ഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്ത ദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമുണ മധ്യമാ അസ്മദാചാര്യ പര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യം അച്യുത പദാംബുജ യുഗ്മരുഗ്മ വ്യാമോഹത സ്ഥിതിതരാണി പ്രണായമേ അസ്മദ്ഗുരോ ഭഗവദോസ്യ ദയൈക സിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രഭദ്ധേ മാതാപിതാ യുവതയ സ്തനയാ വിഭൂതിഃ സർവം യഥേവ നിയമേന മദന്വയാന ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுளாபிராம ஸ்ரீமத் ததங்கிரியுஹலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹா பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ர ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. நீளா துங்க ஸ்தனகிரி தடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் சம்ஸ்ருதி சதசிர சித்தமத்யா பயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சஜினிகளிதம் யாபலா கிருத்திய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையார் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையார் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஆண்டாள் தான் பகவான அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நடந்துண்டு நம்ம எல்லாரையும் பகவான அனுபவிக்க வைக்கலாம். ஒரு அம்மா குழந்தைய எப்படி எல்லா விதத்திலையும் பக்குவப்படுத்துவா இல்லையா, அது பல் தேய்க்கிறது, அதனுடைய வஸ்திரம் உடுத்திக்கிறது, அது சாப்பிடுற விஷயங்கள், அது சாப்பிடக்கூடிய விஷயங்கள், அது எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், உலகத்தில் எப்படி பழகணும், இப்படி சகலவிதமான விஷயங்களையும் ஒரு அம்மா எப்படி ஆசையோட குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பாளோ அதுபோல ஆண்டாள் பகவத் விஷயத்தை நமக்கு இப்படி ஸ்பூன் ஃபீட் பண்றா. ஒவ்வொரு வாயா எடுத்து இப்படிதான் சரணாகதி பண்ணணும், இப்படிதான் நாமஜபம் பண்ணணும், ராத்திரி பகவான நினைச்சுண்டு படுத்துக்கணும் உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் காதார பகவஸ்மரணையோட எழுந்துக்கணும். பகவத் விஷயத்துல ருச்சி இல்லாதவர்களையும் நாம வா நம்மளும் பக்தி பண்ணலாம்னு பிடிச்சு இழுத்துண்டு போகணும். இப்படி ரொம்ப அழகா ரொம்ப சுலபமா நமக்கு புரியும்படியா ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. பாகவதம் மாதிரியோ ராமாயணம் மாதிரியோ மகாபாரதம் மாதிரியோ சொல்லாமல் கலியுகத்துக்கு தகுந்தா போல ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கணும் இல்லையா, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்றது இல்லையா, எல்லாம் ரெடிமேட் ஃபுட், அப்படி வெந்நீரை விட்டா அப்படி கொதிக்க வச்சா சாப்பிட்டு விடலாம், டூ மினிட்ஸ் மேகின்றா இல்லையா. அந்த மாதிரி இந்த பகவத் விஷயத்தை அவசர கதியில ஓடிட்டு இருக்கக்கூடிய கலியுக ஜனங்களுக்கு அனுபவிக்கும்படியா சிம்பிளா சொல்லி கொடுக்கலாம். அதே பிரம்மம் தான், அதே பகவத் விஷயம் தான். ஆண்டாள் ஒரு இடத்துலயுமே குறைச்சு பேசல, ஆனா நமக்கு தகுந்தா போலே அதை பேசியிருக்கான். அதுதான் ரொம்ப அழகு. திருப்பாவை ஏன் நம்மளை வசீகரிக்கிறது அப்படின்னா நம்ம லெவலுக்கு இறங்கி பேசலாம். எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மா பேசுவா, மம்மம் சாப்பிடுறியா, அக்கம் வேணுமா, சூச்சு போறியா அப்படின்னு. அம்மாவுடைய அந்த பாஷைக்கு வந்து நீ எந்த பாஷையிலையும் இலக்கணம் தேட முடியாது, என்ன பாஷை இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அம்மாவும் குழந்தையும் பேசுற பாஷை கக்கா வருதா அப்படின்னு, அதுக்கு அதுக்கு புரியும், ஆனா அம்மாவுக்கு புரியும், குழந்தைக்கு புரியும், இவா ரெண்டு பேருக்குள்ள ஒரு சம்பாஷணை நடக்கும். அந்த குழந்தையுடைய விஷயத்த அம்மா அப்படி அதுக்கு புரியறா போலே சொல்லி கொடுத்து அதை வளர்த்துட்டு வரா இல்லையா, அது போலே ஆண்டாள் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து பேசுற. அவள் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவள், வேத ரகசியம் தெரிஞ்சவள், வேத ரகசியமான எம்பெருமான எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடியவள். ரொம்ப அழகா கோபிகா கீரத்துக்கு முன்னாடி கோபிகைகள்லாம் புலம்புறா கண்ணனை இழந்துட்டு. அப்ப கோபிகைகள் ஒவ்வொரு இடத்துலயா கேக்குறா, ஏ மாமரமே நீ கண்ணனை பாத்தியா, ஏ பலாமரமே நீ கண்ணனை பாத்தியா, இப்படி எல்லாம் கேட்டு வரும் பொழுது பூதேவி இடத்துல கேட்கிறா, ஹே பூதேவி உனக்கு தெரியும் கண்ணன் எப்படி போனான்னு, பகவான் உன் மேல நடக்கிறதுனாலதான் உனக்கு ரோமாஞ்சனம், ரோமாஞ்சனம்னா மயிர்காகு குத்தின் இருக்கிறதுன்னு அர்த்தம், ரோமாஞ்சனம்னு சம்ஸ்கிருத வார்த்தை ரோமாஞ்சனம், தமிழ் தமிழ்ல மயிர்காகு குத்தின் நிக்கிறது, மயிர்கூச்செறியறதுன்ற இல்லையா. அது என்னடானா இந்த மரம் செடி கொடியெல்லாம் இப்படிதானே வளர்றது, அது பூமியிலே இப்படி வளர்றதுனால பூமிக்கு மயிர்கூச்சல் எரியறது அப்படின்னு அழகா சொல்றார் வேதவியாசர். அப்படிப்பட்ட அந்த பூதேவி தான் ஆண்டார், கண்ணன் நடந்ததுனாலே, கண்ணன் அவர்களை தூக்கின்றதுனாலே, கண்ணன் தானே வராகமா வந்து பூமியை உத்தாரணம் பண்ண, கண்ணனே உலகளந்த பெருமாளா வந்து ஆச்சரியமா உலகத்தை அளந்திருக்கார். பகவானுடைய அத்தனை அவதாரங்களை கவனிச்சு பாருங்கோ, பூமியில இருக்கக்கூடிய சாதுக்களுடைய துக்கம் நாசம் செய்யறதுக்காகத்தான் அத்தனை அவதாரங்கள். பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை நிகிரகம் செய்வதற்காகவும் நான் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன்னு கண்ணன் ரொம்ப அழகா கீதையில சொல்றான். அப்ப கண்ணன் எதுக்கடா அவதாரம் பண்றான்னா, பூமியில இருக்கக்கூடிய ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு. அந்த பூமியிலையும் பகவான் எங்க அவதாரம் பண்றான்னா, நம்முடைய பாரத தேசம். அவதாரம், அவதாரம்னா கீழே இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்டவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், உலகம் முழுக்க அவனுடையதுதான், அவனுடைய கால் பங்கு சக்தியில தான் ஈரேழு பதினான்கு லோகங்களும் நடந்துருக்கு. நீதி முக்கால் பங்கு சக்தி அப்படியே வைகுந்தத்துல சர்வ ஜாகிரதையா பிக்சட் டெபாசிட் இருக்க மாதிரி வைத்த மாநிதியா அப்படியே இருந்துருக்கு. அப்பேற்பட்ட அந்த கண்ணனே அவதாரம் அப்படின்னா, ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பலராமனாகவும் எல்லா அவதாரமுமே நம்முடையதான தேசத்திலேதான் திரும்ப 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 வந்துட்டே இருக்கு. அதனாலதான் அவ்வளவு சிரேஷ்டமா நம்முடைய தேசத்தை எல்லாருமே கொண்டாடுறார்கள். பாரின் இருக்கிறவாள்லாம் கூட பாரத தேசம் அவளை பொறுத்த வரைக்கும், பாரத தேசம்னா இன்னி வரைக்கும் பக்தியில ஒரு கல்ச்சர்ல ஒரு பண்பாட்டுல செல்வ செழிப்புல இருக்கக்கூடிய ஒரு தேசம் அப்படின்னா பாரத தேசம் தான் எல்லாருமே கை காட்டுவார். அதனால அப்படி அந்த பகவான் அனுபவிக்கும்படியான அந்த பூதேவி தான் ஆண்டாள். இவள் போய் தனியா ஒரு விரதம் இருந்து கண்ணன் அனுபவிக்கணும்னு இருக்கா, சரி இந்த விரதம் இருந்ததுக்கு அப்புறமா இவ சூடி கொடுத்த மாலையை கண்ணன் ஏத்துண்டானா, சரி விரதம் இருந்தால் அதனாலே நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடியே இவ சூடி கலைந்த மாலையை கண்ணன் சாத்திக்கலாம், வடபத்திர சாயி முன்னாடியே சாத்தின்னு சூடி கொடுத்த சுடர் கொடினே ஆண்டாளுக்கு திருநாமம் வந்துடுற திருப்பாவை பாடுறதுக்கு முன்னாடி. அப்ப இவ சூடி கலைந்த சுவச்சிஷ்டாயாம் ஸ்வ உச்சிஷ்டாயாம், அவள் சூடி கலைந்த அந்த மாலைய சாதாரணமா ஒருத்தர் சாத்தின்ற மாலைய இன்னொருத்தர் சாதிக்க மாட்டா. ஒரு காலத்துல பாரத தேசத்துல பார்த்தோம்னா எல்லாருமே மாலையும் கழுத்தோட தான் அழைவாளாம், எல்லாருமே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அத்தனை புஷ்பம் இருக்குமா, எல்லாரும் கழுத்த மாலையை போட்டு அலைவாளம், அப்ப காத்தால ஒரு மாலை, மத்தியானம் ஒரு மாலை, சாயங்காலம் ஒரு மாலை, அப்படி மாலை போட்டுட்டே இருப்பாளாம். இன்னைக்கும் பாருங்க உலகத்துல மாலை கட்டுறதுன்னா பாரத தேசம், அதுலயும் நம்ம தட்சிண பாரதம் தான் அந்த மாலை கட்டுறது அப்படின்னு அவ்வளவு அழகு, அவ்வளவு சிரேஷ்டம். அப்ப என்ன பண்ணுவாள், அந்த கல்யாணத்துல மட்டும்தான் அந்த மாலை மாற்றுதல் சொல்லி ஒரு சம்பிரதாயம் உண்டு, ஒருத்தர் கூடி கலைந்த மாலையை இன்னொருத்தர் சாதிக்க மாட்டான், கல்யாணத்துல மட்டும்தான் இனிமேல் நான் என்னுடைய எல்லாம் உன்னுடையது, உன்னுடையது எல்லாம் என்னுடையது அப்படின்றதுக்காக தான் ஒருத்தர் சூடி கலைந்த மாலையை கணவனுக்கும் மனைவிக்கும் இப்படி மாலை மாற்றுதல், மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினாள் இல்லையா, அந்த மாதிரி தெய்வத்துக்கே மாலையை கொடுத்தவள் நாச்சியார். இப்ப நம்ம எல்லாம் வந்து சுவாமிக்கு கொடுத்த மாலையை கொடுப்பா, கண்ணில் ஒத்திப்போம், கழுத்துல சாத்திப்போம், ஆனா ஆண்டாள் சூடி கலைந்த மாலையை அப்படி கண்ணில் ஒத்திண்டு வரபத்திர சாய் சாத்திக்கிறாள். அப்படிப்பட்டவள் எதுக்கடா திருப்பாவை விரதம் எதுக்கா அப்படின்னா, நாம சத்கதி அடையணுன்றதுக்காக, நமக்கு நாமமே கதின்னு புரிய வைக்கிறதுக்காக திருப்பாவை முழுக்க எதிரானா, நாம ஜப மகாத்மியம் உன்னுடைய தகுதி முக்கியமில்லை, உன்னுடைய வயசு முக்கியமில்லை, உன்னுடைய குலம் முக்கியமில்லை, உன்னுடைய தரம் முக்கியமில்லை, நாமம் சொல்வதற்கான பூரண அதிகாரம் உரிமை உனக்கு உண்டுன்னு நம்ம தலையில ஏத்துறதுதான் திருப்பால். அதனாலதான் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க பரமநடி பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி திவ்ய பிரபந்தம் எந்த இடத்துலயுமே திரும்ப திரும்ப நாமஜபத்தை பத்தி இவ்வளவு சொல்லு 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 சொல்லுன்னு இந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அம்மா சொல்லி கொடுத்துட்டே இருப்பான், திரும்பி 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 சொல்லிட்டே இருப்பான். குழந்தைகள் 1000 தடவை கேட்டாலும் 1001 தடவை திரும்பி அதையே தான் தப்பு பண்ணிட்டு இருக்கும். ஆனா அம்மா விடாம சொல்லிட்டே இருப்பான். நமக்கே சமயத்தில் தோணுது அம்மா நைனே நச்சரிக்கல குழந்தைகள் எல்லாத்துக்கும் தோணும். ஒரு தடவை சொன்னா போதாதான, ஒரு ஒரு கோடி தடவை சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். திருப்பாவை ஆண்டாள் பார்த்தோம்னா கரெக்டா ஒரு தாயார் குழந்தைக்கு திரும்ப 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 சொல்ற மாதிரியே தான். அதனாலதான் அவ்வளவு விசேஷமா அத்தனை தோழிகள்னு சொல்லி ஆழ்வார்களை எழுப்பி நந்தகோபர் யசோதை பலராமனையும் எழுப்பி நப்பின்னை பிராட்டியையும் எழுப்பி கண்ணனையும் எழுப்ப இவ்வளவு பேரையும் ஆண்டாள் தன்னுடைய 30 திருப்பாவையில அவ்வளவு அழகா எழுப்புறான். எந்த திவ்ய பிரபந்தத்தையும் இவ்வளவு பேரை எழுப்புற மாதிரி பாசுரங்களே கிடையாது. 10 பாசுரத்தை பார்த்தா 11 தோழிகள் எழுப்பிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நந்தகோபர் யசோத பலராமன் இவாள ஒரு பாட்டில் எழுப்பிடுறான். நப்பின்னை பிராட்டிய ஒரு 3 பாசுரத்தை எழுப்பிடுறான். கண்ணனை அதுக்கப்புறம் 2-3 பாசுரத்தை எழுப்புறான். இவ்வளவு பேரையும் எழுப்பலாம் ஆண்டா. இத்தனை பேரையும் எழுப்பி அதாவது எல்லாரையுமே அந்த பகவஸ்வரூபமா பார்க்கிறான். வாசல்ல காவக்காரன் கூட நாயகனாய் நின்றவன் அப்படின்னு அவளுக்கு தோன்றது. உனக்கு என்னையா கடவுள் திறந்து விடு அப்படின்னு மிரட்டலையா அந்த கோபனுடைய கோயில் காப்பானே. அப்ப இந்த ஆண்டாவுடைய அப்ரோச் பாருங்க, வாசல்ல காவல்காரன்ல இருந்து கிருஷ்ணனுடைய தகப்பனார் நந்தகோபன் வரைக்கும் எல்லாருமே கிருஷ்ண ரூபங்களாகவே கிருஷ்ணனுடைய குழந்தைகளாகவே கிருஷ்ண தாசர்கள் கிருஷ்ண தாசிகளாகவே பார்க்கிறான். அந்த ஒரு பாவம் வந்துடுத்து வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு பிரீதி தான் வரும், யாரிடத்திலயுமே ஒரு வெறுப்பு வராது. பகவான் பகவத்கீதையில 12 அத்தியாயத்துல பக்த லட்சணம் சொல்லும் போது சொல்றோம், அத்வேஷ்டா சர்வபூதானாம், எந்த ஜீவனிடத்திலையும் வெறுப்பில்லாதவன் அப்படின்றார். ஆண்டாளுக்கு பிரதிருப்பாவை பார்த்தோம்னா யாரையும் அவள் கேவலமா பேசுறதே இல்லை, தோழிகளிடத்துல உரிமையா பேசுறாளே ஒழிய ஆனா அவர்களை கேவலப்படுத்துறது கிடையாது. அது உரிமையில என்ன வேணா சொல்ல, ஆமா நீ ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்னா சொல்றோம் இல்லையா, அத்தனை வசத்தி. அதனாலதான் ஆண்டாள் சொன்ன உடனேயே பகவான் கண்ணன் ஜோரா வந்துட்டானா, இவள் சொல்லிட்டா சிங்கம் மாறி வாடா பிரபு மாரிமலை முழஞ்சில் அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே கண்ணன் அழகா வந்துட்டானா. வந்த உடனேயே ஆண்டாளுக்கு அடடா நம்ம சொன்னவன வந்துட்டானே, நம்ம சொன்னோம் அவன் வந்துட்டானே, எவ்வளவு பெரியவன். நம்ம பார்த்தா நம்ம குழந்தைய கூப்பிடும், குழந்தைங்க வாயே அப்படின்னு, 2 குழந்தையோ 3 குழந்தையோ, அது உடனே என்ன அப்படின்னு வந்துருக்கும், அச்சோடி வந்துட்டியே, அது ஏதோ காரியம் இருக்கிறதுனால தான் வருது வச்சுக்கோங்க. குழந்தைகளை போல மகா சாமர்த்தியசாலிகள் உலகத்துல யாரும் கிடையாது. தாத்தா கிட்ட எப்படி காரியம் சாதிக்கணும், பாட்டி கிட்ட எப்படி காரியம் சாதிக்கணும், அப்பா அம்மா கிட்ட எப்படி காரியம் சாதிக்கணும், எந்த இடத்துல முகத்தை தூக்கி வச்சுட்டு கண்ணை நாளை கசக்கசக்கினா காரியம் நடக்கும்ன்றது கிளீனா அவளுக்கு தெரியும். கரெக்டா தாத்தா கிட்ட நடக்கிற காரியத்தை மறந்தும் பாட்டி கிட்ட பிரயத்தனம் பண்ணவே மாட்டான். பாட்டி கிட்ட ஒண்ணுமே வேண்டாம், பாட்டி கிட்ட இப்ப முக்காவாசி பாட்டி கிட்ட எங்க போகணும், பக்ஷணத்துக்கு தான் பாட்டி கிட்டே போகணும். தாத்தா கிட்ட எங்கடா போகணும், எங்க ஊர் சுத்தணும், ஏதாவது பொருள் வாங்கி தரணும்னா தாத்தா கிட்ட போயிடும் சமத்தா. அதுக்காக அம்மா கிட்ட என்னடா ஏதாவது விழுந்து எடுத்து கை வலிக்கிறது கால் வலிக்கிறதுனா ஜுரம்னா அம்மான்னு ஊர், தாய் வாங்கி கொடுக்கணும் அப்பா தான். அப்ப கரெக்டா கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கா யார் யார்கிட்ட எந்தெந்த காரியங்களை எப்படி சாதிக்கணும் அப்படின்றதுல மகா கட்டிகா, அவ்வளவு ஆச்சரியம். அப்ப அந்த குழந்தைகள் வந்தாலே நம்ம கச்சோடி, நம்ம கூப்பிட்டு வந்துடுதே என் செல்லமே என் சமத்து அப்படின்னு நம்ம சொன்னதே மறந்து போயிடும். அது வந்து என்னன்னு கேட்டு விடுத்துனா அந்த ஒரு குஷியில குதூகலத்துல நாம் அதுக்கிட்ட என்ன சொல்லணும் என்ன கேட்கணும்னு கூட நாம மறந்து போயிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஆண்டாள் கூப்பிட்ட உடனே கண்ணன் வந்துட்டானா, எவ்வளவு பெரியவன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் அஞ்சங்கநாதபடி எங்கும் நீக்க மர நிறைந்த பிரம்மம். ஒரு மனுஷனை கூப்பிடுறோம் வர, ஒரு குழந்தைய கூப்பிடுறோம் வர, ஆனா அத்தனை மனுஷா அத்தனை ஜீவராசிகள் உலகத்துல சேத்தனம் அச்சேத்தனம் அப்படின்னு பாகுபாடு இல்லாம எல்லாத்திலையும் நீக்கமர நினைஞ்சிருக்கிற ஒரு தெய்வம் நம்ம கூப்பிட்டோன்னு வரது அப்படின்னா அவரைத்தானே வேணும் அச்சோடி. அதனாலதானே திருமழிசை ஆழ்வார் வாழி கேசனேன்றார். திருக்குடந்தை சாரங்கமானிய பார்த்துட்டு நடந்த கால்கள் நந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமாழ்வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசனேனுட்டார். எழுந்திருந்து பேசினோடனே திருக்குடந்தை ஆறாவது பெருமாள் தலையை தூக்கினாராம். அவடா நான் சொன்னேன்னு தலையை தூக்கிட்டேப்பா வாழிகேசனே நன்னாருட்டார். இந்த வாழிகேசனேன்னு சொன்ன உடனே ஆறாவது பார்த்தார் இது மிஸ் பண்ணப்படாதுன்னு தூக்கின தலை அப்படியே வச்சுட்டார். கீழே இறக்கவே இல்லை. உத்தான சாயின்னு பேர். இன்னி வரைக்கும் போறவாளும் ராமானு சொன்னா அவரை பார்த்தாலே அழுவார். ஒரு பக்தன் சொன்னான தலையை தூக்கின பெருமாளே அப்படின்னுவான். அப்ப அந்த பகவான் பக்தன் இட்ட வழக்கா இருக்கான். நம்ம பகவான் இட்ட வழக்கா இருக்கோமோ இல்லையோ, ஆனா பக்தன் இட்ட வழக்காக பகவான் இருக்க சந்தேகமே கிடையாது. மகாபிரிவா ரொம்ப அழகா ஆசியமா சொல்லுவா. ஒரு சந்தர்ப்பத்துல சகோதரர்கள் வந்தாளா சில பேர், ரெண்டு மூணு பேரும் என்னமோ வந்திருக்கா. அப்ப அவ மகாபிரிவா கேட்டா எப்படா இருக்கிறது இருக்குமோ, அவ சொன்னா மாதிரி ஒரு யானை இருக்கு, அந்த யானையை வச்சுட்டு ஊர் ஊரா ஐஷண்ட போய் ஏதோ அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஜீவிச்சுட்டு இருக்கும். உடனே மகாபிரிவா சிரிச்சுட்டே சொன்னார், நீங்கெல்லாம் யானைய காட்டி வாழ்க்கை நடத்துற மாதிரி இவாள் என்னைய காட்டி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கா, மடத்தை ஓட்டிட்டு இருக்கான்னு. அப்பதான் மடத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் பெரியவாளை பல ஊருக்கு ஐஷன்னு போனாலும் எதுக்குடானா கொஞ்சம் மடத்துக்கு வருமானம் வரும் அப்படின்னு ஐஷன் பண்ணா பெரியவா ஒண்ணும் சொல்ல எல்லா இடத்துக்கும் போயிட்டாலும். அதுக்கப்புறம் இவ வந்து நீங்கெல்லாம் யானைய காட்டி வித்த காட்டி பிழைக்கிற மாதிரி என்ன ஊர் ஊரா ஐஷன் போய் மடத்துக்கு தானே சேர்த்துட்டு இருக்காடா அப்படின்ட்டாலும் ஸ்ரீகாரியம் பண்றவாளுக்கு எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. இப்படி சொல்லு போனா தலையாட்டி தலையாட்டி ஊர் ஊரா போயிட்டு சைலண்டா, அதெல்லாம் மகா பிரிவா தான். அந்த மாதிரி அவ்வளவு வசத்தியான எம்பெருமா நான் கூட்டவுடனே வந்துட்டானே அப்படின்னு ஆண்டாளுக்கு சந்தோஷமா அதனால போற்றி போற்றின்றான். இது எப்படின்னா ஒரு குரு எந்த விதமான பக்தி பண்றார் அப்படின்றத அவளுடைய சிஷ்யர்களை கொண்டு தீர்மானம் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட சொல்லு நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி சிஷ்யாவை வச்சுட்டு குருவை தீர்மானம் பண்ணிடலாம். விவேகானந்தரை வச்சுட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரை தீர்மானம் பண்ணிடலாம். அப்பா அப்பாவும் அவர் தான், குருவும் அவர் தான். பல்லாண்டு 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 நீ நன்னாரு நீ நன்னாரு நீ நன்னாருன்றாளா. அப்ப அந்த சகவாச தோஷம்னு ஒண்ணு உண்டு, வர ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குமா. அதனால அந்த குரு எந்த விதத்திலே பகவானிடத்துல லயப்படுறாளோ அந்த பாவம் சிஷ்யாளுக்கு தானா சுவாவமா வந்துடும், உரிமை வந்துடும். அதனால கண்ணன் வந்ததை பார்த்தாலும் பகவான் ஆச்சரியமா பிரத்யட்சமா இருக்கானா ஆண்டாளுக்கு நன்னா தெரியறது. வடபத்திரசாயோட உற்சவ மூர்த்தி ஜோரா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக வெளியில வந்துட்டான். அதை பார்த்த உடனே ஆண்டாளுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. பிரபோ எங்களுக்கு கிருப பண்றதுன்னு மாரிமலை முழிஞ்சில் இவள் பாடின உடனேயே உற்சவ மூர்த்தி வெளில வந்துட்டாள். இந்த நம்பெருமாள் திருவீதி உலா வரார் ஸ்ரீரங்கத்துலன்னா நம்பெருமாள் வந்துட்டாள்டி அப்படின்றான். நம்ம மனசுல ஏதான நினைக்க பெருமாள் கரெக்டா வீதி புறப்பாடு வரா, இல்லாட்டி கோவில்ல ஒரு மங்கள நாதம் முழங்கிறதுனா பெருமாள் ஒத்துணுட்டா பெருமாள் ஒத்துட்டா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவா. அந்த மாதிரி ஒரு அழகா மாரிமலை முழஞ்சில் மண்ணிக்கடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை பூ வண்ணா நீ உன் கோயில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் நீ வாடா அப்படின்னு. இந்த பகல்பத்து ராப்பத்து உற்சவ சமயத்துல கூட நம்பெருமாள் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை வந்து உட்காந்துப்பார். அந்த விஷயங்கள்லாம் கேட்கறது ஆழ்வாருடைய பிரபந்தங்கள்லாம் கேட்கறதுக்கு ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வந்து ஆஸ்தானத்தை உட்காந்துட்டாருன்னா ராஜாதிராஜன் தான். அந்த ராஜாதிராஜன் வந்து உட்காந்துட்டார் அப்படின்னாலே அது ஒரு குஷி வந்துடும் ஸ்ரீரங்கத்துக்காக. பெருமாள் வந்துட்டார் அவ எல்லாரும் கைகூப்பி பிரார்த்திச்சு பாடலாம். நம்ம ராஜா வந்துட்டா என்னென்ன உண்டோ எல்லாம் சொல்லிடுவோம், குறைகள்லாம் அவர் நிவர்த்தி பண்ணுவார்னு. அந்த மாதிரி இந்த சுவாமி வந்துட்டாராம். உடனே ஆண்டாள் பார்த்தா ஜெய விஜய் பவ. திருவனந்தபுரத்துல போனோம்னா பத்மநாபருடைய உற்சவத்துக்கு வருவார். அழகா அந்த மேற்கு வாசல் கிழக்கு வாசல சுவாமி வந்து நிற்பார். ராஜா வந்துடுவார், ஆர்த்தி காட்டுவார், பெருமாள் கிளம்ப போறார் அப்படின்னா வரார்னு சொல்லி ஒரு கோஷம் கொடுக்கணும் இல்லையா. அவள் மாண்புமிகு வருகிறார் வருகிறார் வருகிறார். மாண்பும் கிடையாது மிகவும் கிடையாது, ஆனா இதுங்களுக்கே மாண்புமிகு வருகிறார் வருகிறார் இதுங்கள் தான் சொல்ல, இவர்கள் தான் சொல்லப்படாது. படுத்துற பாட்டுக்கு நமக்குள்ள கோபமா தான் வருது. அவ அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனான் எப்படி சொல்லணும், ஜெய விஜய் பவ தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஸ்ரீ பத்மநாபோ பராஹு எச்சரிக அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கும். பராஹு வரார் 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 அப்படின்னு பிரபு வரான், எச்சரிக்கையா இருக்கும். எச்சரிக்கைன்னா ஜாகிரதையா பார்த்து அனுபவிங்கோ, ஏன்னா இன்னைக்கு ஆயுஷ் இருக்கு, இப்ப பிரபு வரார், அழகா கண்ணுல பாக்குறதுக்கான பாக்கியம் இருக்கு, நன்னா பாத்துக்கோங்க. ஏன்னா சரீரம் இருக்கலாம், கண் இருக்கலாம், கை இருக்கலாம், கால் இருக்கலாம், பாக்குறதுக்கான சந்தர்ப்பம் வாய்க்கணும் இல்லையா. முக்காவாசி எப்பொழுதுமே நமக்கு நன்னா கிடைக்கும் போது அது அருமை தெரியாது, அதுலேருந்து தள்ளி வந்தோம்னா அப்படின்னு. ஸ்கூல் முடிச்ச பிறகுதான் ஸ்கூல் போகணும்னு ஆசையே நமக்கு வரும், ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா தான் டீச்சர் மேல மரியாதையே வரும், எவ்வளவு போன பிறகுதான் இளமை மேல அக்கறையே வரும். இது அப்படிதான், இது எப்பொழுதுமே சுபாவம் இவ்வளவுதான். பகலெல்லாம் போன பிறகு அதுக்குள்ள பகல் முடிஞ்சுடுதேனும், இருக்கும்போது சும்மா இருக்கும் அவ்வளவுதான். இப்படியேதான் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரப்போறது அப்படின்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும் எல்லாம் பண்ணுவோம், ஒன்றும் பண்ண போறது இல்லை. கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்தேன், அதுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒன்றும் பண்ணலப்போ. இப்ப யாரோ பிடிக்குன்னா மாதிரி சனி நேரம் முழுக்க எல்லாம் வெட்டியா பண்ணிடுவோம், அப்புறம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வீணா போச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே தான் வர வாரம் நடக்கிறது. இந்த வாரம் இந்த டிவியில சொன்னா பாருங்க, இந்த வாரம் அவ்வளவுதான், இப்படியேதான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் பகவான் நன்னா அனுபவிச்சுடணுமா. அதனால அழகா ஜெய விஜய் பவ அப்படின்னு சுவாமியை கொண்டாடுறது வழக்கம். ஏன்னா அவன் தானே ராஜன், நரஸ்துதி பண்ற கூட்டம் இல்லையே. சனாதனமான இந்து தர்மம் எப்பொழுதுமே தெய்வத்தை கொண்டாடுற ஒரு தர்மம், எதுக்கு தொட்டதுக்கெல்லாம் தெய்வம் 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 அவ்வளவுதான். அதனால அத்தியாச்சரியமாக ஜோர ஆண்டாள் பகவான் வந்து அந்த ஆஸ்தானத்தை நிக்கிறாராம். வடபத்திரசாய் ரொம்ப அழகா இருப்பார் வடபத்திரசாய். இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்திற்கு பல பெரியவாளுக்கு பார்த்தோம்னா அந்த உற்சவ மூர்த்தி மேல ஒரு காதல் உண்டு. ஏன் அப்படின்னா திருவிழா இறங்கி வராரு, எத்தனை பேர் காரி துப்புறா, எத்தனை பேர் மலமூத்த விசர்ஜனம் பண்றா, குப்பையெல்லாம் போடுறோம். இதுல பிரபு அவ்வளோ பெரியவன், கஷ்டப்பட்டு வைகுண்டத்தை விட்டு கீழே இறங்கியாச்சு, கோவிலுக்கு வந்தாச்சு, அப்படியும் மனசு கேட்கலையா, அச்சோ நம்ம குழந்தைகள் சரி இவாளால வர முடியல, நான் அவா இடத்துக்கு போறேன்னு வீதி இறங்கி வரான். வீதியார வருவானை, வீதியில வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு வாசல வந்து நிப்பார் சுவாமி. வீட்டு வாசல நிக்கிறதுக்கு அவர் என்ன இல்லாதவரா, நம்ம வீட்டு பால் காரனா இல்லடி பேப்பர் காரனா, அவா கூட நிக்க மாட்டான், பில் அடிச்சுனா நீங்க வர நான் போயிட்டேன் அப்படின்னு ரோஷன் தான். ஆனா சுவாமி நிக்கிற நின்று நம்ம ஒரு குடுக்கற ஒரு பழம் ஒரு பெத்தலை பாக்கு ஒரு தேங்காவுக்கு காத்திருந்து வாங்கிட்டு அதே நம்ம வீட்டு வரைக்கும் வந்தாரு, நம்ம கோவில் வரைக்கும் போனா நமக்கு தோன்றது அவரோட அவருடைய வீடு வரைக்கும் வந்திருக்கா, நான் கோவில் வரைக்கும் போய் அவரை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு போறோமா, பாழா போன சொந்தக்காரா கூட ஸ்டேஷன் வரைக்கும் போகும், அனுகூல சத்துருக்கள் போகணும்னா சண்டைக்கு வந்துருவான். அதனால அவர் ஸ்டேஷன்ல போய் அழிச்சுட்டு வரணும், ஸ்டேஷன்ல கொண்டு விடணும். 198 சொந்தக்காரர்களுக்கு வேற வழி இல்லாம தான் போயிட்டு இருக்கோம், ஆசையோட அப்படியே மனசு ஆஹா எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம்னா போறோம். ஒன்னும் இல்ல, டிப்ளமேட்டிக்கா நடிச்சுட்டு இருக்கோம், நல்லா நடிக்க கத்துருக்கோம். இத்தனை வருஷத்துல உருப்படியா என்னடா கத்துட்டு இருக்கோம்னா நன்னா நடிக்க பழகின் இருக்கோம். உள்ளுக்குள்ள அப்படியே கோபம் கொப்பளிச்சு வந்தாலும் உள்ளுக்குள்ள அப்படியே நொந்து போனாலும் வெளியில நன்னா சிரிச்சு பழக கத்துருக்கோம். இது ஒண்ணுதான் இத்தனை வருஷத்துல உருப்படியா பண்ண ஒரு காரியம். ஆனா பிரபு ஆசையா வரா, நம்மளிடத்த எதிர்பார்த்து வரல, நமக்காக வரும். இப்ப நமக்காக வரான்னா அவனோட நம்ம போகிறதானே முறை, நம்ம மாட்டு வாசல தாண்ட ரைட் ரயில உள்ள போயிடுவோம். சரி நம்ம தெரு போகிற வரைக்குமா, கோவில் வரைக்கும் வேண்டாம், நம்ம தெரு எல்லா வரைக்குமா சுவாமியோட போகலாம்னு சொல்லுவான். கடைசி வரைக்கும் தூக்கிற 4 பேரு நாயனை வாசிக்கிறதா பட்டர் இவா தான் இருப்பான், இதுக்கு மேல ஆளே இருக்க மாட்டான். இது இங்க இல்ல, ஆழ்வார்த்தனகரி வரைக்கும் இப்படிதான். ஆழ்வார்த்தனில் பார்க்கணும், ஒன்பதுகளோட சேவை அன்னைக்கு ரொம்ப அழகா கூட்டம் நல்ல மோதல் நிக்க முடியாது, அப்படி ஒரு தள்ளுமுள்ள இருக்கும். 9 பெருமாள் வெளில வந்துருவா, நம்ம ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் 9 திருப்பதி பெருமாள் வெளில வந்துருவா, ஒரு பாதி ரவுண்டு தான் அடிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா ராத்திரி அந்த சப்பரம் தூக்கிறவன் பட்ட அந்த லைட்டை பிடிக்கிறவன் அந்த ஆசிக்கிறவனாலதான் இருப்பான், வேற ஒரு ஜீவன் இருக்காது, வேற ஒரு ஜீவன் இருக்காது, எல்லாம் காணாம போயிடும் அவ்வளவுதான். நம்முடைய பெருமாள் நமக்காக வந்திருக்காரு அப்படின்னு இருக்க மாட்டான். பகவான் வந்துட்டான்னா அவனை ஆனந்தமா அனுபவிச்சு கொண்டாடணும் இல்லையா. ஆண்டாளுக்கு தாங்களே அச்சோ எங்களுக்காக வந்துட்டியேப்பா, நாங்கள்லாம் உன்னுடைய கையை நம்பின் இருக்கோம். ஒரு கோட்டீஸ்வரன் நம்ம வீட்டு வாசல வரானா ஓடி போவோம் இல்லையா, வாங்க 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 வாங்க. அந்த மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இவர்களுக்காக வந்துட்டான் ஆண்டாள். பார்த்தா கைய கூப்பிண்டா, அன்றிவ்வளகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாயறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாயெடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே திப்பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ நெம்பாவாய். பகவான் வந்தவுடனே எல்லாம் மறந்து போயிடுத்தான். நீ நன்னாரு நீ நன்னாருன்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம் ஆண்டா. அப்படின்னு ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். ஸ்ரீரங்கம் போய் ரங்கராஜனை சேவிச்சுட்டு இப்படி வெளில வந்தாச்சு. வந்துட்டு அங்க அழகா கோதண்டராமர் சன்னிதி உண்டு. குலசேகர ஆழ்வார் அனுபவிச்ச ராமன் சம்மன் இருப்பார். அந்த ராமன் இந்த ராமன் சன்னதி போனவன பட்டர் கேட்டார், ரங்கராஜனை பார்த்தேடா நன்னா பார்த்தோம், எல்லா பிரார்த்தனையும் பண்ணேடா? ஆ பண்ணோம்னு பொய் அப்படின்ட்டார். அப்படி பார்த்தேன். ஏன் அப்படின்னா, ரங்கராஜனை பார்த்தா ஒன்னும் கேட்கவே தோணாது, எல்லாம் மறந்து போயிடும். குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என் அரங்கத்து என்ன முதல் நன்னா பார்க்கணும் பார்க்கணும் பாதாதி கேசம் பார்த்துட்டே இருப்போம். பார்த்த திருப்தி ஆகாது, கலம்ப தோணாது, ஆனா அவளா கலப்பி விட்டுடுவா. ஐயோ இன்னும் ஒழுங்கா பாக்கலையோ, அப்ப பக்கத்துல யாராவது ஒருத்தர் சொல்லுவா, நீ முத்தங்கி பாக்க, நான் பாக்கலையே திருப்பியும் எதை விட்டுட்டோன்னு எட்டி எட்டி பார்க்க தோணும். பாதத்தை பாத்தியா, கைய பாத்தியா, கண்ண பாத்தியா, இதுல மனசு ஓடுமே ஒழிய இது வேணும்னு கேட்க மனசு வராது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். வாஸ்தவம் தான் சுவாமி, அதனால இங்க பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப அழகு. அதாவது இந்த ராமன் ரங்கனு ஒண்ணு, அங்க பண்ணாத பிரார்த்தி இந்த ராமனிடத்துல பண்ணுங்கோன்னுட்டா. சத்தியம் பகவான திருப்பதியில் அந்த ஜரகண்டி நடுவில் ஏதாவது பிரார்த்திக்கவா தோன்றது. சுவாமியை பார்க்கறதே பெரிய பிரார்த்தனை. அப்பாடா இப்படியோ மலையப்ப சுவாமியை பாத்துடா போதும், நம்ம அப்பதான் மனசு ஒப்பி பிரபோன்னு கேட்க ஆரம்ப பக்கத்துல யாரும் ஏறுகொண்டாரா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கரெக்டா காது பக்கத்துல கத்துவாடா தூக்கி வாரி போடும். நாம ஜபத்துல தூக்கி வாரி போடுறோம்னா மலையப்ப சுவாமி திடீர்னு ஒரு கத்து கத்துவா, யாராவது எதுக்காவது கத்துவான். அதுல அதுக்குள்ள ஜரகண்டி நம்ம வாசல்ல வந்துடும், அதுக்குள்ள வெளில வந்துடும். இப்பதான் நின்ன மாதிரி லைன்ல இருக்கும், அதுக்குள்ள பார்த்தா வெளில வந்துடும். மத்த கோவில் மாதிரி திருப்பி ரெண்டாவது லைன் நிக்கிற தைரியம் சத்தியமா திருப்பதியில வரவே வராது. ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்பாடா நல்ல தரிசனம் ஆயிடும். அதுதான் அதிசயமே. எனக்கு தெரிஞ்சு யாருமே மலையப்ப சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணதே இல்ல. பட்டரே பண்ணிருக்காரான்னு தெரியாது, பூஜை பண்ற பட்டரே. அப்படியே உடுப்பி அங்கெல்லாம் போனாலும் திருப்பி திருப்பி லைன் நின்று எத்தனை வாட்டி வேணா பாக்கலாம். உடுப்பி துவாரகா நின்னு நின்று சுத்தி 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 பார்த்துட்டே இருக்கலாம். திருப்பதியெல்லாம் ஒரு தடவை நுழைஞ்சு வெளில வந்துட்டோம்னா ஹிமாலய சாதனை தான். திருப்பி அடுத்த வருஷம் வந்தா போகும். அவ்வளோ ஒரே நாள்லயே கடகடன்னு பார்க்கற தைரியம்லாம் யாருக்குமே கிடையாது மலையப்ப சுவாமி இடத்துல. அப்ப அவர்கிட்ட என்ன பிரார்த்திக்க முடியும்? அப்ப அவரை பார்த்தா போற்றி போற்றின்ற ஆண்டாள். அன்று இவ்வுலகம் வளந்தாய் அடி போற்றி. ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த உலகளந்த விஷயம். அதெல்லாம் திரும்பி 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 ஓங்கி உலகளந்த உத்தமன் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. இங்க திருப்பி அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. ஏன்னா பகவான் வாமன அவதாரம் எடுத்து உலகளந்த சமயத்துல, வாமனன்னா குட்ட பெயர், சரியா அவனுடைய பெயர் உபேந்திரன் பேர். உபேந்திரன் உபேந்திரான்ற பேர் நீங்க முக்காவாசி நேபாளி தான் நிறைய பேர் வச்சுப்பாங்க. யாருமே உபேந்திரா பேர் நம்ம ஊர்ல ரொம்ப கஷ்டம். வடக்குல கொஞ்சம் இருக்கும், ஆனா உபேந்திரான்ற பேர் நிறைய நேபாளிஸ் தான் இன்னைக்கும் வச்சுப்பான். அவளுக்கு என்னமோ அந்த உபேந்திரன் உப இந்திரன் அர்த்தம். இந்திரனுடைய சகோதரன் தான் உபேந்திரன், கஷ்யபர் அதிதியோட பிள்ளைதான். அப்ப பகவான் ஓங்கி உலகளக்கும்போது திரிவிக்ரமன் அப்படின்னு பெயர். அந்த வாமனனை கொண்டாடுறதுக்கு அந்த காலத்து ஆள் இல்லையா, ஒரே ஒருத்தர் தான் அந்த திரிவிக்ரம பகவான மூணு தடவை பிரதட்சிணம் பண்ணார் சுத்தி சுத்தி. யாருன்னா பிரம்மதேவர். பிரம்மதேவர் ஜாம்பவானா வந்து அவ்வளவு அழகான ஜாம்பவன், ரொம்ப பெரியவர். வாமன அவதாரத்திலேருந்து கிருஷ்ண அவதாரம் வரைக்கும் இருந்த ஒருத்தர். வாமன அவதாரம் பார்த்து ராமவதாரத்துல கைங்கரியம் பண்ணி கிருஷ்ணவதாரத்துல கிருஷ்ணனுடைய சண்டை போட்டு தன் பொண்ணு ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஜாம்பவன். மூணு அவதாரத்தை பார்த்திருக்கார். அதுல திரிவிக்ரம அவதாரத்தை மூணு தடவை பிரதட்சிணம் பண்ணி ஜெயஹோ ஜெயஹோ ஜெயஹோன்னு சுத்தி வந்திருக்கார். அவரை தவிர வேறு யாருமே வாமனமூர்த்திக்கு பெருசா போற்றி போற்றின்னு சொல்லலையா. அந்த குறதீர ஆண்டாள் திரும்ப திரும்ப வாமனமூர்த்தியை கொண்டாடுறா. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. இந்த உலகத்தை அளந்தியேப்பா, எப்பேற்பட்ட உலகம். முன் திருவடியினாலே அளக்கப்பெற்றதான ஒரு உலகம். அளவையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு. ஆண்டாளுக்கு இந்த உலகத்து மேல அப்படி ஒரு மரியாதை, ஏன்னா அவள் தானே பூமாதேவி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்னொரு நாள் வீடு போல வருமா, ஊரெல்லாம் சுத்திட்டு எல்லா ஊரும் போயிட்டுருவோம், பல ஊர்கள் போவா, பல நாடுகள் போவா, பல நல்ல ஹோட்டல்ல தங்குவா, வீட்டுக்கு வந்தா அப்பா நம்ம வீடு சொர்க்கம் அப்படின்னு. அந்த அவ அவன் வீட்டுக்கு வந்தாச்சு இருப்பிடம் வைகுந்தம்ன்ற மாதிரி அவ அவ இடத்துக்கு வந்துட்டோம்னா அது என்னமோ தனி சந்தோஷம். அப்பாடான் யார் அடுத்த வாழ்க்காக வாழ வேண்டாம், நமக்கு சௌகரியமா இருந்துக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி பூமாதேவிக்கு இந்த உலகம் அவ்வளவு வீடு இல்லையா, அவளோட வீடு. அதனால அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, ஒரு நன்றி கடனா கூட சொல்லலாம். அன்னைக்கு நீ வந்து இந்த உலகத்தை அளக்கலை அப்படின்னா மகாபலியனுடைய ராஜ்யம்னு சொல்லியிருப்பா, நீ அளந்ததுனால உன்னுடைய ராஜ்யம் ஆயிடுதுப்பா. அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அப்பேற்பட்டவன் திருவடிக்கு நமஸ்காரம். இந்த பூமியில நடந்துட்டு இருக்கோம்னா வராகமூர்த்தி தூக்கிண்டு வந்த பூமி, திரிவிக்ரமன் அளந்த பூமி, ராமன் நடந்த பூமி, கண்ணன் விளையாடின பூமி, அப்பேற்பட்ட ஒரு பூமி, நரசிம்மர்த்தன் கோபத்தை காட்டின ஒரு பூமி இது. அதனால அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அந்த திருவடியை பார்க்கணும். காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாளை பார்க்கணும். சிதம்பரத்தில் தாளாளன் ஒருத்தர் உண்டு, ஆச்சரியமா இருக்கும். தாளாளன் தாளால அளந்தவன், தாடாளா தாடாளா விண்ணை உண்ட தாடாளான்னு ஒரு பாட்டு வேற உண்டு, ஆச்சரியமா இருக்கும். அந்த ஒரு திருவடி அப்படி தூக்கிட்டு இருப்பார். இந்த காஞ்சிபுரத்துல பார்க்கணும். நம்ம திருக்கோவலூர், திருக்கோவிலூர்னு சொல்லணும், திருக்கோவலூர் அப்படின்னு சொல்றது கோவலனுடைய ஊர், அதனால திருக்கோவலூர்னு பேர். தென்பண்ணை நதிக்கரையில அவ்வளவு அழகா இருப்போம் திருக்கோவலூர். அங்க பார்க்கணும் ஜம்முனு. அதே மாதிரி காஞ்சிபுரம் பெருசா பார்க்கணும், திருவிக்ரமோட சைஸ் பார்க்கணும்னா காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் தான். அப்படி கை அப்படி வச்சுட்டு ரெண்டு வரல இப்படி காட்டிண்டு ஒரு வரல காட்டிண்டு ரெண்டு அடி ஆயிருக்கா, இன்னும் ஒரு அடி எங்கடா அப்படின்னு அழகா ஒரு கால அப்படி ஆகாசத்துல அப்படி வச்சுட்டு கரெக்டா பூமிக்கு பேரலா வச்சிருப்ப, ஒரு காலை கொண்டு போய் மகாபலி தலைக்கீழே வச்சிருப்ப, தலைக்கு மேல வச்சிருப்ப, இடகால அப்படி தூக்கிண்டு வளரகால அப்படி கீழே வச்சுட்டு அப்படி ஜம்மனு நிப்ப. அதுல அந்த பீதாம்பரம் அந்த பில்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும், டிசைன்ல அப்படி அமக்கலமா இருப்பார் பெருமாள். அதனால ஆண்டாள் சொல்ற அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, பாகுபாடு இல்லாமல் அத்தனை பேர் தலைவியும் கால் வச்சியேடா கண்ணா, எப்பேற்பட்ட திருவடி. அன்னைக்கு உலக அளந்ததுனாலே நமக்கு கங்கை கிடைச்சது, இல்லாட்டி கங்கைன்ற ஒருத்தி நமக்கு எல்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. ஆனா அந்த வாமன அவதாரத்தை கொண்டாடுறதுக்குன்னே ஒரு இடம் இருக்கு, கேரளா. அவ மட்டும்தான் வாமனன் வாமனன் வாமனன். இன்னைக்கு கேரளா போனா தீபாவளி பொங்கல்லாம் பெருசே கிடையாது. திருவோணம்னா கடன உடங்க வாங்கியாவது செலிபிரேட் பண்ணுவோம். பாகுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே அப்படின்னு இல்லையா. அதனால ஆண்டாற்றல் அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி. விரோதிய அவன் இடத்துல போய் அடிக்கிறானே, அதானே திறமை. அது எப்பேற்பட்ட விரோதினா அதர்ம யுத்தம் பண்ணக்கூடிய டெரரிஸ்ட். டெரரிஸ்ட் தான் அதர்ம யுத்தம் பண்றான், ஒளிஞ்சு வர்றது, திடீர்னு அபகரிச்சுண்டு போகிறது, கொலை பண்றது, இதெல்லாம் அசுர குணங்கள். இரண்யாட்சன் இரண்யகசிபு ராவணன் அதெல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்கா. இப்பவா சொல்ற டெரரிஸ்ட் அவெல்லாம் ஒரே கேட்டகரி தான், வித்தியாசமே கிடையாது. அதுல ராவணன் கபட சன்னியாசி வேஷம் போட்டுண்டு வந்து மாயமான கொண்டு ராமன் அந்த பக்கம் ஓட வச்சு அப்படி அபகரிச்சுண்டு போறான். ஆனா ராமன் இங்கேந்து அழகா குரங்கு கூட்டத்தை வச்சுண்டு அவைகளை சேனையா வச்சுண்டு ஜோரம் ஒரு பாலம் கட்டி அந்த பாலத்து வழியா லங்கைக்குள்ள நுழைஞ்சு அழகா பிளான் பண்ணி யுத்த நியமங்கள் படி யுத்தம் பண்றான். ஒரு இடத்துல கூட ராமன் அதர்ம யுத்தம் பண்ணான்னு கிடையவே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவா வாலிவதம் அதர்மம் தானே, வாலிவதம் அதர்மமே கிடையாது. அழகா பகவானே லிஸ்ட் போட்டு சொல்றான், ஏன் வாலிய மறைஞ்சு நின்று அடிச்சேன்னு பகவானே ரீசன் சொல்றான். ஏன்னா வாலிக்கு ஒரு வரம் உண்டு, யார் அவன் எதிர்க்க நின்று சண்டை போடுறாளோ அவர்களுடைய சக்தியில பாதி அவனுக்கு வந்துடும். ஒருவேளை ராவணன் எதிர்க்க நின்னானா ராவனுடைய சக்தி அவனுக்கு போகணும், கெட்டவாளுக்கு சக்தி கொடுக்கப்படாது. ஆனா ராவனால தன் சக்தியை கொடுக்காம காப்பாத்திக்க முடியும். ஆனா வாலிக்கு வரம் கொடுத்தா பேர் கெட்டுப்படப்படாதனால் மறைஞ்சு நிக்கிறான். அதுவும் ராஜ தர்மம், மிருகத்தை மறைஞ்சு நின்று வேட்டையாடுறதுன்னு தர்மம். இவ்வளவும் சொன்னானே வாலி நீ பண்ணது சரிதான் ராமா அப்படின்றான். வாலியே ஒத்துண்டா, நம்ம ஊர்ல பட்டிமன்றக்கார மட்டும்தான் ஒத்துக்கிறது இல்லை, வாலியே ஒத்துண்டா. சவள அழகா அவன் கடைசியில ராமன்ற அந்த அம்புல ராமான்னு பார்த்துட்டு, ஏ ராமா என் அங்கரனை பொறுப்பா ஒப்படைக்கிறேன், சுக்ரீவன் கிட்ட கொடைக்கிறேன், நீ பார்த்துக்கோன்னு ராம தியானம் பண்ணிண்டேதான் வாலி உயிரை விட்டான். அப்பேற்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி பெரிய யுத்தம் பண்ணி, அதுவும் அந்த பிரிட்ஜை எவ்வளவு நாள் கட்டினாலாம் இருக்கு, 100 யோசனை தூரம், 5 நாள் 6 நாள் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி 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 எடுத்துட்டு போயிருக்கான். இவ்வளவு அழகா பிளான் பண்ணி யுத்த நியதிப்படி யுத்தம் பண்ணி ஜோர ராவணனுக்கு அப்பயும் ஒரு சான்ஸ் கொடுத்து இன்று போய் நாளை வான்னு சொல்லி அதுக்கப்புறம் திருந்தலைன்ன பிறகு அடிச்சார். அழக கிள்ளி கலைந்தானே புல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே என்றாலே ஆண்டார். அப்பேற்பட்ட ஒரு திறமையா, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்று, அவ்வளவு தூரம் போனான், இவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணிருக்கான். எல்லாம் குரங்கு கூட்டம் தான், மனுஷர்களே கிடையாது. ராமனோட மனுஷன் அப்படின்னா லக்ஷ்மணன் மட்டும்தான், மத்த எல்லாம் குரங்கு கூட்டங்கள் தான். குரங்கு கூட்டம் கரடி கூட்டம், உலகத்துல எத்தனை வெரைட்டியா குரங்கு உண்டோ அத்தனை வெரைட்டியான குரங்கும் ராம ராவண யுத்தத்துலதான் வந்திருந்து. அத்தனை வெரைட்டி குரங்கு, சிங்கவால் குரங்கு, கருங்குரங்கு, என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் ராம ராவண யுத்தத்துல ராமன் பக்கத்துல நின்று யுத்தம் பண்ணிருக்கான். அவ்வளவு வசதியா யுத்தம் பண்ணி, யுத்தம் பண்ணியாச்சு சரியா, ராவணன் வதம், ராவணனை வதம் பண்ணியாச்சு. அப்ப இந்த ராஜ்யம் என்னுடையதுன்னு அபகரிச்சுக்கணுமா இல்லையா? நம்ம கிட்ட இருந்து பாகிஸ்தானை பிடிங்கிட்டு போனா பாருங்க, சுதந்திர போராட்டத்தில் இருக்கிற மாதிரியே நடிச்சுட்டு கடைசியில எனக்கு ஒரு தேசம் வேணும்னு முதுகுல குத்திட்டு போனா பாருங்க, அந்த தேசம் உருவாகினதே நம்பிக்கை துரோகத்துலதான். அதனால அவளுக்கு நம்பிக்கை துரோக சுவாவமா உண்டு. இது அந்நிலையும் இன்னி வரைக்கும் நிரூபணமான விஷயம். ஏன்னா எதோ ஜாத்தாக சூர்பனகைய கூடிய பத்தி சொல்றாரு, மந்திரைய பத்தி சொல்லும்பொழுது வால்மீகி சொல்றாரு, எதோ ஜாத்தா எங்கேயோ பிறந்தவள் தானே, அவ எங்க பிறக்கிறாளோ அதுக்கு, அவ எந்த தேசத்தை இருக்காளோ அந்த தேசத்தினுடைய சுவாவம் அவளுக்கு வருமா. பாகிஸ்தான் உதிச்சதே நம்பிக்கை துரோகத்துலதான். அதனால அவளுக்கு நம்பிக்கை துரோகம் நன்னாவே இன்னி வரைக்கும் வந்துட்டுதான் இருக்கு. இது லோக பிரசித்தமான விஷயங்கள். ஆனா இந்து தர்மம், சனாதனமான ஹிந்துஸ்தானம் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாம் தர்ம யுத்தம் பண்ணக்கூடிய உத்தமமானவர்கள் தான். அத்தனை விசேஷம் அந்த இடத்துல போய் ஜெயிச்சுட்டு, இது என் தேசம்னு பகவான் சொல்லலையா, விபீஷணா இது உன்னுடைய தேசம். என்ன ஆச்சரியம்னா, ஜெயிச்ச பிறகு பகவான் சொன்ன, விபீஷணா இப்ப இந்த தேசம் உன்னுடையதா எடுத்து சீதைய பாக்கிறதுக்கு நான் ஆஞ்சனை அனுப்பட்டமான்னு பகவான் பர்மிஷன் கேட்கணும். அதுதானே அந்த தர்மம். விஸ்வாகு சும்மா இல்ல, ராமனுடைய வம்சம், ராஜா ஹரிச்சந்திரனுடைய வம்சம். ராமனுக்கு இவ்வளவு தூரம் சத்தியம்னா ஹரிச்சந்திரனுடைய வம்சம், சிபி சக்கரவர்த்தியினுடைய வம்சம், அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய வம்சம். அந்த வம்சத்துல வந்தவன் ராமச்சந்திரமூர்த்தி. வம்சமே பெருசு, அதுல ராமன் ரொம்ப பாவம். சரியா சொல்லணும்னா அந்த வம்சத்துல வந்தவா எல்லாரும் ரொம்ப பெரியவா. சிபி சக்கரவர்த்தி, ராஜா ஹரிச்சந்திரன், அம்பரீஷன், நான் லிஸ்ட் போடுவதான் சொல்லுவேன். நிறைய பேர் உண்டு. ரகு, ரகு வம்சம்னு தான் ரொம்ப அழகா மகாகவி காளிதாசன் எழுதினார். அத்தனை பெரிய வம்சத்துல தெய்வாம்சத்தோட வந்து மனுஷனா நடிச்சது யாருன்னா ராமன். மற்றவா எல்லாரும் மனுஷனாகவே வந்து தெய்வீகமான காரியங்களை பண்ணி காட்டினவன். அந்த வம்சத்துல ரொம்ப சாதாரணப்பட்டவன் ராமன் தான். மத்த எல்லாருமே ரொம்பவே வசதி. அந்த மாதிரி ராஜாக்களை உலக சரித்திரத்துல எங்க புரட்டினாலும் நீங்க தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு வருஷம் கூட ஏகாதசி வரம் அப்படியே காத்துண்டு கடந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி, சிவி சக்கரவர்த்தி, ஹரிச்சந்திரன், இன்னி வரைக்கும் உலக வரலாற்றுல சத்தியத்தை மட்டுமே பேசின ஒரு ராஜான்னா சத்தியமா ராமன், கிருஷ்ணன். கிருஷ்ணன் வாய்ப்பே இல்ல வச்சுக்கோங்க, ராமன் உள்ள வரவே மாட்டான், ராமனே கிடையாது. ஆனா இன்னி வரைக்கும் ஹரிச்சந்திரன் தான் சத்தியம் அப்படின்னா, அம்பரேஷன் கூட சொல்லி பெரிய ஹரிச்சந்திரனோ, ஹரிச்சந்திரன் பக்கத்து வீடோ, சத்தியம்னாலே ஹரிச்சந்திரன் தான், அவன் தான் ஒட்டுமொத்தமா, அவனை தவிர வேற ஆளே கிடையாது. இப்படிப்பட்ட வம்சத்துல வந்தவன் பர்மிஷன் கேட்கிறானா, விபீஷணா நீ பர்மிஷன் கொடு. விபீஷன் சொல்றான், பிரபோ இது உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய ராஜ்யம், அப்பயும் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. அவ்வளவு தூரம் பண்ணிட்டு விபீஷன் செஞ்சின்றதுனாலே புஷ்ப விமானத்துல டைம் ஆயிடுது, 14 வருஷம் முடியறதுக்குள்ள போகணுன்றதுனால புஷ்ப விமானத்துல ஏறின ராமச்சந்திரமூர்த்தி. சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரல் போச்சு, எப்பேற்பட்ட திறமடா. குரங்கு கூட்டத்தை வச்சு என்ன பண்ணிட முடியும்னு கேட்டான். குரங்கு கூட்டத்தை வச்சு சர்வநாசம் பண்ண முடியும்னு நிரூபணம் பண்ண, முதல் முதல்ல குரங்கு வித்த குரங்காட்டி வித்த காட்டினதே ராமன் தான். ஒரு குரங்கு வச்சு வித்த காட்டினாலும் இவ்வளவு லட்சம் கோடிக்கணக்கான குரங்குகளை வச்சுட்டு யுத்த வித்தையை காட்டி ஜெயிச்சவன், எப்பேற்பட்ட திறமை. இத்தனை அழைக்கிறானா, ஒரே ஒரு சீதைக்காக, தன்னுடைய பாரியைக்காக. உலகத்துல எந்த புருஷனும் இவ்வளவு பிரயத்தனம் சத்தியமா பண்ண மாட்டான். அபாடான்னு இருப்பானே உள்ள, இவ்வளவு தைரியமா குரங்கு கூட்டத்தை வச்சுட்டு பிரிட்ஜ கட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டானே. இந்த சீதா இவ்வளவு வசதியா இருந்திருப்பா பாருங்க, ஒரு சீதை, ஒரு சீதைக்கு இவ்வளவு பண்ணானா. அவ பெரியவா சொல்றா, சிறை சென்றவள் ஏற்றம். சீதையை உத்தேசிச்சு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதனால ராமாயணத்துல யாரா வசத்தினா சீதாதான் வசத்தின்வா. சீதாயாக சரித்தம் மகது, ராமனுடைய சரித்தம் இல்ல சீதையினுடைய சரித்தம். சீதைக்காக ராமனுடைய போராட்டம், சீதைக்காக வில்லெல்லாம் எடுத்து உடைக்கிற பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சது ராமனுக்கு, அதுக்கப்புறம் அவர் ஓடிந்தே இருக்க ராமனுக்கே அப்படிதான். கல்யாணத்துக்கு முன்னாடி சீதைக்காக வில்ல உடைச்சார், கடைசி வரைக்கும் சீதைக்காக இவ்வளவு பிரயத்தனம் பட்டார். இது போல ஒரு காதலன் லோகத்துல தேடினாலும் கிடையாது. ஆண்டாளுக்கு அதான் உத்தேசமா சொல்றான் பெரியாழ்வார் கிட்ட, சீதைக்கு அழகா ஒரு வில்லாது இருந்ததுப்பா, எனக்கு அது கூட இல்லையே, கண்ணன் வருவானான்னு கேட்டாள். வருவாரடி, நீ விரதம் இருந்தனால திருப்பாய் விரதம் இருந்தாளாம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. வாமனவதாரம் சொன்னா, ராமவதாரம் சொன்னா, இதெல்லாம் யாரா? எங்க கிச்சா, எங்க கிருஷ்ணன் ராமணனா வந்தான், எங்க கிருஷ்ணன் ராமனா வந்தான். இதெல்லாம் ராமணனாவது ஏமாத்தி அளந்தான், ராமனாவது சகாயத்தோட வந்தான். இது இத்தினோடு குஞ்சு பயலாம், நாலு மாசம் பால் குடிச்சுன்னா அவ குப்பிடுத்துட்டான். உடனே அவன் ஊர் முழுக்க விழா கொண்டாடுறா, ஜோரா குழந்தை பால் குடிச்சாச்சு, அழகா ஒரு தொட்டில போடலான்னு தேடினா இடம் கிடைக்கல, வீடு முழுக்க கூட்டமா. 84 லட்சம் தூண்களுடைய ஒரு வீடு நந்தகோபுரோட வீடு, அதுல இடம்பத்துல நீங்க பாத்துக்கோங்க. அப்ப நம்ம எல்லாம் 1000 ஸ்கொயர் ஃபீட், 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்னத்த சொல்றது, நம்மள 1000 ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் பாத்ரூம் சைட் கூட இருந்திருக்காது போறதுக்கெல்லாம் இருக்கு. 84 லட்சம் தூண்களோட இருந்த ஒரு வீட்டுல இடம் இல்லையா கிருஷ்ணனை படுக்க வைக்கிறதுக்கு. கடைசியில கொல்லப்புறத்துல ஒரு மாட்டு வண்டி கீழே கொண்டு போய் போடுறான், ஜோர கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். பெரியாழ்வர் அனுபவிக்கிறார். ஒவ்வொரு நாளா யசோத சொல்லால நந்த பாபா கிட்ட, வேற தொட்டில் ஏண்டி குழந்தை படுத்து உடைக்கிறானா, நீ உக்காந்து உடைக்கிறியா, டெய்லி டெய்லி தொட்டில் பண்ணிட்டே இருக்கேனே அப்படின்றா. வீட்டுல எங்கேயும் தொட்டில்லன்னு சொல்லி அழகா ஒரு வண்டி மாட்டு கீழே கொண்டு போய் தூளி கட்டி இல்லாட்டி தொட்டில் கட்டி போட்டுடாளாம் கண்ணனை. அப்ப ஒரு அசுரன் சகடத்துல அந்த சக்கரத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான், கண்ணன் அழிச்சுள்ளான். இவன் நினைக்க கண்ணன் அப்பதான் பால் குடிச்சிருக்கான், அப்பதான் தூங்கியிருக்கான், அப்பதான் யசோத விட்டுட்டு அந்தண்ட போயிருக்கான். அதுக்குள்ள பசி, ரெண்டு சூச்சு விட்டான், பசி வந்துடுச்சு. அவ்வளவுதான், பசி வந்துடுத்து பசியில கை காலை உதச்சி அழுதான். இந்த அழும் பொழுது கால அப்படி தூக்கினா மேல பட்டுது, மேல பறந்து முறிஞ்சு கீழே விழுந்தான். வாமனனை விட ராமனை விட எங்க கிருஷ்ணனுடைய வீரம் தான் வசத்தி. 4 மாசத்துல இதனோடு குஞ்சிதமான பாதம், நன்னா வித்தம் கிடைச்சு வித்திய தெரிஞ்சுட்டு கிக் பாக்ஸிங் கத்துட்டு உதச்சோதே இல்ல, பசியில தாங்க முடியாம கால லேச அப்படி தூக்கினா அந்த குஞ்சு பாதம் பட்டதுல பறந்து போய் முறிஞ்சு விழுந்தான். கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி உதைக்கிறான். தோழிகள்லாம் பாக்குற, ஆண்டாள் நீ வாமனையும் ராமனையும் கொண்டாடினியா, கொண்டாடினேன், இருந்தாலும் கிச்சா மாதிரி வராது. 4 மாசத்துல இவ்வளவு, 4 மாசத்தோட முன்னாடி ஒண்ணு பண்ணிட்டான். 10 நாள்லயே பூதனாவுக்கு மோட்சம் கொடுத்த கண்ணனாச்சு. ஆண்டாள் சொல்றா, என்ன அழகா அந்த காலை உதச்சான். ஆண்டாளுக்கு எல்லாம் அந்த திருவடியே உத்தேசம், கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. நினைச்சு நினைச்சு கோபிகள் அசந்து போடல. வண்டி எங்க ஆகாசத்துல பறந்து கீழே விழுந்தது. இந்த குட்டி குழந்தைகள்லாம் சொல்றான், அங்க பக்கத்துல விளையாடி இந்த குழந்தைகள் கிட்ட சொல்லிட்டு தான் யசோதா அந்தண்ட போனான். அப்ப அந்த குழந்தை கிட்ட, எப்படா இந்த வண்டி இப்படி முறிஞ்சு விழுந்தது அப்படின்னா, இவன் பசியில அழுதானா, காலை தூக்கினானா, மேல பட்டுதா வண்டி மேல போய் துபகடியில் விழுந்ததுன்றான். மேல போய் விழுந்திருக்க மேல நிறைய பாத்திரங்கள் இருக்கு, ஒண்ணு கூட இவன் மேல விழுந்து. அதுக்கப்புறம் என்ன பண்றா, திரும்பி அந்த வண்டியெல்லாம் ஒன்னா நிக்க வச்சு திரும்பி பூஜை எல்லாம் பண்றான். அவ்வளவு அழகா ஆண்டாள் சொல்றா, இப்பேற்பட்ட புகழ் வேற யாருக்காவது உண்டா, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. ஏகநாதர் ரொம்ப விசேஷமான ஒரு பாண்டரங்க பக்தர். அவருடைய பக்திக்கு வசப்பட்டு துவாரகாதீசன் 12 வருஷம் அவருக்கு வேலைக்காரனா இருந்தான். கண்டியா கிருஷ்ணன்ற பெயர்ல பாரதியார் கண்ணன் என் சேவகன் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி. அப்ப ஏகநாதர் பாகவதம் எல்லாம் சொல்லுவாராம். இந்த கண்ணன் என்ன பண்ணுவா, கையில விசிறி வச்சுட்டு பக்கத்துல வீசிட்டே இருப்பானா. அப்ப ஏகநாதர் சொல்லுவாராம், பகவான் சகடாசுரத்தை உதச்சான கண்ணனோட கால் தானா மேல வருமா, மறந்து அப்புறம் இப்படி பாக்குறாரு, என்னடாச்சு இல்ல ஒண்ணு இல்ல கால் கீழே எதுவும் ஆச்சு அதான், அந்த சகடாசுர வதம் கேட்டல கண்ணன் கால் தானா மேல போகுமா. கொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. இங்கேயாவது குழந்தைகளை அழுது காலை உதச்சதுன்னா சகடாசுர வதம் நினைச்சுக்கோங்க. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. நம்ம சாதாரணமா உடம்பு எத்தனை அடியை அளந்தோம் பாருங்க, வளர்க்கும் பொழுதெல்லாம் வாமனன் நினைச்சுக்கோங்க. யாராவது ஜெயிச்சு விட்டா கிரிக்கெட்ல இந்தியா போய் ஃபாரின்ல போய் ஜெயிச்சு விட்டா அவா இடத்துல அடிச்சோம், இதுக்கே பெரிய பெருமை. கடைசியில பார்த்தா மேட்ச் ஃபிக்ஸிங்ன்ற அதை அடுத்த கதை வச்சுக்கோங்க, அதுக்கே இவ்வளவு பெருமை. எதுவுமே இல்லாமல் தனி ஒருவனா போய் நின்று ஜெயிச்சான் இல்லையா, யாராவது பெருசா ஜெயிச்சுட்டானா சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி ராமன் நினைச்சுக்கோங்க. குழந்தைகள் கால உதச்சி அழுதா கண்ணனை நினைச்சுக்கோங்க. கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிதாய் எரிந்தாய் கழல் போற்றி. வத்சாசுரன் பிருந்தாவனத்தினுடைய ஓபனிங் செரமனி வத்சாசுரன் தான். வத்சன் அப்படின்னா கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். கண்ணனுக்கே ஒரு பேருண்டு, வத்சபாலன் பேருண்டு, கோபாலன் ஒரு பேரு, வத்சபாலன் பேரு. இந்த கோவர்ணகிரியை தூக்கி இறக்கினா பாருங்க, அதுக்கப்புறமா தான் கண்ணன் கோபாலன் ஆகிறான், அது வரைக்கும் அவன் வத்சபாலன் தான். வத்சபாலன்னா கண்ணுக்குட்டி மேய்க்கிறவன் அர்த்தம், வத்ச அப்படின்னா கண்ணுக்குட்டி. அதனால வத்சபாலனா இருக்கான். அப்ப ஒரு நாள் ஒரு கண்ணுக்குட்டி வேஷத்துல ஒரு அசுரன் வந்துட்டான். அழகா அந்த கண்ணுக்குட்டிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சு விடுத்தான், இது நம்முடைய இனம் இல்லை, அந்த வாசனை இருக்கு, மாட்டு வாசனை இல்ல, பசுந்தோல் போர்த்திய புலின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பசுந்தோல் போர்த்திய ஏதோ ஒண்ணு வந்திருக்குன்னு தெரிஞ்சு ஒதுங்கிடுத்தான். கண்ணன் பார்த்து கண்டு பிடிச்சு அப்படி சுத்தினான், தலைக்கு மேல வேகமா பின்னங்கால பிடிச்சு இப்படி சுத்தி சுத்திர வேகத்துல தலையில மயில் பீதான் கிடுக்கிடுனு ஆடிதான், அந்த குழற்கற்றைகள் அப்படி ஆடிதான், கழுத்தை போட்டு மாலைகள்லாம் அப்படி வேகமா சுத்தரதான். ஆச்சரியமா பீதாம்பரம் ஒரு பக்கம் சுத்தரதான், காலில் சலங்கை ஜல் 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 அப்படி அந்த இந்துஸ்தானி கிளாசிக்கல் டான்ஸ்ல ஆடுவா தெரியுமா, அவ அப்படி வேகமா அப்படி போவா, இந்த கை அப்படி ஆடிட்டே போவா, கால் அப்படி ஆட்டுவா, அப்ப அந்த காலில் சலங்கை ஜல் 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 அப்படி வரும். அந்த மாதிரி வேகமா சுத்துறானா கண்ணன், அப்படி வேகமா சுத்தி இந்த ஒலிம்பிக்ஸ் கேம் ஏஷியாலாம் அப்படி நேரம் ஷார்ட் அடுத்து கடிப்பா பாருங்க, அர்த்தமா சுத்தி அந்த மாதிரி கண்ணன் தலைக்கு மேல அந்த கண்ணுக்குட்டி சுத்து 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 சுத்தி அந்த கண்ணுக்குட்டி பார்த்து அப்பயும் உசுறு போயிருந்தது. தனியா தூக்கி போட்டு உசுறு போகல, மேல தலைக்கு மேல இத்தனை வேகத்துல சுத்தினா, சாதாரணமா தலை சுத்தினாலே கஷ்டம், இத்தனை வேகமா சுத்தி வீசி எரிஞ்சான். வீசி எரியும் பொழுது பேலன்ஸ்க்காக ஒரு காலை கீழே வச்சு ஒரு காலை மேல அப்படி தூக்கினான். அப்ப அந்த குதிகாலனுடைய அந்த சிவப்பு நன்னா சுத்தின கால் சிவப்பு நன்னா தெரியறதா, கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. அந்த கால்கள் அவ்வளவு அழகா இருக்கான் அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு. இந்த கிராமத்துல இருக்க குழந்தைகள்லாம் இந்த மாங்காய் அடிக்கும், இந்த காலத்து குழந்தைகள் ரொம்ப பாவம், இந்த கிராமத்துல எல்லாம் மாங்காய் அடிக்கும், வேகம் அடி குறி பார்த்து ஓடி அடிக்கும். அப்ப ஒரு காலை கீழே ஒரு காலை மேல தூக்கம் பேலன்ஸ் பண்ணி அடிக்க நிற்கும்போது கரெக்டா அந்த மாதிரி கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போட்டு ஜாவலின் ஓடி அடிப்பா தெரியுமா, அந்த மாதிரி ஆச்சரியமா ஷார்ட் போட்டு அப்படி சுத்தி அப்படி போடுவாளே, அந்த மாதிரி கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. என்ன அழகா தலைக்கு மேல அப்படி சுத்தினான், கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. 7 வயசு குழந்தை கிருஷ்ணா காப்பாத்திரான் ஓடி வந்துட்டாளாம் கோபுரர்கள்லாம். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா துவண்ணாதம் கோகுலம் பிரபோ பிராத்து அருகசி தேவான்ன குபிதாத் பக்த பக்தலா. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். சென்னையில மழை வெளுத்து வாங்குற சமயத்தை நாங்க இதுதான் ஜபிச்சோம். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா துவன் நாதம் கோகுலம் பிரபு பிராத்து மருகசி தேவான குபிதா பக்தவத்சலா. இந்திரன் அகாலத்துல மழைய கொற்றாம்பா, கரெக்டா அந்த கோவர்ணகிரி உத்தாரம் எப்படின்னா தீபாவளிக்கு அடுத்த நாள், தீபாவளி அன்னைக்குதான் கோவர்ண பூஜை, அடுத்த நாள் பூஜை பண்றா பிரதம அன்னைக்குதான் அழகா அந்த மலை பகவான் மலையை தூக்குறான். 7 நாள் கரெக்டா, நமக்கு தட்சிண பாரதம்தான் தெரியல, வடக்குல எல்லாம் கரெக்டா கோவர்தன் பூஜை அன்ன கூடோத்சவமே பண்ணுவா கரெக்டா தீபாவளிக்கு அடுத்த நாள். எப்பவுமே ஞாபகம், தீபாவளிக்கு அடுத்த நாள் கோவர்தன பூஜை அன்ன கூட்டோத்சவமே பண்ணுவா. 7 நாள் இந்திரன் மழைய கொற்றான கண்ணன், இவர்கள்லாம் என்னுடையவர்கள், என்னை சேர்ந்தவர்கள், என்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சு, இவர்களை காப்பாற்ற வேண்டியது என் தர்மம்னு பகவான் அப்படி சங்கல்பம் பண்றான். தஸ்மாது மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபாய ஸ்வ ஆத்ம யோகேன சோயம்மேவிரத ஆகித. என்னையே நாதனாக உடையதும் என்னை சரணடைந்ததுமாகிய என்னுடைய கோகுலத்தை என் யோக பலத்தால் நான் காப்பாற்றுகிறேன், இது என்னுடைய விரதம்னு சங்கல்பம் பண்றான். எப்படி ராமன் சக்கிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாசதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமியே தத் விரதம் மமன் சொன்னா போல, கண்ணன் அப்படி சங்கல்பம் பண்றான் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான், மற்ற இடத்துல பேசாம ஓடி போய் எல்லாம் பண்றான். இந்த கோவர்தனகிரியை தூக்கறதுக்கு மட்டும் ஜோரா கண்ணன் இந்த சங்கல்பம் பண்ணிட்டு ஓடுறான். ஏன்னா அந்த கோவர்தனகிரி அப்படி காத்துன்னு இருக்கான். திரேதாயுகத்திலேருந்து கோவர்தனகிரி மேல கண்ணனுக்கு ஏண்டா இத்தனை ஆசைன்னா, ஜெய் போலோ வீர தீர சூர ஆஞ்சநேய மூர்த்திக்கு. சைலண்டா வந்துருவாரு இந்த ஆஞ்சநேய மூர்த்தி மட்டும். கோவர்தனகிரியை தூக்கிட்டு வந்ததே ஆஞ்சநேய மூர்த்தி தான். ராமர் பாலம் கட்டுறா இருப்பாரு, அப்ப எல்லாரும் அங்கங்க எடுத்துட்டு வர ஆஞ்சநேய பெரிய பெரிய மலையா தூக்கிட்டு வர. அப்படி தூக்கிட்டு வர சமயத்திலேயே அந்த கோவர்தனகிரியினுடைய தேவதை அந்த தேவன் கேட்டான், எனக்கு நிச்சயமா ராம தரிசனம் போகணும் அப்படின்னு உடனே கட்டாயம் ஒரு எடுத்துட்டு கரெக்டா பிருந்தாவனத்தை தாண்டும் பொழுது ராமச்சந்திரமூர்த்தி சொல்லிட்டார், பிரிட்ஜு கட்டி முடிச்சாச்சு, இனிமேல் எக்ஸ்ட்ராவா ஒண்ணு கொண்டு வந்து கரத்தை குப்பை ஆக்காதீங்கோ, யார் யார் எங்கெங்க எங்க இருக்கோ கையில என்ன இருக்கோ அங்கங்க வச்சுட்டு வந்திருக்கோம்ட்டா. அப்ப அந்த கோவர்தன தேவன் அழுதானா, எனக்கு ராம தரிசனம் இல்லையே, கவலைப்படாதப்பா, ராமச்சந்திரமூர்த்தியை கேட்டுட்டு வரேன்னு ஆஞ்சநேயர் வேகமா வந்து திருப்புல்லானி வந்து பிரபு கிட்ட கேட்டாராம். பகவான் சொன்னார், அங்கேயே இருந்து நாமஜபம் பண்ண சொல்லு, கிருஷ்ணனா வந்தபோது அனுகிரகம் பண்றேன்ட்டா, உன்னதான் கிருஷ்ணன் சீக்கிரம் வந்துருவார்னு. ராமவதாரமே தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானி சார், 11,000 வருஷம் ராமன் வாழ்ந்தான் பூமியில. அவதாரங்கள்ல நிறைய வருஷங்கள் வாழ்ந்த அவதாரம்னா ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் மட்டும்தான். 11,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருக்கான். 11,000 வருஷம் ராமன் ஆண்ட தேசம் நம்முடைய தேசம். 14 வருஷம் பாதுகை ஆண்ட தேசம் நம்முடைய தேசம். தோத்து போகாது, இது தோத்தது இல்லை. எத்தனையோ பேர் எவ்வளவோ பேர் எவ்வளவு முடியுமோ கொள்ளையடிச்சாச்சு என்ன பண்ணாலும் இன்னும் இது நொந்து போகல பாருங்க. இதோட முதுகனது என்னைக்குமே ஸ்ட்ராங்காத்தான் இருக்கு. இன்னைக்கும் எத்தனை முகமதில் வந்து கொள்ளையடிச்சாச்சு, பிரிட்டிஷ்காரன் வந்து கொள்ளையடிச்சாச்சு, கார்பரேட் கொள்ள நடந்தாச்சு, ஒன்னும் பாக்கி அரசியல்வாதிகள் கொள்ளக்காரன் வரைக்கும் வந்தாச்சு, எத்தனையும் தாண்டி இன்னைக்கும் இது இருக்குன்னா மகாத்மாக்களுடைய தபோபலம். இது தோத்து போனதா சரித்திரம் கிடையாது, இது அடுத்த வாழ் அடிச்சதாகவும் சரித்திரம் கிடையாது. அப்படி ஒரு உத்தமமான தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அத்தனை ஆச்சரியம், அவன் காத்துட்டு இருந்தான், அண்ணிலேந்து காத்துட்டு இருந்தான், ராமவதார காலத்திலேந்து கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சுட்டு இருந்தவன். ஆஞ்சநேயர் நினைச்சு 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 ஜபிக்க ராமவதாரம் முடிஞ்சு துவாபரேகத்தோட கடைசியில தான் கிருஷ்ணவதாரம். துவாபரேகத்துக்கு 864,000 வருஷம். 864,000 வருஷத்துல கடைசி 125 வருஷம் தான் கிருஷ்ணவதார காலகட்டம். கிருஷ்ணனிருந்து 125 வருஷங்கள் பூமியில. அழகா அந்த கடைசியில கிருஷ்ணனுடைய 7வது வயசுலதான் கோவர்தன பூஜை எல்லாம் நடக்கிறது. அவ்வளவு நாள் காத்துன்றதுனால பகவான் என்ன பண்ணிட்டான், இவன் ஆஞ்சநேயன் சொன்னது அப்படியே கேட்டிருக்கான் சொல்லி இத காரணம் கொண்டே தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டான். சொல்லுவான், தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடாதே அப்படின்னு இல்லையா சுவாமி தூக்கி வச்சுட்டாராம். எதுக்கடானா, நீ இவ்வளவு நாள் நாமஜபம் பண்ணிருக்காய், ஆஞ்சநேயன் சொன்னது அப்படியே கேட்டு நம்பியிருக்காய், உன்னை என்ன பண்றது. அதனாலதான் பகவான் முதல்ல கோவர்தனத்துக்கு பூஜையே பண்ணான், கோவர்தனத்துல விளையாடினான், கோவர்தன அத்தனை லீலைகள் பண்ணான், ஆனாலும் மனசு கேட்கல. கடைசியில தன் தலைக்கு மேல தூக்கி வச்சிருந்தான், என்னோட உசரத்துல நீ அப்படின்னு. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் அப்படின்னுச்சார் சுவாமி நம்மாழ்வார். பெரியாழ்வார் இந்த கோவர்தனகிரி லீலையை வர்ணிப்பார். அதுல உலகத்துல சொல்றார், இந்த குரங்குகள் எல்லாம் குட்டிகளை தூங்க வைக்கிறதான் கோவர்தனகிரியில இருக்க. இன்னைக்கும் பார்த்தா பிருந்தாவனத்து அவ்வளவு குரங்குகள், எல்லாம் ஆஞ்சநேயருடைய கோஷ்டி தான். எல்லாம் அயோத்தியா, நான் கூட சொல்றேன், எல்லாம் அயோத்தியா இருக்க வேண்டியதுல இங்க இருக்கு அப்படின்னு. குரங்குனா அயோத்தியில தான் இருக்கும், கொச்ச 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 கொச்சனு குரங்கு. அப்பா அங்கவே அப்படியே பிருந்தாவன குரங்குகள்லாம் எதுக்கு ஆசராது, ஜாலியா வந்து கரண்டி தூக்கி போயிடும். அவ்வளவுதான், யாரும் முதுகில தத்திரமா இருந்து திரும்பி பார்க்கறது கரண்டி தூக்கி மேலே போய் உட்காந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க என்ன வேணா பண்ணுங்க போடா அப்படின்னு பண்ணிட்டே இருக்குங்க. அத்தனை ஆச்சரியம், அந்த கோவர்தனத்துல நிறைய குரங்குகள் உண்டு. இந்த குரங்குகள் அம்மா குரங்குகள்லாம் குழந்தைகளை தூங்க வைக்குமா, எப்படின்னா அனுமன் கதை சொல்லி தூங்க வைக்குமா. பெரியாழ்வார் பாசுரம், பெரியாழ்வார் பாசுரத்தை சொல்றாரு, சொல்றது கோவர்தன லீலா. அப்ப எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு பாடியிருக்காரு பாருங்க. அழகா குடக்கையில வச்சிருந்து அப்படி அம்மா அப்படி வச்சுக்கிறதா, ஓவன் அதோட பாஷையில ஹனுமத் பிரபாவம் சொல்றதா, ஜெய் போல வீர வீர சூர ஆஞ்சநேய மூர்த்திக்கு. இந்த குழந்தைக்கு சொல்றதா, கவலைப்படாதே, உங்க கொள்ளுதாத்தா ரொம்ப பெரியவர், இது ஒரு மரத்தை தாண்ட ட்ரை பண்ணி தான் முடியலையா, அழறதான், கவலைப்படாத, நீ பெருசானா நீ கடல்லையே தாண்டுவார். எப்படி உன் கொள்ளுதாத்தா அப்படிதான் தாண்டி இருக்க, நூறு யோசனை தூரம் தாண்டி இருக்கார். ஆத்ரேயமூர்த்தி அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாளி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். இந்த ஒரு ஸ்லோகம் போது சுந்தரகாண்டம் முடிச்சுள்ளோம். கம்பன் நிஜமாவே கவி சக்கரவர்த்தி தான். அஞ்சிலே ஒன்று பெற்றான், பஞ்சபூதங்கள்ல உண்டு. உலகம் இவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தது இந்து தர்மம் தான். ஆகாசம், ஆகாசத்திலேருந்து காற்று, காற்றிலேருந்து அக்னி, அக்னிலேருந்து ஜலம், ஜலத்திலேருந்து பூமி, இவ்வளவுதான். கரெக்டா ஃபைவ் எலிமெண்ட்ஸ் நீங்கெல்லாம் ஒத்துட்டான். பூமியை காட்டிலும் ஜலம் பெருசு, ஜலத்தை காட்டிலும் அக்னி பெருசு. ஏன்னா நன்னா வெயில் அடிச்சுன்னா ஜலம் காணாம போயிடுறதோனும். அந்த அக்னியை காட்டிலும் காற்று பெருசு, காற்றை காட்டிலும் ஆகாசம் பெருசு. இந்த அஞ்சிலே ஒன்று பெற்றான், வாயுகுமாரா வானர வீரான்றோம் இல்லையா, அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றான ஜலம் சமுத்திரத்தை அதை தாவினான். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆறுனா வழி. பஞ்சபூதங்கள்ல ஒன்னான ஆகாசமாக ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிளைட் இந்தியாலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போன முதல் ஃபிளைட் யாருன்னா ஹனுமான் ஹார்வேஸ் தான், ஹனுமத் ஹார்வேஸ் அப்படி போச்சா. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி. ஆரியன்னா ராமன். ஆரியர்க்காக சில இடங்கள்ல பாடபேதம் ஆறுயிர் காக்க ஏகின்றார். ஆறுயிர் காக்கிறதுக்கு போனாராம், ராமனுடைய ஆறுயிரான சீதையை காக்க போனாராம். ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை, சீதை பூமியிலே வந்தா இல்லையா, பஞ்சபூதங்கள் ஒன்றான பூமி பெற்ற அணங்கை கண்டு, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் இன்னொருத்தன் ஊர்ல அஞ்சிலே ஒன்றை வைத்தான். பஞ்சபூதங்கள் ஒன்றான அக்னியை கொண்டு லங்கையை எரிச்சு போட்டாரோனோ, அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பா. முடிச்சுட்டார் சுந்தரகாண்டத்தை, போனார் பார்த்தார் வந்தார் முடிச்சுட்டார். கவி சக்கரவர்த்தி அஞ்சு 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 சமயத்துல கேசரி ராஜா அஞ்சனாதேவியே அஞ்சு அப்படின்னு சொல்லமா. சுந்தரகாண்டத்துக்கு ஏண்டா சுந்தரகாண்டம்னு பேரு. வால்மீகி கேட்டாராம் ஆஞ்சநேயர் கிட்ட, நான் பேசாம ஹனுமத் காண்டம் அப்படின்னு பேர் வச்சுட்டோமா, இல்லாடி ஆஞ்சநேய காண்டம்னு பேர் வச்சுட்டோமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க வேற என்ன பேர் வேணா வைங்கோ, சீதா காண்டம் பேர் வைங்கோ, எப்படி வேணா வைங்கோன்னு. கடைசியில சுந்தரகாண்டம்னு பேர் வச்சுட்டாராம். ஆஞ்சனை வந்து கோச்சிட்டாரு, நான் அவ்வளவு தூரம் சொன்னேன், நீங்க எப்படி என் பேர் வைக்கலாம் அப்படிங்கிற, உன் பேர் வைக்கலையேப்பான், இல்ல எங்க அம்மா என்ன ஆசையா சுந்தரான்னு கூப்பிடுவா. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி, குரங்குக்கு குரங்கு குஞ்சுதான் வசதி. ஏ சுந்தரா, என் கண்ணே என் மணியே. வால்மீகி சிரிச்சாராம், தெரியாம போயிடுது. சுந்தரகாண்டம் பேர் மட்டும் யாராலும் இன்னி வரைக்கும் மாத்த முடியல. மத்த எல்லா காண்டங்களையுமே துளசிதாசர் எல்லாருமே பேர் மாத்திரா, சுந்தரகாண்டம் மட்டும் கம்பன் வால்மீகி துளசிதாசர். இந்த சுந்தரகாண்டம் பேரு ரொம்ப சுந்தரமா இருக்கான். முழுக்க முழுக்க குரு பிரபாவம், ஹனுமத் பிரபாவம். இன்னி வரைக்கும் சுந்தரகாண்டம் பேரை மட்டும் யாராலையும் மாற்ற முடியாது. அப்பேற்பட்ட ஆஞ்சநேயமூர்த்தி வைபவத்தை சொல்லி குரங்குகள்லாம் தன்னுடைய குட்டிகளை தூங்க வைக்கும்படியான கோவர்தனத்தை எடுத்த உன் குணம் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. என்ன குணம் தான் பக்தாவுக்கு ஒரு கஷ்டம்னா, ஏழு நாள் கொடையெடுத்து நின்னியடா, இந்த ஏழு நாள் கண்ணன் ஒண்ணுமே சாப்பிடலையாம். பாவம் கண்ணன் ஒரு நாளைக்கு குறைஞ்சவற்றையும் எட்டு வேளை சாப்பிடுவான் ரஃபா, ஆளை பார்த்தா தெரியறதோ. இந்த ஏழு நாள் ஒண்ணும் சாப்பிடலையாம். கோபாஷ்டமி அன்னைக்கு கோபியெல்லாம் வந்தாலும் குச்சு குச்சு குச்சும் பேசினாலாம். என்னடி பேசுறேன்னா, கண்ணா நீ ஏழு நாளா ஒன்னும் சாப்பிடல, அதனால உனக்கு ஏழு நாள் சாப்பாடை சேர்த்து தரப்போறோம்னு. ஒரு நாளைக்கு எட்டு, ஏழு எட்டு ஐம்பத்தாறு, அப்படிதான் சப்பன் போகே ஆரம்பிச்சது. ஐம்பத்தாறு ஐட்டம் இன்னைக்கு ஒருத்தர் சாப்பிடுறாரு சப்பன் போகு. ஒரே ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு கொழுக்கு முழுக்க கையை வச்சு மும்புன்னு முழிச்சுன்னு ஒரு இருக்கும் பூரி ஜெகநாதன். டெய்லி ஐம்பத்தாறு ஐட்டத்தோட தான் சுவாமிக்கு தழுகை, டெய்லி ஐம்பத்தாறு ஐட்டம். பூரி போனல்னா சாப்பிடறதுக்கு பத்து வயிறு கடன் வாங்கிட்டு தான், ஒத்த வயிறு பத்தாது. ஐம்பத்தாறு ஐட்டத்தோட டெய்லி அவருக்கு தழுகை, ஏழு எட்டு ஐம்பத்தாறு ஐட்டத்தோட. ஒரு தடவை பண்ணி பாருங்க கோபாஷ்டமி, தீபாவளிக்கு அடுத்த நாள்ல இருந்து கரெக்டா அஷ்டமி வரும் இல்லையா, அந்த அஷ்டமி கோபாஷ்டமி, கோகுலாஷ்டமி, கோபாஷ்டமி, ராதாஷ்டமி லைனா வரும், கிளீனா அழகா இருக்கும். அந்த மாதிரி கண்ணனுக்கு ஐம்பத்தாறு ஐட்டம் கொடுத்தோன்னா கண்கள்ல கண்ணீர் வெளியேறதான். ஏண்டா அப்படின்னாலாம், இல்ல நீங்களும் தானே சாப்பிடல கண்ணா, உன்னால இவ்வளவு சாப்பிட முடியும், எங்களால முடியாது ராஜா அப்படின்னுட்டாள். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. கண்ணனுக்கு எங்கேருந்து வேல் வந்தது, கண்ணனுக்கு தானே வேல் உண்டு. வெற்றி வேல் முருகனுக்கு, வெற்றிவேல் கண்ணனுக்கு என்ன சொல்வேன், வெற்றிவேல் கண்ணனுக்கு அவ்வளவுதான். கண்ணனுக்கு வெற்றிவேல் வந்து கொடுத்தான். பெரியவாசான் பிள்ளை சொல்றாரு, எங்கேன்றா வேல் வந்ததுன்னா வியாக்கியானம் பண்றா. முதல் பாசுரத்தை சொல்றா, கூர் வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அப்ப நந்தகோபர் கையில வேல் இருந்துதான். நந்தகோபருக்கு எதுக்குடா வேல்னா, அவன் காட்டுக்குள்ள அலையறா இல்லையா, அப்ப நிறைய மிருகங்கள்லாம் வரும் இல்லையா மாடு அடிக்கிறதுக்கு. அப்ப அந்த வேல் கம்பச்சு அப்படி அடிப்பாளாம். அப்ப அந்த மிருகங்கள் பயந்து ஓடுமா, அந்த வேல் வச்சிருந்தாராம். இந்த கோவர்ணகிரிய தூக்கி கீழே வச்சோன்னு நந்தகோபர் பார்த்தா, நம்ம ரிட்டையர் ஆயிடலாம், குழந்தை பெரியவன் ஆயிட்டான், இனிமேல் பொறுப்பு அவன் கிட்ட கொடுக்கலான்னு பொறுப்பை கொடுத்துட்டாராம். பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டாராம். என்னடா இந்த வேலை புடி, எதுக்குப்பா, நான் இனிமேல் நீதான் நந்த கோகுலத்தினுடைய ராஜன் அப்படின்னு வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. முன்னாடியே திமிரு பிடிச்சவன் கண்ணன், இப்ப வேற வேலை பிடிச்சிருந்தா, எங்க அப்பா எல்லா உரிமையும் கொடுத்துருக்கா தெரியுமா, பர்சானால பாதி வேலை நின்னு கப்பம் கொண்டான்னு கேட்கணும். அவன கையில வேலை வச்சுண்டு உனக்கு யாரா ரைட் கொடுத்தானோ நந்தபாபாயிடவே பேசிக்கோ. ஏண்டா நேற்று உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் இங்க டோல் கேட் எல்லாம் கிடையாதேடா புதுசா, இது புது ராஜ்யம், நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் டோல் போட்டிருக்கேன் கொடுக்கணும். என்ன டோல்னா, எடுத்துட்டு போறதுல பாதி தயிர் பாதி வெண்ண பாதி பாலை கொடுன்றான். அவ சொல்றான், ஏன் முழுசே வச்சுக்கணும், ரொம்ப சந்தோஷம், அப்புறம் எதுக்குடா நாங்க ஊருக்கு போனோம், சும்மா ஊரை சுத்தி பார்த்துட்டு போங்கோ அப்படின்னு. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. பக்தர்களுடைய விரோதிகளை ஜெயிக்கக்கூடிய கண்ணன், அவனுக்கு விரோதி யாரு, சர்வவியாபி ஆச்சு. அந்த கண்ணன் தன்னுடைய பக்தர்களுடைய விரோதி யாரோ அவர்களுடைய பகைய கெடுக்கிறானா. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே எட்டி பறைகொள்வான். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய், கண்ணா இப்பேற்பட்ட உன்னிடத்துல கைங்கரியம் பண்ணணும்னு வந்திருக்கோம்ப்பா. உன்னிடத்துல ஒரு கைங்கரியம் கிடைச்சு கொடுத்தனா போ, வாழ்ந்துருக்கோம், சாப்பிடுறது தூங்கிறது, குடும்பத்தை வளர்க்கறது, குடும்பத்துக்காக ஓடி உழைக்கிறது. ஆனா கடைசியில பார்த்தா உனக்காக என்ன பண்ணோம்னு பார்த்தா ஒண்ணுமில்ல, எங்களுக்காக எல்லாம் நீ தான் பண்ணிட்டு இருக்க. நல்லா கவனிச்சு பாருங்க, காத்தால எழுப்புறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வாழ்க்கையும் நன்னா சாப்பிடுறோம். அந்த மலம் எல்லாம் வெள்ள வர்றது உள்ளேந்து கண்ணன் தானே தள்ளி விடுறான். நம்ம ஊர எல்லாருக்காகவும் உழைக்கிறோம் கண்ணனுக்காக. ஏதான ஒரு நாள் கண்ணனுக்காக எழுந்தோன்றிருக்கா சொல்லுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை எழுந்திருக்கும், ஞாயிற்றுக்கிழமை எழுந்திருக்கும், இன்னைக்கு பொங்கல்னு எழுந்திருக்கும், இன்னைக்கு சார்த்தம்னு எழுந்திருக்கும், இன்னைக்கு அவாத்திர கல்யாணம்னு எழுந்திருக்கும், இன்னைக்கு உடம்பு முடியல எழுந்திருக்கும். எத்தனை நாள் கண்ணனுக்காக தெய்வத்துக்காக எழுந்த நாட்கள், நாட்கள் நல்லா போகணும்னு தெய்வத்துக்கு முன்னாடி கை கூப்பியிருக்கேன் ஒழிய, இந்த நாள் தெய்வத்துக்காக ஒரு நாள். ஸ்ரீராமநாமி கூட தெய்வத்துக்காக கொடுக்கலையே, கிருஷ்ண ஜெயந்தி கூட தெய்வத்துக்காக கொடுக்கலையே, ஹனும ஜெயந்தி ஹனுமானுக்காக ஒதுக்கே வச்சு ஒன்னும் கிடையாது. அவாவா ருதீன பாவம் கூடவே ஜெயசி ஆஞ்சனை ஏதாவது நாலு வடைமாலையை சாத்துட்டு சௌக்கியமா ஓடிட்டு இருக்கும் அவ்வளவுதானே. ராமநாமிக்கு என்ன ஒரு வடபருப்பு பண்ணுவோம், ஒரு நீர்மூர். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ராமனுக்கு போய் வடபருப்பு நீர்மூர் என்ன அநியாயம். சக்கரவர்த்தி திருமகன் பாதாங்கீர் அல்லவா பண்ணி கொடுக்கணும், பாவமா ஒரு நீர்மோர் ஒரு வடபருப்பு. பகவான் அதையும் ஏத்துக்கிறாராம். நரசிம்மமூர்த்திக்கு ஒரு பானகம் எல்லாம் இருக்கடானா, அவனுக்காக இல்ல நமக்காக தான். அப்ப அவனுக்காக வாழ தோணல. ஆண்டாள் சொல்றா, எங்க ஆயுசு முழுக்க இப்படி எதுக்கோ வாழறோம்டா, ஒவ்வொரு காலகட்டத்துல இது வேணும் அது வேணும், இவாளுக்கு முக்கியம் அவா முக்கியம், ராத்திரி ஆயிடுச்சுன்னா தூக்கம் முக்கியம் தானே இருக்கு. என்ன கவனிச்சு பாருங்க, பசி வந்துடுதுன்னா சாதம் முக்கியம் அன்னம் முக்கியம் ஆயிடுறது, வியாதி வந்துடுதுன்னா வைத்தியம் முக்கியம் ஆயிடுறோம் வைத்தியம் முக்கியம் ஆயிடுறது, ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்னு முக்கியம் ஆயிடுறது, கடைசி வரைக்கும் தெய்வம் ஓரத்துதான் நிக்கிறது. ஆண்டாள் சொல்ற இப்படியே இங்க ஜென்மா பயின்றிருக்கு. என்றென்றும் உன் சேவகமே எத்தி பறைகொள்வான் என்று யாம் வந்தோம், என்னைக்கும் உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பா, இன்னைக்கு வந்திருக்கோம் கிருப பண்ணுடா. என்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய், கண்ணன் ஆச்சரியமா அப்படி பார்த்தான். உடனே ஆண்டாள் பார்த்தா கைகூப்பிண்டு இன்னும் பாசுரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. என்ன பாசுரம், ஒரு நிச்சயமா கன்ஃபார்மா, திருப்பாவில சந்தேகம் வரைக்கூடும் இருக்கிறதே 30 தான், 3000 சந்தேகம் வந்தா நியாயம். ஆனா அந்த திருப்பாவில மயங்கினோம்னா அடுத்த பாசம் வந்து மறந்து போயிடும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர சரிக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாயும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் கைங்கரியம் 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 இதையே பேசுறா. அன்றி உலகம் அளந்தாயிலேந்து பார்த்தா கைங்கரியம் வேணுண்டா கிருஷ்ணா, எது பண்ணாலும் பகவத் கைங்கரியமா பண்ணணும்னு ஒரு ஆசை ஆண்டாளுக்கு. பகவத் கைங்கரிய ரூபமாக ஒரு வாழ்க்கை அதானே வேணும். சும்மா என்னமோ சாப்பிட்டு என்னமோ தூங்கிட்டு என்னமோ குடும்பத்தை வளர்த்துண்டா, கடைசியில் ஆடு மாடு நாய் பண்ணி கொசுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. அதுவும் அதான் பண்றது, நம்மளோட ஒழுங்கா பண்றது தெரியுமா? குழந்தைகள்கிட்டலாம் நம்ம எல்லாம் கூட எதிர்பார்ப்பு வச்சிருக்கோம். அந்த ஆடு மாடு மிருகங்கள் பட்சிகள்லாம் பாருங்க, அந்த குஞ்சு பறவைக்கு ரக்கம் முளைச்சு கொடுத்து தன் வாழ்க்கையை பார்த்துக்க தெரியுமா? அதுக்கப்புறம் அதை டிமாண்ட் பண்றதே கிடையாது. உன்ன தோல் மேல மார் மேல போட்டு வளர்த்தேனே, நீ பேச மாட்டேங்கிற வசனமே கிடையாது. அது வாழ்க்கை, அது பார்த்துக்க ஆரம்பிச்சு கொடுத்து. இந்த டிபெண்டன்சி அப்படின்றது இந்த மனுஷ கூட்டத்துக்கு தான். திரும்பி திரும்பி பழைய கதையை சொல்லி சொல்லியே ஆச்சரியமாக ஆச்சனையர் திரும்பி திரும்பி தூத்துக்குடி ஆஹா அதான் இந்து தர்மம் ஆச்சரியம் அவ்வளவு சிரேஷ்டம். அந்த பறவைகள் மிருகங்கள்லாம் திரும்பி குழந்தைகிட்ட எதையும் எதிர்பார்க்கறதே கிடையாது, அவ்வளவு அழகா சுதந்திரமா வச்சுடுறது. ஆண்டா சொல்ற அங்க அந்த மாதிரி உனக்கு ஒரு கைங்கரியம் பண்ணடா, எதை எதிர்பார்க்காத ஒரு கைங்கரியம். கணனுடைய வைபவத்தை சொல்றான், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இது நேரடியா சொல்லலாமே, தேவகி மகனாய் பிறந்து ஓரிரவில் யசோதா மகனாய் ஒளித்து வளர. என்ன கஷ்டம் இல்லைன்னா, ஒருத்தி 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 இதெல்லாம் பசுலா ஒண்ணும் கிடையாது. கலியுகத்தை இருந்தாலும் கம்சன் காதுல விழுந்து கண்ணனுக்கு ஏதானும் கஷ்டம் வந்துருமோன்னு பயம் அந்த மனசு அவளுக்கு. அதனால ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருக்காளாம் கண்ணனை. கிருஷ்ண பக்தியும் ஒளிச்சு விஷயம், கண்ணனும் ஒளிஞ்சிருக்கக்கூடிய தெய்வமா. அதனால கம்சன் காதுல விழுந்துடப்படாது, விழுந்தாலும் அவனுக்கு புரியப்படாதான். அவெல்லாம் ஏதோ ஒரு காலத்துல கிருஷ்ணனையிலே நடந்து நினைக்கிற கூட்டம் இல்லை, இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குற ஒரு பக்தர்கள். குலசேகர ஆழ்வார் போலே ஆச்சரியமானவர், ராமாயணம் கேட்டா ராமன் எங்கேயாவது இக்கட்டுல இருக்கான்னா உடனே ராமனுக்கு சகாயம் பண்ண நான் கிளம்புறேன்னு அழகா யுத்தகாண்டம் கேட்கிற ராமாயணம். யுத்தகாண்டம் கேட்கும் பொழுது ராமன் அழகா யுத்தம் பண்ணிட்டு இருக்கான், லக்ஷ்மணன் மூர்ச்சியாக விழுந்துட்டான். உடனே ராமன் கதறான், நான் எப்படிடா யுத்தம் பண்ணுவேன், உடனே கொடுத்து ரோஷம் வந்துருக்கான், நான் இருக்கேன் ராமா அப்படின்னு சதுரங்க சேனையை கலப்பிண்டு நேர போய் சமுத்திரத்தை இறங்கிட்டான். உடனே பகவான் காட்சி கொடுத்தான், அப்பா யுத்தம் முடிஞ்சாச்சு, நான் ஜெயிச்சாச்சு, சீதை இருக்கா பார் பக்கத்துலன்னு சமாதானம் படுத்தி திருப்பி அனுப்பினாராம். இங்கேயோ திரேதாயுகத்தில் நடந்த ராமாயணம் அவருக்கு சிந்தனை இல்லையா, இப்ப ராம விஷயம் நடந்துருக்குன்னு ஒரு பாவம். எத் பாவம் தத் பவதின்னு சொல்லியா, அந்த பாவ சுத்தி. அதுபோல ஆண்டாள் ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒளித்து வளர. இன்னைக்கும் இந்த பிருந்தாவனம் பர்சானாவுக்கு வளர்க்கலாம் ஒரு பழக்கம் உண்டு. அவளை பொறுத்த வரைக்கும் கண்ணன் தான் அவர்களுடைய நாயகன். இன்னைக்கும் பர்சானால இருக்கிறவா பிருந்தாவனத்துக்கு போனா ராத்திரி தங்க மாட்டான், பிருந்தாவனத்துல தண்ணி கூட குடிக்க மாட்டான். வேண்டானா பொண்ணை கொடுத்துருக்கடமா, ராதிகா ராணியை கொடுத்துருக்காளாம். இவனோ வம்பு பிடிச்சவன், யாரா தண்ணி குடிச்சா உங்க ஆள்லாம் வந்து குடிச்சு எமனையில தண்ணி தீந்து போயிடுதுன்னு சொல்லுவான்னு பயமா. அதனால வேற எந்த ஊர் போனாலும் தண்ணி குடிந்த பர்சான ஆட்காரா பிருந்தாவனத்துக்கு போவா, ஏதான காரியம் இருந்தா பார்த்துட்டு வருவாள் ஒழிய அங்க ராத்திரி தங்குற வழக்கமும் அங்க யமுனையில தண்ணி கூட குடிக்க மாட்டான் இன்னி வரைக்கும். எங்கேயோ நடந்துதானே கிருஷ்ணகிரி, அவளை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அங்க கண்ணன் இருக்கான் ராதிகா இருக்கான் ராசக்கிரீடம் நடக்கிறது. பிருந்தாவனம் போனாலும் எதுக்கு வந்தேன்னா ராதிகாவை பார்க்க வந்தோம் அப்படின்னு வாழ ஒழிய கண்ணனை பத்தி பேச்சே கிடையாது. அப்ப என்ன ஒரு பாவ சுத்தி பார்த்துக்கோங்க அவளுக்கு. அந்த பாவமா ஆண்டாளுக்கு ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒளித்து வளர. அந்த பாவம் ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒளித்து வளர. ஒரே ராத்திரியில தேவகிக்கு பிள்ளையா பிறந்து அதே ராத்திரியில யசோதையுடைய பிள்ளையா மாறின ஒருத்தன் ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒளித்து வளர. ஒளிச்சு வளர்றான் தரிக்கிலானாகி, தரிக்க முடியலையா கம்சன்னால. உடனே அவன் அழிக்கணும்னு எல்லா முயற்சியும் பண்றானா கம்சன். 11 வருஷம் பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கான் கண்ணன் அழிக்கிறது. கண்ணன் பிறந்த 10வது நாள்லேருந்து கம்சன் அவன் தலைய போடுற தலைக்கீழே விழுற வரைக்கும் டெய்லி கண்ணனை வதம் பண்றதுக்கான கண்ணன் அழிக்கிறதுக்கான எல்லா காரியத்தையும் பண்ணிருந்தானான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து. கம்சன் இவன் அழிக்கணும்னு பார்த்தா கம்சன் அனுப்பினாலும் இவன் அழிச்சுட்டு இருக்கான். பூதனாவை அழிச்சுடுறான், சகடாசுரன் திருநாவர்தன் ஒருத்தனை விட மாட்டேங்கிறான். தப்பி பிழைச்சி யாராவது வந்தான்னா ஒரு ஆள் கிடையாது, எல்லாரையும் வதம் பண்ணிட்டு இருக்கான். தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. கஞ்சன் வயிற்றுல வயிற்றெரிச்சல்றோம் இல்லையா, கம்சனுக்கு வயிறு எரியறதான். பெரியவா ஆழ்வார்கள் எல்லாரும் கம்சனை கஞ்சன் தான் வர்ணிக்கிறான், யாரும் கம்சன் பேர் சொல்றதே இல்லை. இப்ப கஞ்சன் என்ன பண்ணுவான்னா, நல்ல வஸ்து இருக்குன்னா தானும் அனுபவிக்க மாட்டான், அடுத்தவ அனுபவிச்சாலும் அவனுக்கு ஆகாது. இந்த கிருஷ்ணன் இவ்வளவு லீலைகள் பண்றானா, இத்தனை ஆச்சரியமான காரியங்கள் பண்றானா, இவன் அனுபவிக்க மாட்டேங்கிறான். அனுபவிக்கிறவாளையும் அனுபவிக்க விடாம பண்றானா, அதனால கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. கஞ்சனுடைய வயிற்றுல அப்படியே நெருப்பு மாறி தகிக்கிற அமைச்சர் வயிறு எரியறதுன்றோம் இல்லையா. கம்சனுக்கு நிஜமாவே வயிறு எரிஞ்சுதான், ஒரு நாளை போல தூங்க மாட்டேங்கிறானா. கண்ணன் வரத்துக்கு முன்னாடியே கண்ணனை பார்த்தது யாருன்னா கம்சன் தான். ஆசி நக சம்பிஷன் திஷ்டன் முஞ்சானகப்பரிய தன்மகிம் சிந்தையாமோ ரிஷிகேஷம் அபஷ்ய தன்மயம் ஜகத்து. சுகபிரம்மன் சொல்ற தேவகியினுடைய அந்த ரூப லாவண்யம் அந்த தேஜஸ பார்த்துட்டு கம்சன் ராத்திரி படுக்கும்போது எழுந்துக்கும்போது நடக்கும்போதெல்லாம் கிருஷ்ண ஸ்மரணையிலே இருக்கானோ. ஆசீனக உட்கார்ந்து இருக்கும்போது சம்விஷன்னு திஷ்டன்னு முஞ்சானக பரியட்டன் மகிம், பூமியில நடந்தாலும் சஞ்சாரம் பண்ணாலும் சாப்பிட்டாலும் படுத்திருந்தாலும் அவனையே நினைச்சு 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 அவனுக்கு எல்லாமே கண்ணனா தெரியறதான். நன்னா அவன் இலைய போட்டு தோசைய போட்டு ஐயோ வட்டமா கண்ணன் இருக்கானேன்னு கதறான். சாதத்தை பார்த்தா ஒவ்வொரு சாதம் ஒவ்வொரு பருக்கையும் கண்ணனா தெரியறான். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். ராத்திரி பெட்ல படுத்துட்டு இருக்கான், என்ன கம்சா சௌக்கியமான்றான். அழு அடிச்சுட்டு பார்த்தா பெட்டாகவே கண்ணன் இருக்கான். இப்படி கண்ணன் அனுபவிச்சுட்டானா கஞ்சன் பயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. கம்சனுக்கு பயத்தை கொடுத்து பயபக்தி பயத்தை கொடுத்து 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 தன்னையே தியானம் பண்ண வச்ச ஒருத்தனா இந்த கண்ணன். அதனால கஞ்சன் பயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகி. நீ ஒரு கைங்கரியம் கொடுத்துட்டே வச்சுக்கோயேன், நீ எங்களை உன்னுடைய கோஷ்டியில சேர்த்துட்டே வச்சுக்கோயேன். பறைதருதியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவார். உன்னுடைய அந்தரங்க கைங்கரிய பரதா நீ எங்களை வச்சுக்கணும். என்ன சொல்றியோ நாங்க பண்றோம், அதுதான் எங்களுக்கு. அதை விட வேற வந்து வசதி, உலகத்துல நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய பேர் புகழ் எல்லாம் இருக்கும், திடீர்னு ஏதான ஒரு அசந்தர்ப்பத்தை தவறு பண்ணிட்டோம், இல்லாட்டி நம்மளை விட வேற ஒருத்தர் கிடைச்சுட்டான்னா உலகம் அப்படியே தூக்கி அடிச்சுட்டு போயிடும். இது உலகத்தினுடைய சுபாவம். பிச்சைக்காரன் டெய்லி நீங்க சாப்பாடு போடுவேன், உங்க திருவிழா யாரோ ஒருத்தர் நாலு நாள் அன்னதானம் பண்றாரு, நம்ம மாத்த வாசல்ல வரப்போற அஞ்சாவது நாள் வருவான், ஏண்டா நாலு நாளா வரலாம், இது நல்ல சாப்பாடு போட்டாமா எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வாங்கறது பிச்சை. ஆனா அதை கெத்து காட்டுவான் இல்லையா, நீ என்ன வாங்கினா நான் வாங்கணும் அப்படிங்குவோம். அந்த மாதிரி உலகம் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை. காரியத்துக்காக பழகக்கூடிய உலகம் இது, இல்லாட்டி வீசி அடிச்சுட்டு போயிடும் அவ்வளவுதான். பெத்தா அப்பா அம்மாவா இருப்பா, உடம்பு முடியல, படுத்த படுக்க ஆயிடுறா, பெற்றோர் வந்துடுத்து, பெற்றோர் வந்தவா திரும்பி எழுந்து நடக்கணும்னு எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணுவா சொல்லுங்க பாக்கலாம். ஒரே பிரார்த்தனை, பகவான் சீக்கிரம் அழிச்சு போனா தேவையில்லையே, இவ்வளவுதான் நடக்கும் பிரார்த்தனை. அதுக்கு மேல அவள் மீண்டு வரத்துக்கான பிரார்த்தனை எல்லாம் நடந்ததுன்னா அகோபாகியம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எல்லாமே சுயநலமே பிராதான்யமான மனுஷ கூட்டம். அதனால ஆண்டாள் சொல்றா, உனக்காக ஒரு வாழ்க்கை வேணும், என்றென்றும் முன் சேவகமே எத்தி பறைகொள்வான். உனக்கு கைங்கரியம் பண்ணணும், இவ்வளவுதான் எனக்கு வேணும். பிள்ளை உரங்காவலி தாசர்ல ராமானுஜ கைங்கரியமே கதின்னு கிடந்தா. கண்ணன் 16,100 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிக்கிறான், நரகாசு நடத்தி வச்சிருந்த குழந்தைகளை. இந்த 16,100 ஸ்திரீகளை பார்த்து திரௌபதி கேட்கிறா, நீங்கள்லாம் என்ன நினைச்சிருக்கீங்க கண்ணன். அவா சொல்றா, நாங்கள்லாம் கண்ணன் வீட்டுல அவனுக்கு வேலை பண்ற வேலைக்காரிகள் அபிமானத்துல இருக்கும், அவ்வளவுதான். பட்ட மகிழ்ச்சிகள்ன்ற அபிமானம் எங்களுக்கு கிடையாது, கண்ணனுடைய வேலைக்காரிகள். அவனுடைய வஸ்திரத்தை துவைக்கிறது, அவன் வீட்டை பெருக்கிறது, அவனுக்கு அண்ணம் சமைச்சு கொடுக்கறது, இதுதான் எங்களுக்கு, இதுவே பரமசுகம். இந்த சேவகம் தவிர வேற என்ன வேணும்? காணோ பாத்திரான்னு ஒருத்தி இருந்தா, பாண்டரங்க பக்தை, அவ அம்மா வேசி, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு பன்றீபுரத்துல பாண்டவனுடைய துணியை துவச்சு போட்டு பாண்டவன் கோவிலை பறிக்கிண்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான். எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு கோவில உட்காந்து பகவத் கைங்கரியம் பண்றவன் இவ்வளவு பேர் உண்டு தெரியுமா? ஏன்னா அதுல கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தி, நீங்க வீட்டுல இருக்க எவ்வளவு வேணா உழைச்சு போடுங்க சத்தியமா திருப்தி வரவே வருது. நீங்க எவ்வளவு வேணா சமைச்சு போடுங்க, ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு கடைசி நாள் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார் அப்படின்னா வீட்டுக்கு வந்தேன்னா சரிம்மா காத்தால ஒன்றும் பண்ண வேண்டாம், சிம்பிளா ஒரு மோர் குழம்பு பண்ணிடும் இல்லாட்டி வெத்த குழம்பு பண்ணிடும், தயிர் சாதம் போதும், ஊர்கா போகணும், சுட்டாப்பெல்லாம் போடணும், நல்லா கம்மி லைன் லிஸ்ட் போடுவோம். நீ எவ்வளவு வேணா பண்ணி போடுங்க, யாரையும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா எல்லாம் சரீர அபிமானிகள், உலகத்தை நன்றி கட்டுறது நம்ம சரீரம் தான். நீங்க எத்தனை விதமா திருப்தி கொடுங்கோ போதும் அப்படின்னு சொல்லாது. மகா மோசமான விரோதி இதுதான். ஆனா இதோட நமக்கு குழப்பம் நடத்த வேண்டியிருக்கு வச்சுக்கோங்க, பெரிய பாடு. அத்தனை அதனால ஆண்டா சொல்றான், இந்த சரீரத்தினுடைய பிரயோஜனம் உனக்கு கைங்கரியம் பண்ணும், என்றென்றும் உன் சேவகமே எத்தி பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னா இல்லையா? அதே மாதிரி ஏ பிரபோ வேற என்ன வேணும் எங்களுக்கு, வேற ஒண்ணுமே வேண்டாம், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து உன்னுடைய அந்தரங்க கைங்கரிய பரராக நீ என்ன ஏத்துட்டே வச்சுக்கோயே அது போதுண்டாப்பா. சுவாமி ராமானுஜர் அப்படிதான் சொல்றார். ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் இருந்த காலம் தான் ஸ்ரீரங்கத்துக்கு பொற்காலம், ரங்கநாதனுடைய பொற்காலம் அப்படின்னா ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை பரிபாலனம் பண்ண காலகட்டம். அப்ப ஸ்ரீரங்கத்துல பத்மநாப ரங்கநாதர், ரங்கநாதருக்கு அத்தனை ஆச்சரியம், நிறைய கைங்கரிய பரகம் உண்டு, வஸ்திரம் துவைக்கிற வண்ணான் உண்டு, மாலை கட்டுற மாலாக்காரன் உண்டு, ரங்கநாதனுடைய ஆபரணங்கள் பண்ணி கொடுக்கிற பொற்கொள்ளன் உண்டு, நிறைய பேர் உண்டு. அவளெல்லாம் கூப்பிடுவார் ராமானுஜர், கூப்பிட்டு அப்பாவன் பரம பாக்யம், உலகத்துக்கே ஹிருதயத்தில் இருக்க அழுக்க போகக்கூடிய ரங்கராஜனுடைய வஸ்திரத்தில் இருக்க அழுக்க போக்குற பாக்யம் உனக்குன்னு ரங்கராஜனுக்கு மாலை கட்டுற மாலாக்காரனை கூப்பிடுவார். அப்பா ரங்கராஜனுக்கு நீ மாலை கட்டுறடா, கழுத்துல போட்டுக்கிறார் பகவான் விடிய விடிய அப்படியே போட்டு நம்பருமாள் என்னமா போட்டுக்கிறாரு பார், நீ கற்ற மாலையை போட்டுக்கிறா, பிரம்மதேவர் இந்திரன் கூட மாலை கொடுக்க முடியலடா உனக்கு பாக்யம் அப்படின்னா. ரங்கராஜன் கோவிலுக்குன்னு நிலங்கள்லாம் உண்டு, அதுல நிறைய நெல் இதெல்லாம் கொண்டு வா சொல்றா ரங்கராஜன், நீங்க தான் படி இழக்குறே, உங்க நிலத்துல விளைஞ்ச நெல்லத்தான் ரங்கராஜன் டெய்லி அம்ச பண்றார், அழகா அந்த காய்கறி கொண்டு வா தோட்டத்திலேருந்து உங்ககிட்ட சொல்லுவார், அப்பா உங்களோட கொத்தவரங்க ரொம்ப பிடிச்சிருந்த ரங்கராஜனுக்கு நேற்று நன்னா அம்ச பண்ணார், புடலங்காய் கூட்டு ரசிச்சு சாப்பிட்டார் பிரபு அப்படின்னு, தேங்காய் காரணம் தானா அப்பா, இளநீர் அபிஷேகத்தை அப்படியே நம்பருமாள் குடிச்சாரு பாரு அப்படின்னு சாமி, நாங்கெல்லாம் ஏதோ பணத்துக்காக பண்ணிட்டு இருந்தோம், ஆனா இப்பதான் ரங்கனுக்காக பண்ணணும்னு ஒரு புத்தி வந்திருக்கு. சில பேர் பைசா வாங்கிக்க மாட்டேங்களா ராமானுஜர், இல்லப்பா ரங்கராஜன் கொடுக்கறான், இதை நீ வந்து கூலி நினைச்சுக்காதே, ரங்கராஜன் உனக்கு கொடுக்கிற கிருப பிரசாதம் சன்மானம்னு நினைச்சுக்கோன்றான். ராஜாட சன்மானம் தானே, கூலி கிடையாது ஒன்னும். அவர் சொல்றார், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ரங்கராஜனுடைய வஸ்திரத்தை துவைக்கிற ரங்கராஜன் அந்த வஸ்திரத்தை உடுத்திண்டு ரொம்ப நல்லா இருக்கு, அந்த சன்மானம் புடி அப்படின்ற சன்மானமா வாங்கிக்கோன்ற கூலி கிடையாது சன்மானம். ஒரு சந்தர்ப்பத்துல ராமானுஜர் ரங்கராஜனுக்கு வெள்ளாவி அழகா அந்த வெளுக்கிறானே ஈரம் கொல்லின்னு பேரு, வண்ணானுக்கு பேரு ஈரம் கொல்லி, ஏன்னா நன்ன துணியை அலசி ஈரத்தை காய வச்சு நன்னா மடிச்சு ஈரம் கொல்லி, என்ன அழகான தமிழ் வார்த்தை தெரியுமா, சம்ஸ்கிருதத்தோட போட்டி போட முடியும் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தினுடைய தயவு இல்லாமன்னா தமிழ்னால மட்டும்தான் முடியும். தமிழை தவிர எந்த பாஷையும் சம்ஸ்கிருதம்னா ஜீவிக்க முடியாது, அது எல்லா பாஷைக்குமே சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரு தாக்கம் வந்துடும். தமிழ் மட்டும்தான் சம்ஸ்கிருத ஓரம் தள்ளி வச்சுட்டு ஜீவிக்கக்கூடிய ஒரு பாஷை, நிஜமாவே தெய்வ தமிழ் தான், தமிழுக்கு அமுது என்று பெயர் தான், சந்தேகமே கிடையாது, நிஜமாவே தமிழுடைய அழகு அவ்வளவு அழகா ஈரங்கொல்லின்னு பெயர், அழகான வார்த்தைகள் எல்லாமே அத்தனை அழகா. அந்த ஈரங்கொல்லிய கையை பிடிச்சி அழிச்சுட்டு போயிட்டார் ராமானுஜர், மன்னான் அழிச்சுட்டு போய் ரங்கராஜன் சன்னியில் நிக்க வச்சுட்டார் ரங்கா. உடனே ரங்கராஜன் கண் திறந்து மலர விழிச்சு சொல்லு ராமானுஜா அப்படின்னு, ரெண்டு பேர் சம்பாஷணை அழகு, பிரபோ இவன் யாருன்னு தெரியறதா, வண்ணா யாருக்கு வண்ணா, என்னுடைய வஸ்திரம் எல்லாம் விழுக்கிற வண்ணா, வஸ்திரம் எல்லாம் நல்லா இருக்கா, வஸ்திரதான் இருக்கு, ஒன்னும் கெட்ட வாடகைலாம் இல்லையே, ஒழுங்கா அயன்லாம் கரெக்டா பண்ணிருக்கான் ரங்கராஜன், சும்மா இச்சுக்கா பிச்சுக்கான்லாம் ஒண்ணு கட்டிக்க மாட்டார், ஈசி பிசின்லாம் கிடையாது, அப்படிதான் அது கேஷுவல் ட்ரெஸ் கூட அவ்வளவு அழகாத்தான் இருக்கும், ஃபார்மலா போட்டார்னா கேட்கவே வேண்டாம் அப்படின்னு, முத்தங்கி சட்டையெல்லாம் போட்டு படுத்தாருன்னா ஒரு சுருக்கம் பார்க்க முடியாது, அதெல்லாம் வந்து ஸ்ரீரங்கம் தான். அதெல்லாம் பெருமாள் கோவில் அலங்காரம். திருப்பதியில பெருமாள் அந்த பிரிஞ்சு வச்சு அந்த பஞ்சகச்சம் கட்டி விடுவா பாருங்க, இன்னைக்கு போய் ஆணு பார்த்துருக்கலாம். அதுல நம்ம பார்த்த சாரதி லேடிஸ் பிடிச்ச கலராவே பீதாம்பரம் உடுத்துவார், அடிக்கிற பச்சை, அடிக்கிற பஞ்சு மிட்டாய் கலர். அது பார்த்தசாரதி எங்க இருந்தா கிடைக்குமோ தெரியும், அவர் மட்டும் தைரியமா உடுத்துவார் நல்ல பஞ்சு மிட்டாய் கலர். எங்க ரோட்ல ஒரு ஆம்பளை கட்டுமானா வச்சுக்கோங்க, நாய் துரத்தும். பார்த்தசாரதி பஞ்சு மிட்டாய் கலர், கிளிப்பச்சை கலர், அக்வா ப்ளூ, ஆனா அழகா இருக்கும். அலங்காரம்னா அது நம்ம ஊர் தான், என்ன வேணா சொல்லுங்க அலங்காரம். பிருந்தாவனத்தை அழகா இருக்கும், அந்த சிறு சச்சு தூக்கி விட்டுருவான் இந்த கிருஷ்ணனுக்கு எல்லாம் அப்படி பாக்கணும், ரொம்ப அழகா இருக்கும். அப்ப ராமானுஜர் கேட்கிறார், எல்லாம் சௌகரியமா இருக்கு, நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, சரி அப்படின்னா இந்த வண்ணானுடைய மூதாதையர் மேல உனக்கு ஒரு கோபம் இருக்கு, அதை மாத்திக்கோன்னுட்டார். ரங்கராஜன் யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு, எனக்கு தெரியலையேப்பா, இவா சொந்தக்காரர் மேல எனக்கு ஒன்றும் கோபம் இல்லையே. ராமானுஜர் சொல்றார், கிருஷ்ணாவதாரத்துல பகவான் மதுரா பிரவேசம் பண்றார், பண்ணும் பொழுது இதற்கு முதல்ல ஒரு வண்ணான பாக்குறா, வண்ணான் நல்லா ராஜ வஸ்திரம் எடுத்துட்டு போறான் கம்சனுக்கு. அப்ப கண்ணன் போய் கேட்கிறாடே, ஒரு நாலு வஸ்திரம் கொடுறான், நல்லா இருக்குடா, உறுத்திக்கிறேன்டா அப்படின்றான். அவன் சொல்லலாம், போறான் மாட்டுக்கார பயில, மாடு மேய்க்கிறவனுக்கு பட்டு கேட்குதோ, தொடப்பத்துக்கு பட்டு குஞ்சலமோ, போட அப்படின்றான். பகவான் கோபமா தலை பிடிச்சு இழுத்தா, தலை தனியா வந்துடுச்சு அப்படி இழுத்துருக்கான். இழுத்தா வந்துடுச்சு, தலையை கீழே போட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உடுத்தின்றான். சிலதான் தொலைதொலன்னு இருந்துதான், உடனே அங்க ஒரு டைலர் கிட்ட போய் ஆல்ட்ரேஷன், எங்க கிருஷ்ணாவதார காலத்திலேயே ஆல்ட்ரேஷன் இருந்திருக்கு. அந்த டைலர் பெயர்லாம் தெரியல, அதெல்லாம் சொல்லாம விட்டுட்டா வேதவியாசர். அந்த அண்ணிலேருந்து பகவானுக்கு வண்ணான் மேல ஒரு கோபம் இருந்துதான், அவ்வளவுதான் சம்பவம், அவ்வளவுதான். அந்த வண்ணான் தலையை ரஜதன் சொல்லுவ, தலையை கிள்ளிட்டு பாத்திரத்தை உடுத்தின்றான். ராமானுஜருக்கு ஒரு வருத்தமா, இந்த வம்சத்து மேல ஒரு பாவம் இருக்கேன்னு சொல்லிட்டு அழகா ரங்கநாதன் கிட்ட சொல்லிட்டாராம். அப்ப தலையை கிள்ளி போட்டியே இவனுடைய மூதாதையர் தானே ரங்கன். ஆமா ஆமாமா, அவன் அநியாயம் பண்ணா தெரியுமா, நான் கேட்ட துணி கொடுக்கல. அப்ப கூட கோபம் வருது ரங்கனுக்கு, கலியுகத்தை கேட்கறதுக்கு அந்த துவாபரிய விஷயத்துக்கு ரங்கனுக்கு கோபம் வருதான். ராமானுஜர் இதுதான் சொன்னேன், இன்னும் அந்த கோபம் போகல போகல. ஆனா இவன் என்ன பண்ண, இவன் என்ன பண்றான்டா, இவனுக்காக அந்த கோபத்தை மற அப்படின்னு. உடனே ரங்கன் சரின்னுட்டான், வண்ணா நடலாம், சாமி விஷயமே எங்களுக்கு தெரியாது, வயத்து பிழப்புக்காக நான் வண்ணா வேலை பண்ணிட்டு இருக்கேன், குல தர்ம தொழிலா பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இது மூலமா ரங்க கிருபையை சம்பாதிக்க முடியும்னு காட்டி கொடுத்துட்டேளே என்றென்றும் உன் சேவகமே எத்தி பறைகொள்வான். அதுதான் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. ரங்கா அப்படி ஒரு கைங்கரியம் கொடுறா, ஹே பிரபோ வடபத்திர சாயி உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக. கிருஷ்ண கைங்கரியம் அதானே லட்சியம், ஆயுஷ கடைசியில் என்ன பண்ணா கிருஷ்ண கைங்கரியம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டா. சில பட்டர்கள்லாம் பகவான் இப்படி ஆர்த்தி எடுத்தா துப்புனு விழுந்துருவா, என்ன ஆச்சுன்னா கடைசியா பகவானுக்கு ஆர்த்தி எடுத்தா அப்படியே போயிட்டா. அதானே வேணும், எதையோ நினைச்சு எங்கேயோ ஹாஸ்பிட்டல்ல போய் இழுத்து பிடிச்சிருந்து வென்டிலேட்டர்ல வச்சு அவன் எவ்வளவு முடியும் பணத்தை கறந்து விட்டு கடைசியில ரொம்ப கஷ்டம் ஆத்துக்கு எடுத்துட்டு போவான்னு சொல்லி அப்புறம் இங்க கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் இவா பத்திரப்படுத்தி வச்சிருந்து சொந்தக்காரெல்லாம் வர வச்சு ஐஸ் பாக்ஸ்ல வச்சு அப்ப நம்ம ஊர்ல மழை பெஞ்சு அங்க சுடுகாடும் கிடைக்காம போய் எத்தனை பாடு. கடைசியா பண்ணது பகவன் நாம சங்கீர்த்தம், கடைசியா பண்ணது பகவத் கைங்கரி, அப்படியே முசிட்டு போயிடுச்சு அவ்வளவுதானே. எத்தனையோ பெரிய உபன்யாசம் அப்படியே நெஞ்சு பிடிச்சு விழுந்திருக்கா. நான் பாத்துருக்கேன் என்னோட சின்ன வயசுல, நான் பள்ளி காலேஜ் படிக்கும்பொழுது எங்க வாத்தியார் ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு வேற இருந்தா, நாங்க பார்த்துட்டு இருக்கோம், அவருக்கு அப்போ ஒரு 32 வயசு சின்ன வயசு தான், அவரு நெஞ்ச கிளாஸ் சூப்பரா எடுப்பார், எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு வாத்தியார், ரொம்ப ஸ்மார்ட்டா தான், ஹேண்ட்ஸமா இருப்பார். கிளாஸ்ல நெஞ்ச பிடிச்சாரு விழுந்துட்டார், அப்படியே உசுறு போயிடுச்சு அவ்வளவுதான். அப்துல் கலாம், அப்துல் கலாம் நிச்சயமா. அப்ப அது போல பகவத் கைங்கரியம் பண்ணும் பொழுது ஒரு சரீரம் போயிடும், அவளுக்கு பிடிச்சதை பண்ணும்பொழுது உசுறு போதான் விசேஷம் இல்லையா, அது பகவத் கைங்கரியம் பிடிச்சதா. அதனால ஆண்டா சொல்லலாம், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, அந்த கைங்கரியம் பண்ணணும்டா. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரோர் எம்பாவாய். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ச்சி உண்டாகும். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்த பிரபு, கம்சனுக்கே அனுகிரகம் பண்ண பிரபு, எங்களுக்கும் கிருப பண்ணு, உத்தமமான பகவத் கைங்கரியத்துல தலைக்கும்படியாக அனுகிரகம் பண்ணப்பா. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரோர் எம்பாவாய். அப்ப நம்மளாம் என்னமோ பண்ணிட்டு இருக்கோமே, அவ வீட்டுக்காக தானே உழைக்கணும், அவ அவ குடும்பத்துக்காகத்தானே ஓடிட்டு இருக்கும். அப்ப இதெல்லாம் என்ன ஆகும்னா, இதெல்லாம் பகவானுக்காக நினைச்சென்று பண்ணிட்டோம்னா இதுவே கைங்கரியம். பகவான் கீதையில சொல்றான், யத் கரோஷி யதஸ்மாதி யத் ஜுகோஷி ததாசியது யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். எதை செய்கிறாயோ, எதை சாப்பிடுகிறாயோ, எதை தானம் கொடுக்கிறாயோ, என்ன தவத்தை மேற்கொள்கின்றாயோ அர்ஜுனா, இவை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடு. காயே நவாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமியத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. சரீரத்தினாலே, மனசினாலே, வாக்கினாலே, பிராரப்த கர்மாவினாலே ஆசவயப்பட்டோ, எது காரணம் கொண்டு என்ன பண்றேனோ அத்தனையும் நாராயணனுக்கு அர்ப்பணம். ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு வயசான பாட்டி வந்தாளா, வந்துட்டு இந்த மாதிரி எனக்கும் பக்தி பண்ணணும், பஜனை பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனா சமயம் கிடைக்கல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு காலம் அப்படின்ட்டாராம். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டா, டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்காய் நீ, பேரனை பாத்துக்கிறது நேரம் சரியா இருக்கு, எனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும், பேரன்னா ரொம்ப உசுது, அவ்வளவுதான், அவனை பார்த்தாச்சுன்னா எனக்கு பூஜை பண்றதுக்கோ இதுக்கெல்லாம் கூட டைம் கிடையாது, மறந்து போயிடும். சரி, இன்னிலேருந்து பேரனை கிருஷ்ணனா நினைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு வாங்கிட்டேன், அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சுட்ட. அன்னிலேருந்து அவ பண்ணிட்டு இருந்தா கடைசியில கிருஷ்ண தரிசனத்தோடயே உசுறு போச்சு. யத் பாவம் தத் பவதி, எது பாசத்துல கீழே விழ வைக்குமோ அதையே கிருஷ்ண கைங்கரியமா மாத்தி கொடுத்துட்ட. அதுதான் விசேஷம், அதான விசேஷம். மகாபிரிவாளிடத்துல ஆச்சரியமா ஒருத்தி வந்துட்டாலாம், கூலி வேலை பண்ணக்கூடியவர். சாமி இவங்க எல்லாம் என்ன போல சொல்றாங்க சாமி, எனக்கு ஒன்னும் புரியல, ஆனா எனக்கு சாமி அனுபவிக்கணும்னு ஆசை, நேரம் தான் கிடைக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, உட்காந்து பூஜை பண்ணலாம், நேரம் இல்லைன்னு. அப்ப மகாபிரிவா சிரிச்சுட்டே சொன்னாராம், என்ன பண்ணுவ டெய்லி காத்தாலன்னு, சூரியனை பார்த்து கை கூப்பிடுவேன், அவ்வளவுதான் நமக்கு முடியும், அதையே ஒழுங்கா பண்ணிட்டு பண்ணிட்டே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அண்ணிலேருந்து எப்ப பார்த்தாலும் சூரியனை பார்த்து, சூரியனை பார்த்து கைகூப்பி கைகூப்பி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, கடைசியில பிரம்ம தேஜஸோட ஐக்கியமான காண கிடைக்கும். பெரியவாள் அவ்வளவு அழகு, அவ ஸ்வரூபத்துக்கு தகுந்தா போல வழி காட்டான். அதனால நீங்க உங்க குடும்பத்துக்கு என்ன பண்றீங்களோ கணவனை சுக்காராமா பாவிச்சுக்கோங்க, அவ ராவணனாவே இருக்கட்டும் பரவாயில்ல, இல்லாட்டி ஜெயதேவராக பத்மாவதிய பாவம் தானே, குழந்தைகளை சங்கரனா நினைச்சுக்கோங்க, ராமானுஜனா நினைச்சுக்கோங்க, விவேகானந்தரா நினைச்சுக்கோங்க, மீராவா நினைச்சுக்கோங்க, ஆண்டாளா நினைச்சுக்கோங்க, அப்படியாவது அப்படி ஆகட்டமே. இப்ப பார்த்தா ஐஏஎஸ் கலெக்டர் டாக்டர் இப்படியே நினைச்சிருக்கோம், கொஞ்சம் பக்தாளா நினைக்க பழகிக்கலாம், துருவன் பிரகல்லாதன் ஆண்டாள் மீரா, சத்தியமா குழந்தைகள் நன்னா தான் இருப்பா, இந்த மாதிரி பாவிக்கிறதுனால குழந்தைகள் வீணா போகவே மாட்டார்கள், அவ்வளவு அழகா அப்படி பாவிக்கணும். அதனால நீ என்ன பண்றேளோ இது பகவானுக்காக, அவர்களுக்குள்ள அந்தரியாமியா சுவாமி இருக்கார் அப்படின்னு பாவிச்சுட்டு பண்ணிட்டு வந்தேன்னா அதுவே கைங்கரியம். ஏன்னா அக்ரூரர் ருத்ரர்லாம் மகா மோசமான பாஸ்கையில தான் வேலை பண்ணிட்டு இருந்தா, ருத்ரருக்கு பாஸ் திருதராஷன், அக்ரூரருக்கு பாஸ் கம்சன், ஆனா இவா ரெண்டு பேராலதான் இவா ரெண்டு பேருக்கு கிருஷ்ணனுடைய அனுபவங்களே நிறைய கிடைச்சது. அதனால என்ன பண்றேளோ கிருஷ்ணானுபவம், கிருஷ்ண கைங்கரியம் நினைச்சிட்டு பண்ணிட்டு வந்தேன்னா, எது கர்மாவனால உங்களுக்கு தள்ளுறதோ அந்த கர்மாகவே கைங்கரியமா மாறிடும், கிருஷ்ண தரிசனம் லபிச்சிடும், அத்தனை வசதி. அதனால ஆண்டா சொல்றான், வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், ரொம்ப சந்தோஷமா கண்ணன் கேட்டிருக்கானா கேட்டு இருக்கானா, உடனே ஆண்டா அடுத்த பாசுரம் சொல்றான், என்ன பாசுரம், அழகா லிஸ்ட் போடுறான் ஆண்டாள். இது நேரம் இப்ப ஆரம்பிச்சுட்டு, ஆரம்பத்துல ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னோ, கடைசியில ஒரு லிஸ்ட் போடுறாள் ஜம்முனு, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல் வனசங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பானே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோ எம்பாவாய். கிருஷ்ணா இந்த மார்கழி மாச விரதத்துக்கு இதெல்லாம் சன்மானமாக சம்பாவனையாக பெரியவா சொல்லியிருக்க. இந்த கிரகத்துல எல்லாம் ஏதான ஹோமம் எல்லாம் பண்ணோம்னா வாத்தியார் சொல்லுவார், இதுக்கெல்லாம் இவ்வளவு முன்னாடி எல்லாம் பேசி வச்சிருவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோன்றதோ கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டா சொல்ல இதெல்லாம் பெரியவா சொல்லியிருக்க லிஸ்ட் பா அப்படின்னு. என்ன லிஸ்டடி அப்படின்னா, முதல்ல மாலே மணிவண்ணா, மால் மால் அப்படின்னாலே அந்த அன்பு, மாலாய் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை அன்பு. கண்ணன் அப்படினாலே பிரேமஸ்வரூபன், அன்புக்கு உருவம் கொடுத்தா கிச்சாபய, கிச்சாபயோட அன்புக்கு உருவம் கொடுத்தா ராதிகா ராணி. மாலே மணிவண்ணா, இந்திரநீல மணி போல அழகான வண்ணம் உடைய கண்ணன். மாலே மணிவண்ணா, மணிவண்ணா 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 பெரியாழ்வர் தான் நிறைய புலம்புவார், அப்படி புலம்புவார் ஆச்சரியமா. மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் தேனி உனக்கு பிரமன் விழுதந்தான் மாணிக் குரலனே தாளேலோ வைய மலந்தானே தாளேலோ. நல்ல மாணிக்கம் கட்டி வைரமிட கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில், ஏன்னா இந்திரனில் மணி போல இருக்கான், மணிவண்ணா 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 புலம்புற. அதனால ஆண்டாள் மாலே மணிவண்ணா, மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். இந்த மார்கழி நீராட்டத்துக்கு வேண்டிய உபகரணங்கள் மார்கழியே முடிய போறது. இது முதல் பாசத்துல சொன்னாலும் நியாயம், கடைசி பாசத்துல கிட்டத்தட்ட ஆயிடுத்து மார்கழி முடிய போறதும் இப்ப வந்து சொல்லணுமா அப்படின்னா கண்ணன் பிரசன்னமா இருக்கும்போது என்ன வேணா கேட்டு வாங்கிக்கலாமா. அதனால வாங்கிக்கல, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியே கேட்டியே, நீ கேட்டேன்னா சொல்றோம் பண்ணலாம், சொல்லி சொல்லி கேட்கிறேன், பெரியவாழ்லாம் சொல்லியிருக்கான் கேட்கிறேன். கண்ணன் தலையை ஆட்டணும், அந்த கன்ஃபர்மேஷன், இந்த குழந்தைகள்லாம் கட்டாயம் தானே சரிதானே, நம்ம கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்காம விடவே விடாது தெரியுமா குழந்தைகள். அப்பா சாக்லேட் கன்ஃபார்ம் தானே, நாளை வாங்கி கொடுத்துருவோம் இல்லையா, அம்மா அது போட்டு நச்சரிச்சு நம்ம ஓகே சரி ஓகே சும்மா இது இந்த ஓகே ஒன்று வாங்குறது நம்மளை படுத்தும் பாருங்க பாடு. இந்த முயற்சி தான் பகவான் கிட்ட நமக்கு வேணும், நச்சரிச்சு வாங்கிட்டு விடப்படாது. ஆண்டாள் சொல்லிக் கொடுக்கற எப்படி பெருமாளை நச்சரிக்கணும் அதான் இது. ரொம்ப டிப்ளமாட்டிக்கா ஆரம்பிக்கலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுமா மேலையா செய்வனகள் வேண்டுமன கேட்டியர், நான் தரேன்னு நீ கேட்டேன்னா நாங்க சொல்றோம் சொல்லிடி. இவ்வளவுதான் பீடிக்க போட்டு கஷ்டப்பட்டு தூங்கினவனை எழுத்து கொண்டு உட்கார வச்சாச்சு, மாரிமலை முழிஞ்சில் கிடந்தவனை கொண்டு உட்கார வச்சுட்டு நீ கேட்டா சொல்றோம். பகவான் சொன்னா முதல் நாள்ல இருந்தே கடின் தாண்டி இருக்கேன் பாடுற பாசுரம் எல்லாம் சொல்லு அப்படின்னுட்டான். வேண்டுவன கேட்டியே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பகவான் யோசிச்சான் பூமி எல்லாம் நடுங்கும்படியா உலகம் எல்லாம் நடுங்கும்படியா என்ன உண்டு, என்னுடைய சிம்ம கர்ஜனை நரசிம்மமூர்த்தி கர்ஜனை பண்ணும்போது 7-14 லோகங்கள் நடுங்கித்தான். இந்த மாதிரி ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே. கண்ணன் பதறினான், இருக்கிறது ஒரு சங்கு, நானே உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஜாகிரதையா கையிலேயே வச்சுட்டு இருக்கேன், இவாளுக்கு முதல்ல அதை பிடுங்கணும்னு ஆசையம். இதை கேட்கறதெல்லாம் நான் கணக்கிட்டது எல்லாத்தையும் பிடுங்கிட்டா அவனை நிராயுத பாணியா நிக்க வச்சுட்டு இவாளை கொடுக்கணுமா, எல்லாத்தையும் பிடுங்குற மாதிரி முதல் லட்சியம் என்னடா சங்க பிடுங்கணும். கேட்டான்னா ஆண்டாள் 10 பாசுரத்துல இந்த சங்க பத்தி புலம்புறான். நாச்சியார் திருமொழியில் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பு சித்தம் மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி வெண் சங்கே. கண்ணனுடைய செங்கனிவாய் ருச்சி என்ன மனம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசியம். யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா சக்கராயத்துக்கிட்ட எப்படி பார்த்தாரா, சக்கராயன் சொன்னார் எனக்கு அந்த சுண்டு வரல் மட்டும்தான் தெரியும், அழகா அந்த ஆள் காட்டி வரல வச்சு சுத்தின்றே இருக்கார், இந்த வரல் மட்டும்தான் எனக்கு, அந்த வரல் என்னன்னு கேள்வி சொல்றேன், இல்லாட்டி அசுரா கழுத்தை எப்படி சீவனம் கேளு எனக்கு தெரியும், ரத்த வாடை எனக்கு தெரியும், இந்த செங்கனி வாயில நமக்கு தெரியாதுன்னு தாமரைய கேட்டாளா. அவர் கையில வச்சிருப்பார் என்ன விட அவர் கை மென்மையா இருக்கும்னு தான் கதை பிடிக்கிற பிடி ஆப்பா அப்படின்ட்டா. உடனே சங்க சொல்லிதான் அளவு நாங்க இருக்கேன் எங்கிட்ட கேட்கணும், கேள்விய தப்பான இடத்த கேட்கப்படாது அப்படியா, ஆமா அவர்ல வாயில் இப்படி வச்சுக்கிறார் சரியா, இவர் சங்க ஊதலையா சங்கு கிட்டேந்து பகவான் குடிக்கிறானா, சங்கு பகவான் கிட்டேந்து குடிக்கிறான் உண்பது சொல்லி உலகளந்தான் வாயுமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கையகத்து. இந்த சங்கு ஏண்டா வெள்ளவளேன் இருக்கிறதுனா டெய்லி ஊட்டச்சத்து மிக்க பானம் கிருஷ்ண அதராமிரதம் குடிக்கிறதா, படிச்சுக்கிற இடம் ரெசிடென்ஸ் கேர் ஆஃப் அட்ரஸ் என்னடா திருமாவோட லெப்ட் ஹேண்ட் கேர் ஆஃப் எங்கடா அப்படின்னா வைகுந்தம் இடம் லொகேஷன் வீட்டு நம்பர் என்ன அப்படின்னா பகவானுடைய இடதுகை கூணேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து அவர் இடதுகை தான் நம்முடைய ரெசிடென்ட் அட்ரஸ் கேர் ஆஃப் மிஸ்டர் நாராயணன் அப்படின்னு அட்ரஸ் போடணும் வைகுந்தம் அப்படின்னு போடணும் அதனால ஒன்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கையகத்து ரெசிடென்ட் சங்கடான்னு பகவானுடைய இடது கையம் அதே சங்கே பிடுங்கி போடா தேவலையாம் கோபம் கோபிகைகள்லாம் புல்லாங்குள்ள பிடுங்கணும் இந்த பிருந்தாவனம் போனோம் அப்படின்னா அழகா அங்க வம்சி சோரி ராதிகா ராணின்னு ஒருத்தி உண்டு இந்த கண்ணன் கிட்டே அபகரிச்சுட்டாளா ராதிகா புல்லாங்குள்ள எதுக்குடானா எப்ப பார்த்தாலும் எங்க நம்ம குடிக்க வேண்டிய கிருஷ்ணாசனாமிரதத்தை இதுவே குடிச்சுட்டு இருக்கான் ஒரு நாள் ராதிகா ராணி கோபிகள்லாம் பிடுங்கிட்டு இந்த கோர்ட்ல நிறுத்திட்டாலும் கோபிகைகள் கோர்ட்ல அழகா மண்ணில் அப்படி சொருகி வச்சுட்டாலும் புல்லாங்குழல் சொருகி வச்சுட்டு ஏ புல்லாங்குழல் என்ன பண்ணாய் நீ கண்ணனோட இடுப்புல சொருகி வச்சுக்கிறான் கீழே வைக்க மாட்டேங்கிறான் வம்சி வேணு இதெல்லாமே புல்லாங்குழலுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி பேர் வம்சீதரன் வம்சி முரளி வேணு இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு முக்கியமா மூணு பேர் ரொம்ப விசேஷமா சொல்லுவான் அத கோர்ட்ல நிக்க வச்சுட்டு கேக்குறாளாம் நீ என்ன பண்ணா சொல்லு எப்ப பார்த்தாலும் கண்ணை இடுப்புலயே சுருங்கி வச்சுட்டு இருக்கான் சாப்பிடும் போது கூட கீழே வைக்க மாட்டேங்க இடுப்புல சுருங்கி வச்சுக்கான் பிப்ரத்தேனும் ஜடரப்பட்டையோ என்ன பண்ணா சொல்லு உடனே அழகா அந்த வேணு கை கூப்பிட்டு அந்த வேணுதான் ரொம்ப அழகா இதஹரி வம்சம் மகாபிரபுன்ற ஒருத்தர் அவதாரம் பண்ணி ராதா சுதா நிதி எழுதினதா காண கிடைக்கல அவர் சொல்ற மாதிரி ஒரு அனுபவம் தான் அந்த வேணு கிட்ட கேக்குறாளாம் சொல்லு என்ன பண்ணா மயக்கினா கண்ணன் உன்னை விட மாட்டேங்கிறானே அப்ப வேணும் சொல்லித்தான் அது முதல்ல கண்ணன் என்கிட்ட வந்தான் மூங்கிலா இருந்த கதையில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அதான் கண்ணதாசன் விஷயம் தெரிஞ்சுதான் பாடியிருக்க அனுபவிச்சுதான் பாடியிருக்க அப்ப எனக்கு உன்னுடைய சகாயம் வேணும் நீ எனக்கு ஒத்துழைப்பியா அப்படின்னு கண்ணன் கேட்டான் சரி அப்படின்னு உடனே அந்த கூட்டத்திலேயும் தனியா அந்த மூங்கில வெட்டி எடுத்துட்டான் முதல்ல கூட்டத்திலையும் பிரிச்சு விட்டான் ஏ கண்ணா என்னை பிரிச்சுட்டியாடா நான் அப்பயே சொன்னதே எனக்கு நீ சகாயம் பண்ணணும் அப்படின்னு சரிடா கண்ணான் எடுத்தான் அதுக்கப்புறம் அழகா வச்சு நல்லா உள்ள கொடை 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 கொடன்னு குடஞ்சானோ உள்ளுக்கு நிறைய அடைச்சி கிடக்கும்போது எல்லாம் குடஞ்சு எடுத்தான் என்னடா கண்ணா அப்படி குடையறாய் நான் சொன்னேனோன்னு சரிடா கண்ணா அவன் சொல்றது எல்லாம் கேட்டுக்கணும் உள்ள நல்லா குடஞ்சி உள்ளுக்குள்ள அடைச்சி கிடந்ததெல்லாம் வெளில தள்ளிட்டான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை ரொம்ப மேல தோல் இருக்கு உள்ளுக்கு ஓட்டம் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு தொலை போட்டானோ கண்ணா என்னடா நான் சொன்னேன் இல்லையா சரிடா கண்ணா அஞ்சு தொலை போடலாம் போட்டு பிடிச்சி எல்லாம் ரெடியானே இப்படி கையில வச்சுட்டான் என்னடா கண்ணா இப்ப பார் அப்படின்னு அந்த முதல் ஓட்ட வழியா அப்படி காத்து ஊதினானா இங்க நாலஞ்சு ஓட்டை இதை வரல வச்சு இப்படி மேல மேல இப்படி ஆட்டினானா அழகா ஒரு கிருஷ்ண வேணு கானம் வந்தது ரொம்ப அழகா சப்தம் வந்தது கண்ணன் சமத்து குட் நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ இருக்காய் அதனால உன்னை விடமாட்டேன்னு வச்சுட்டான் கண்ணன் அவன் இஷ்டமா நம்மள வச்சுக்கணும்னா முதல்ல நம்மள கூட்டத்தையும் பிடிச்சு விடுவான் நம்ம கிட்ட தேவையில்லாம அடைச்சிருக்கிறதெல்லாம் குடஞ்சு எடுத்துருவான் அவனுக்கு வேண்டிய இடத்துல ஓட்டையெல்லாம் போட்டு என்னென்ன உண்டு வாழ்க்கையில படாத பாடுபடுத்தி அவன் சொத்தா நம்மளை ஆக்கிறதுக்கு தான் இத்தனை கர்மாக்கள் பண்றானா கண்ணன் வேணு சொல்லித்தான் அவன் சொல்றபடியெல்லாம் நான் கேட்டேன் அதனால அவன் இஷ்டப்படி நான் இருக்கேன் அதனால அவன் கூடவே என்னை வச்சுட்டு இருக்கான்னு எடுத்தான் கண்ணனுடைய சொத்தா மாறணும்னா புல்லாங்குழலாம் மாறணும் அதனால அது மாதிரி ஆண்டாள் சொல்றா இந்த பாஞ்சஜன்யம்ன்ற சங்கு அதனால நாளத்தை எல்லாம் நெடுங்க முரல்வன பாலன் அவன்னத்து உன் பாஞ்ச சந்நியமே ஒரு ஒண்ணு தாண்டி இருக்கு போல் வன சங்கங்கள் அந்த மாதிரி நிறைய சங்கு கொடுறா கண்ணன் சிரிச்சான் இந்த மாதிரி சங்கம் எங்க கிடைக்கிறது இந்த போன அப்புறம் வச்சுக்கோ நீ கேட்டு நான் கொடுக்கலன்னா அப்புறம் நந்தகோபர் கத்துவா நீ வேற நான் கேட்டதெல்லாம் கொடுக்கலன்னு வேற சொல்லுவாய் இந்தா இடதைய முதல்ல காலி பண்ணி இந்தா சங்க கொடுத்துடான் போல் வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே ஸ்ரீரங்கம் அங்கெல்லாம் பெருமாள் வராருன்னா அந்த பேரிகை டும் 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 அப்படி முழங்குவான் இந்த சப்தமே நல்லா இருக்கும் பெருமாள் வராரு இந்த அகோபிலம் போனோம் அப்படின்னா அகோபிலம் இந்த கீழ் அகோபிலத்துல வெங்கடமுடைய சீனிவாசன் பிரதிஷ்டமான நரசிம்மசுவாமி உண்டு அங்க பெரிய ஒரு அது என்ன பாஷையில சொல்றதுன்னு தெரியல பெரிய தமிழ் மாதிரி இருக்கும் இந்த மேட நீளத்துக்கு இருக்கும் இத்தனை அகலத்துக்கு பட்டமா இருக்கும் அது அடிப்பாளம் பெருமாள் கிளம்பும்போது நான் கேட்டா எப்படி அடிப்பான, இப்படி அடிப்பாளா அப்ப இப்படி அடிப்பாளா, இப்படி ஆடியோடுதான் அடிக்கணும். அது அப்தான் நான் விரிச்சு வச்சுட்டு அந்த சப்தம் அகோபிலமே அதிரும். அந்த மாதிரி ஒரு சப்தம் ஸ்ரீரங்கத்துல அந்த பேரியம் வழங்கினா அப்படி இருக்கும், தம் தமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். நன்னா அடிப்பா இல்லையா, மத்தளம் கொட்ட வரிசங்கம் இன்சூதன் ஆண்டா சொல்ல அந்த மாதிரி ஆண்டா சொல்றா. தாள பெரும்பறையே, இந்த பெரும்பறை வேணும்டா, வேண்டானா இது அடிச்சாத்துனா பகவான் வராருன்னு தெரியுமா, சுவாமி வெள்ள வரார் அப்படின்னு முதல்ல அந்த வாத்தியங்கள் முழங்குவா இல்லையா. அதனால முதல்ல சங்கத்தை வாங்கிண்டா பகவான் பார்த்தா பெரும்பறையை கடல் சரிந்தா வச்சுக்கோ. தாள பெரும்பறையே, அதெல்லாம் அப்படி ஒரு காலம்பரை இருட்டுல போறோம்டா கண்ணா, விளக்கே இல்லை. சரி இந்த பாவை விளக்கு எடுத்துன்னு போகும், கோல விளக்கே. தூரத்துல இருந்து நாங்க யார் வரணும்னு வாழ்க்கலாம் தெரியாம போயிடும். அதனால ஒரு கொடி இருந்தா, இப்ப கட்சிக்காரெல்லாம் கொடி வச்சுதானே நாங்க இந்த கோஷ்டின்னு வரோம், இதெல்லாம் ஆண்டவள் அமைச்சு வச்ச வேலை என்ன, இதெல்லாம் புதுசே கிடையாது, இதுக்கெல்லாம் அதை பிடிச்சுன்னு ஓடிட்டு இருக்கு. ஆண்டாசனா ஒரு கொடி இருந்தா வச்சுக்கோயே உன்னுடைய கோஷ்டின்னு தெரியும். சரி இந்தா யாரு கருடாழ்வார், ஊரும் பொருள் கொடியும் அக்தே. கண்ணனுக்கு கொடி யாருன்னா கருடன், உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட அப்படின்னு இல்லையா, கருடத்வஜ கருட கொடியோனே. கருடனை கொடுத்துட்டா சங்க கொடுத்தாச்சு, பெரும்பறைய கொடுத்தாச்சு, அழகா கோல விளக்கு பாவை விளக்க கொடுத்தாச்சு, கொடியையும் கொடுத்தாச்சு. கொடியே கோல விளக்கே கொடியே விதானமே, விதானம்னா மேல்கட்டி. பணியில போறோம்டா, ராத்திரியெல்லாம் பணியில அப்படியே பின்பணி இறங்குறது, தலையில உட்காந்துடுறது, தலைக்கு மேல ஒரு துணி இருந்ததுன்னா இந்த சுவாமி வராத மேல விதானம், மேலே பறவைகள்லாம் எச்சமிட்டப்பட கொடையெல்லாம் பிடிக்கலாம் பாருங்க. அதனால அந்த விதானம் வேணும்டான், சரி எடுத்துக்கோ. அழகா பாஞ்சன்யம் வாங்கியாச்சு, பெரும்பறை வாங்கியாச்சு, கோல விளக்கு வாங்கியாச்சு, கொடி வாங்கியாச்சு, விதானம் வாங்கியாச்சு. பல்லான் திசைப்பாரே, ஜெய விஜய் பவ தேவ தேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக சாட்சாத் மன்மத மன்மத ஸ்ரீ ரங்கராஜோ பராஹுய சரிக அப்படின்னு பல்லான் திசைக்கிறது ஒரு ஆள் வேணும்டா. பகவான் இப்படி பார்த்தான், மிச்சம் நான் மட்டும்தான் மிச்சம் இருப்பேன் போல இருக்கு, எல்லாம் வாங்கிட்டாச்சு, ஒன்னும் பாக்கி இல்ல, எல்லாம் ஒன்னா வாங்கியாச்சு. கோல விளக்கே கொடியே விதானமே எல்லாம் கேட்டாச்சு. கோல விளக்கே கொடியே விதானமே பல்லாண்டு செய்ப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோ ரெம்பாவாய். கண்ணன் மூச்சு விட்டான், இப்படி பார்த்தான். ஸ்ரீதேவி பூதேவி பக்கத்துல உட்காந்துட்டு கண்ணீராக ஏற்கனவே கோஷ்டி மாதிரி அந்த பக்கம் போயிட்டான். கண்ணன் ரெண்டு பேரு லைனா அப்படி கேட்டவொன்னே ஸ்ரீதேவி பிரபு அப்படி காலை பிடிச்சிருந்தாளாம், இந்த பக்கம் பூதேவி இப்படி காலை பிடிச்சிருந்தாளாம். டென்ஷன் ஆகாதீங்க, இடையே உங்களை கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க, நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன் அப்படின்னு விட்டாலும் பெருமாள். ரங்கராஜன் சொன்னான்னு சொல்லி திருவரங்க பெருமாளர் திருப்பாவை பாடினவொடனே வரதராஜன் சொல்றார், என்னையும் பெருந்தேவி தாயாரையும் தவிர எதை கேட்டாலும் தருகிறோம் விட்டாளா. அவ்வளவு வசத்தியாம் ஆண்டாள் இப்படி கேட்டேன்னு எல்லாம் ஆண்டாள் சொல்ல, ஆளி நிலையாய் ஆளிலை கண்ணா சரியா. இந்த ஆளி நிலையாயன்ற வார்த்தை வடபத்ரசாயி, வடபத்ரசாயிஷம் அக்ஷயவடம் அக்ஷயவட அக்ஷயவடன்னு இல்லையா, அந்த வடவிருஷம். கண்ணன் எந்த ஆளில படுத்துக்கிறானோ அந்த ஆலமரம் இன்னைக்கு எங்கடா இருக்குன்னா தேவப்பிரயாகின்னு திவ்ய தேசம், கண்டம் என்னும் கடி நகர் இமாச்சலம். அழகா தேவப்பிரயாகை அங்க போனோம் அப்படின்னா பெருமாள் ஜம்முன்னு இருப்பார் கண்டம் என்னும் கடிநகர்ல. அங்கதான் அந்த ஆலமரம் இருக்கு, நாங்க பார்த்துட்டு வந்தோம், ஜம்முன்னு இருக்கும் அந்த ஆலமரம். பிரளய காலத்துல அந்த ஆலமரத்தின் இலை மேலதான், ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அதுலதான் படுத்துக்கிறான். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வதஸ்ய பத்ரஸ்ய புரேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. மார்கண்டேயர் சிரசா நமாமின்றார், லீலாசுகர் மனசா ஸ்மராமின்றார். தாமரை போன்ற கைகள்னாலே தாமரை போன்ற பாதத்தை பிடிச்சு தாமரை போன்ற வாயில வச்சுண்டு தேமேன்னு பிரளய காலத்துல ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான்னு படுத்துருக்கார சுவாமி. இந்த கோகுல் சாண்டல் பவுடர் வரும் பாருங்க, அதுல போட்டிருப்பான், அதுல போட்டிருக்கிறது தப்பு, அரசு இலையில தான் போட்டிருக்கான். நம்ம காலத்துல நிறைய பேர் டாலர் போட்டுப்போம், இந்த அப்படி ஆர்க்கின் ஷேப் ஸ்பேடு ஷேப்ல வந்ததுன்னா அது ஆளிலை இல்லை, அது அரச இலை. ஆளிலைன்னா அப்படி வர்த்தமா ஆலமரம் போய் பாருங்க, இந்த வீடோட தொங்குங்க, அதான் ஆலமரம் பேனியன் டீ. எல்லாரும் தப்பு தப்பாவே டாலர்ல இருந்து கோகுல் சாண்டல் போடுற வரைக்கும் கேலண்டர் வரைக்கும் எல்லாம் தப்பு. ஏதோ அன்னைக்குதான் ஒரு நாள் பார்த்தேன், ஏதோ தஞ்சாவூர் ஓவியத்தை மட்டும் கரெக்டா ஆளிலே வரைகிறோம், அவன் மட்டும்தான். அது எல்லாரும் அரச இலை கண்ணன் தான் வரைஞ்சிட்டு இருக்கு. அரச இலை கண்ணன் கிடையாது, ஆளிலை கண்ணன் தான் புராண விஷயம். பகவான் இருக்கடா அப்ப தாமரை போன்ற பாதத்தை வாயில வச்சு படுத்துட்டு இருக்கான, அப்பதான் டைம் பகவான் கிடைச்சுதான், ஃப்ரீ டைம் கிடைச்சுதான். என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்தானோ, எப்ப பார்த்தாலும் இந்த பக்தர்கள்லாம் உன் திருவடியே போற்றி 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 தேரர் சுடர் அப்படின்றாளே, அப்படி இந்த திருவடியில என்னதான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், வாயில வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரளயம் முழுக்க இது ஒரு வேலைதானா? பிரளயம் முடிஞ்ச இடத்துல சரிப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியல விட்டுட்டானா, இன்னி வரைக்கும் சுவாமிக்கே கண்டுபிடிக்க முடியலையா? அப்ப அழகா அவர் பக்தர் சொல்லிட்டார், அவனால கண்டுபிடிக்க முடியாதுரா கிருஷ்ணா. ஏன் அப்படின்னா, பசி இருக்கவாளுக்கு சாப்பாடு அருமை தெரியும், சம்சாரத்தில் இருக்கவாள் தான் திருவடி அருமை தெரியும். உனக்கு என்ன சம்சாரமா குட்டியா, எங்களை மாயையில நீபடுத்தின் இருக்க, நீ மாயாதிபதி, மாயையில மாட்டிக்கிறவாளுக்கு தானே திருவடி பலம் தெரியும், மாயையில மாட்டி விடுறவாளுக்கு தெரியாதுரா கண்ணா அப்படின்னு. உடனே ஆச்சரியமா கண்ணன் வாஸ்தவன் தான் அப்படின்னு. ஜெயில இருக்க அருமை ஜெயிலருக்கு தெரியுமா, உள்ள இருக்க தெரியுமா? விடுதலைன்ற விஷயம் உள்ளுக்குள்ள ஜெயில மாட்டிட்டு தெரியும். அந்த மாதிரி எங்களை சம்சார ஜெயிலேருந்து விடுவிக்கக்கூடிய அந்த திருவடி மகிமை உனக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட ஆளி நிலையாய் அந்த ஆளிலைக்குள்ள அதுக்கு பலம் கொடுத்தன. பிரளயத்தில் எதுவுமே மிச்சம் இல்லை. அந்த ஒரு ஆலமரம் இருக்கு, அந்த ஆலம் நம்ம எல்லாம் மரத்தை தண்ணியில எங்கேயா பார்த்துருப்போமா? வெறும் தண்ணி, பிரளயத்தை பூமியே கிடையாது. அப்ப இந்த ஆலமரம் தனியா நிக்கிறது பச்சை பச்சைன்னு இருக்கு, அதுல ஒரு ஆழம் கொழுந்துல இட்னோண்டு பயப்படுத்துட்டு இருக்கான். இந்த ஆலமரத்துக்கு சக்தியை கொடுத்து, அந்த ஆளிலைக்கு சக்தியை கொடுத்து, அதுக்கு மேல இட்னோண்டு கிச்சாவாம் படுத்துனால ஆளி நிலையாய் ஹே வடபத்திர சாயி. வட பத்திர சாயி, பத்திரம்னா இலை, வடம்னா ஆல, ஆளிலை கண்ணன், ஆளிலை சாயி, வடபத்திர சாயின்னு ஆளிலை கண்ணன் அர்த்தம். அதான் ஆண்டாள் சொல்ல, ஆளி நிலையாய் அருளேலோ எம்பாவாய். என்னன்னா, நம்ம கண்ணனிடத்துல போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், நாமஜபம் பண்ணிண்டு கோவிலுக்கு போய் கை கூப்பினோம்னா அவனுடைய சொத்து வரைக்கும் அபகரிக்கலாமா? இதை கொடுறா, அதை கொடுறா, அதை கொடுறா அப்படின்னா கண்ணன் கொடுத்துருவாமா? அப்பேற்பட்ட ஒரு கருணாசாகர். நம்ம ஸ்ரீரங்கத்தில் போய் நிக்கிறோம், கை கூப்பி நிக்கிறோம், சடாரி கொண்டு வந்து சாதிக்கிறாரு. சடாரி பகவானுடைய திருவடி தானே சடாரி, அவன் திருவடி நம்ம இருக்கிறதன் தேடி வந்து தலைமையில கால் வைக்கிறத கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப அவன் சொத்துக்கு உரியவன் அப்படின்றோம். அப்ப அவனுடைய சொத்தெல்லாம் நம்முடையது தான். நம்முடைய தகப்பன் யாருன்னா பகவான் தானே, பரலோக சாம்ராஜ்யத்தின் பரமபிதா நம்மால் தானே. பரலோகம் நம்ம சம்ஸ்கிருத வார்த்தை, சாம்ராஜ்யம் நம்ம வார்த்தை, பரமபிதா நம்ம வார்த்தை. அதனால பரலோக சாம்ராஜ்யத்தின் பரமபிதான் சொல்ற அதிகாரம் இந்துக்களுக்கு மட்டும்தான் உண்டு, யாருக்கும் கிடையாது. ஸ்தோத்திரம் எல்லாம் இந்து வார்த்தை, உத்தமமான இந்து வார்த்தை. ஒரு பய திருடினாலும் நமக்கு தான் நல்லா தெரியும். பரலோகத்துக்கு போயன்னு நம்ம சொல்லுவோம். பரமபிதா பகவான பத்தி சகசநாமத்துல வந்து கர்த்தா கர்த்தரே அப்படின்னு ஒரு நாமம் உண்டு. மகாபிரிவா சொல்ற என்னமோ சொல்றேன், கர்த்தரேன்றது எங்க பேர் அப்படின்ட்டார். சகசநாமத்தோட பேர் அப்படியான்னு உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க பூசா படிச்சிருக்க, நாங்கள ஆதிகாலத்திலே படிச்சுட்டு இருக்கோம். தெரியல, கர்த்தரே கர்த்தரேன்றது நம்முடைய சகஸ்ரநாமத்துல ஒரு திருநாமம். அவ்வளவு வசதி சனாதனமான தர்மம், அவ்வளவு அழகு. அதனால பகவானத்தை போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், அவன்தான் நம்முடைய ராஜன், அவன்தான் ராஜாதி ராஜன், அவன்தான் பரமபிதா. அதனால அந்த பரமபிதாவுடைய அத்தனை சொத்து நமக்குத்தான். அதனாலதான் அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகளே அப்படின்னு நம்முடைய வேதம் சொல்றது. பாபிகளேன்னு யாரையும் அட்ரஸ் பண்றதே கிடையாது. உலகம் பிறந்தது எனக்காக, நம்மளும் பாட்டு போடலாம் நிம்மதியா. நமக்காகத்தான் அத்தனையுமே, பகவானுடைய அத்தனையும் நமக்கு தான். சந்திரன் சூரியன் சூரிய உதய மதிக்காக நமக்காகத்தான், காட்டு வீசல் நமக்காகத்தான், எல்லாமே நமக்காகவே பகவான் பார்த்து பார்த்து சிருஷ்டிச்சிருக்கார். அத்தனையும் நமக்காகத்தான். அவனுடைய யுவராஜ குமார்கள், அவனுடைய யுவராணிகள் நம்ம எல்லாம் பிச்சைக்காரா கிடையாது, பாபிகள் கிடையாது, கஷ்டப்படுறதா கிடையாது. எங்க அப்பா 1,00,000 கோடிக்கு சொத்து, யாரான அனந்த பத்மநாபன், அவ்வளவுதான். 1,00,000 கோடி சொத்து. நம்ம அப்பா தனியா டிவி சேனலே வச்சிருக்கார், டிடிடி பக்தி சேனல், எஸ்டிபி வச்சிருக்காரு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அப்படின்றா இல்லையா, நம்ம சேனல் தான். உலகத்திலே எந்த சாமியா லைவ்ல வச்சிருக்கார் சேனல், நம்ம பெருமாள் தான் வச்சிருக்கார். டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கார் திருப்பதி பெருமாள், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஷார் வரைக்கும் வந்துட்டார் பெருமாள் தெரியுமா? நீ என்ன ஹைடெக் போனாலும் அந்த ஹைடெக்ல போற ஒருத்தர் மலையப்ப சுவாமி. எல்லாரும் டிவி வச்சா நானும் வச்சுக்கிறேன்டா ஆரம்பிச்சுட்டாரு. இன்னி வரைக்கும் நான் ஸ்டாப்பா ஓடி இருக்கு ஒரே டிவி அவருக்கு மட்டும்தான். இத்தனை பொலிட்டீஷியன் சேனலை தாண்டி அவருக்கு ஒரு தனி கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. எஸ்பிபி சேனல் என்ன கூட்டம் பார்த்தார் பெருமாள் எல்லாம் ஷேர் நிறைய பேர் வச்சிருக்கா படடா, இந்த ஷேர் எல்லாம் கொடுக்க முடியல வருத்தப்படுறவர்கள பார்த்தா இப்ப டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு. திருப்பதி பெருமாளுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, யாருக்கா ஷேர் இருந்தா பெருமாள் தள்ளி விட்டுருங்க, அப்படியே உனக்கு ஒரு ஷேர் உண்டுன்னு கொடுத்துருங்க. அவ்வளவு வசதி, அத்தனை சிரேஷ்டம். அதனால ஆண்டா சொல்ல உன்னுடையதெல்லாம் என்னுடைய தானே. அப்பா அவர் 50,000 ரூபாய் கொடுத்து ஐபோன் வாங்கியிருப்பார், குழந்தை சுதந்திரமா எடுத்து விளையாடணும். மொத்தவா ஏ ஐபோன்டா எங்க அப்பா அது, அப்ப கேஷுவலா சொல்லணும் ஐபோன் வச்சிருக்கா, ஏன் ஐபோன்டா நீங்களா வச்சுருக்கா, எங்க அப்பா போன் நான் விளையாட வேண்டிய அப்படின்னு. ஐபோன் வாங்குற தகுதி இது கிடையாது, ஐபோன்னா என்னன்னு தெரியாது, அவரோட விலை என்னன்னு தெரியாது, ஆனா எங்க அப்பாவோட உரிமை எனக்கு உண்டு. அது மாதிரி ஆண்டா சொல்ல பாஞ்சஜன்யத்திலேருந்து அத்தையும் எனக்கு உரிமை உண்டுடா, எங்கள் சொத்து இந்தாடி அத்தனையும் என் சொத்துடா ஆண்டாள் எல்லாத்தையும் கொடுத்துடா. மாலைய மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையா செய்வனகள் வேண்டுமென கேட்டிய ஞாலத்தை எல்லாம் நெடுங்கமரல்வன பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளையிலோ எம்பாவார் பல்லாண்டு செப்பார் முதற்கொண்டு. கோவில்ல போனா இது என்னுடைய கோவில்னு உரிமையோடு போங்க, சந்தோஷமா போங்க. இது என்னுடைய தேசம், நான் ஹிந்து, இது என் பூமி, இது என்னுடைய காவேரி, இது என்னுடைய தாமிரபரணி, இது என்னுடைய கங்கை. கங்கையில போய் இறங்கும், என்னுடைய கங்கைன்னு இறங்குறோம் இல்லையா, அந்த உரிமை என் உரிமை அவ்வளவுதான், என் தேசம் என் உரிமை அப்படி இறங்கணுமா. ஆண்டா சொல்லா எல்லாம் என்னுடையதா கிருஷ்ணா அப்படின்னு கணவன் எடுத்துருச்சான லிஸ்ட் எவ்வளவுதானா கண்ணா, இனிமேல் தான் லிஸ்டே, இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பெரியவா சொன்னது, அப்ப எங்க லிஸ்ட் இனிமேல் தான் ஆரம்பம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய மூச்சு விட முடியாது அந்த பாசனம் சொல்றதுக்கு. அப்படி ஒரு பாசனம், சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய். சக்கரபொங்கல் பண்ணீர்கள் அன்னைக்கு அக்கார அதிசு ஆண்டால் என்ன அனுபவம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரவள்ளி எழுப்புதல் கூட்டங்கள்லாம் நாகர்கோவில் பண்றான். கூடாரவள்ளி நம்முடைய விஷயம், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் தன்னிடத்துல சேராதவாளை கூட சேர்த்து வைக்கும்படியான ஒருத்தனம். எப்படி எல்லாம் ஜெயிக்க முடியுமோ அப்படி எல்லாம் ஜெயிக்கிறானா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா 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 ஆண்டால் பழம் ஆரம்பிச்சிருவான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சன்மான் நாடு புகழும் பரிசினா. எப்படி கேட்கணும்னா சுவாமி ரேஞ்சு கேட்கணும். இந்த பாசனம் சுவாமியோட 1,00,000 கோடி பெருமாள் பத்மநாபர்கிட்ட போய் ஒரு 10 ரூபா கடன் கொடுன்னா பகவான் சிரிப்பான், சாரி 10 ரூபால என்னுடைய பேங்க்லயே கிடையாதுமா, நீ வேணா தங்கத்துல ஒரு 10 கிராம் கேளு இல்லாட்டி ஒரு 10 கிலோ கேளு தரேன், அசிங்கமா என்னது 10 ரூபாலாம் கேட்க, சாரி நோ சேஞ்ச் அப்படின்றது. அவர் ரேஞ்சு கேட்கணும் இல்லையா. ஆண்டாள் சொல்லித்தரா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சன்மானம் உன்னாமத்தை பாடுறோம். அப்ப உன்னாமத்தை பாடுறோம்னா அதற்கு தகுந்தா போலதாக எங்களுக்கான அனுகிரகம். ஒன்னில்லாத கிட்ட போய் கேட்கலையே, சனீஸ்வர பகவான் கிட்ட போய் மோட்சம் கொடுங்க கேட்டான், நீ வேற எனக்கே இல்லை யாருடைய இடம் மாத்திக்க எப்போ போ கிளம்புற வழிய அப்படின்னு பேர்பட்டவன் கிட்ட கேட்கணும். சர்வசக்தன் எல்லாம் தரக்கூடியவன், இவனால முடியாததுன்னு ஒண்ணும் கிடையாது. ஆதி மூலமேன்னு கஜேந்திரன் கத்தினவன்னு வாரி சுருட்டு ஓடி வந்த எம்பெருமான், பிரகல்லாதனுக்காக இரண்டு கிழிச்சு போட்ட பெருமான், உலகத்தை அளந்த பெருமாள், உலகத்தை பூமியில பல்லுல தூக்கிண்டு வந்த வராக மூர்த்தி. பேர்பட்டவன் இடத்துல கேட்கிறோம் இல்லையா, உலகத்தின் முதல் கோடீஸ்வரன் ஒரே கோடீஸ்வரன் இவன் தான் அன்றிலிருந்து இன்று வரை. மேகசீன்ல போட்டோ போட வேண்டாம், ஆனாலும் இன்னைக்கே இந்தியாவில் பெரிய பணக்காரன் யாருன்னா பத்மநாப சுவாமி தான், 1,00,000 கோடி ரஃப் எஸ்டிமேஷன். புரிஞ்சவங்க கணக்கு கேட்டா செத்தே விடுவா பல பேர். பிபிசி காரன் வரைக்கும் பத்மநாபா 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 பத்மநாபன் குழம்பிட்டு இருக்கான். அது நம்ம சாமி தான், நம்ம சமத்து சாமி தெரியுமா, காலத்துக்கு தகுந்த மாதிரி பிரகடனம் ஆகிறதுல மகா கெட்டிக்கார். ராமர் பாலத்தை வச்சு ராமர் ஃபேமஸ் ஆகிட்டார். அயோத்தியா இஷ்ய வச்சுட்டு ராமர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். பத்மநாபபுரத்தை ஹாலாருக்கு ஃபேமஸ் ஆகிறார். நானும் எதாவது பண்றேன்னு பார்த்தாரு. கதாநாதர் திறந்து விட்டார். பார்த்தவெல்லாம் புலம்புறோம். திருவனந்தபுரத்தை நிறைய பேர் பார்த்துருது. மூணு நாள் தூக்க வரல அப்படின்னா ஒருத்தர் என்கிட்ட அந்த பாதாள இறங்கி அதெல்லாம் பார்த்துட்டு குருஜி தூக்க வரல, பயமா இருக்கு தங்கத்தை பார்த்தாலே அப்படின்னா 1.5 லட்சம் கோடி. இப்படி இருந்திருக்கு ஒரு தேசம், இத்தினோண்டு ஒரு கேரளா, இத்தினோண்டு ஒரு திருவிதாங்கூர், இத்தினோண்டுதான் திருவிதாங்கூர் ரொம்ப பெரிய ராஜ்யமே கிடையாது, இத்தினோண்டு திருவிதாங்கூர்ல ஒரு பத்மநாபனுக்கு 1.5 லட்சம் கோடி சொத்து சேர்த்திருக்காங்கன்னா அப்ப அந்த ராஜ்யம் எப்படி இருந்திருக்கும் கவனிச்சு பாருங்க. இத்தினோண்டு ஒரு கேரளா. அப்ப ரங்கராஜன் கருடாழ்வார் பின்னாடி என்ன வச்சிருக்காரோ அவருக்கு தான் விளிச்சம். ரொம்ப டவுட் கருடாழ்வார்க்குள்ள ஏதேனும் இவ்வளவு பெரிய கருடாழ்வார் எங்கேயுமே கிடையாது. உள்ளுக்குள்ள ஏதாவது கதவு இருக்கான்னு தெரியல. கோவில் இருக்க எல்லாத்தையும் எடுத்தா வச்சுக்கோங்க. அமெரிக்காங்கனா நமக்கு சலாம் போட்டு நிற்பான். அத்தனை ஒரு சொத்து, இத்தனை சொத்தையும் தெய்வத்துக்கு கொடுத்து அனுபவிக்கிற ஒரு கூட்டம் நம்முடைய கூட்டம். எல்லாம் பகவானுக்குத்தான். தனக்குன்னு வச்சுக்கிற கூட்டம் இல்லையே. தங்க அரிசி உண்டு திருவனந்தபுரம் பத்மநாபனுக்கு. தங்க அரிசி, தங்க அரிசி எப்படி பண்ணிருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க. தங்க அரிசி நிறைய உண்டு. சொன்னா மயக்கம் பிடிச்சு விழுந்துருவேன். பத்தனாளுக்கு அதனால ஆண்டா சொல்றான், உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே. இந்த லேடிஸ் தங்கநக கடைக்கு ஐஷன் போன வர பிரச்சனை தான். ஒண்ணு வேண்டாம், இருக்கிறத போட்டுட்டு ஏதோ ஒண்ணு பழசா போயிடுத்து இதை போட்டுட்டு ஒன்னு வாங்கிக்கலாம்னு போறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா ஆரம்பிக்கும் வச்சுப்போங்க. சொல்றது ஒண்ணு, எடுக்கிறது அஞ்சு. இது ஆண்டாள் ஆரம்பிச்சு வச்சு வழி ஒண்ணு சொல்றதுக்கே இல்லை. சூடகமே தோல் வளையே தோடு செவிப்பூவே. இந்த காலத்துல இந்த ஆபரணங்கள்லாம் என்னென்னு பல பேருக்கு தெரியாது. ஆனா நாங்களும் சொல்றது இல்லை. இது வேற இருக்கிற பிள்ளைகள், அது வேற. ஏற்கனவே அக்ஷய திருத்தியைக்கு வரிசையில் நின்று இருக்கோம். இது வேற தெரிஞ்சு கொடுத்துனா சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றமைய. இத்தனை ஆபரணங்கள் வேணும்டா. கண்ணன் இப்படி பார்த்தேன், வேற இறங்க ஏண்டி மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நா முடியும்னு வசனம் பேசினேன். அது ரெண்டாவது நாள் மார்கழி ஆரம்பத்துல சொன்னோம். ஏண்டி சொன்னால், நீ கிடைக்கணும்ன்றதுக்காக சொன்னோம். இப்ப ஏண்டி வேணும்ன்ற, நீ கிடைச்சுட்டாய், நீ கிடைச்சுட்டாய், அவ்வளவுதான். உன் பக்கத்தை நிக்கணும் அப்படின்னு உனக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கும். யாராவது கல்யாணத்துக்கு போறோம், அவன் ரொம்ப பணக்காரா வச்சுக்கோங்க, இருக்கிறதே பெஸ்ட் ட்ரெஸ்ஸா எடுத்து போட்டு போவோம். பாவமா போய் எங்க போய் நிப்போமா? நமக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, தகுதி இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் இல்லையா? கண்ணா உன் பக்கம் தான் வாங்கினோம், நாங்க பிச்சைக்காரனா நின்னா வச்சுக்கோங்க, உனக்கு தான் அசிங்கம். எங்களுக்காகவா கேட்கறோம், உனக்காக கேட்கறோம், அவ்வளவுதான். ஸ்ரீகள் எல்லாம் சிமிக்கி வச்சு என்ன இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம பிடிக்காம விட்டுற போறாளா? ஒண்ணும் கிடையாது. ஒரு ஒப்பத்துக்கு எதுக்கிடா, காடை தேய்க்கிறதுக்கு தான். ஒண்ணும் இல்ல, பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டாள், நான் பொண்ணு நல்லா இருக்குமோனும், இந்த தோல்வில எனக்கு நல்லா இருக்குமோனும், இந்த கைவில நல்லா இருக்குமோனும், இந்த காதல மாற்ற நல்லா இருக்குமோனும், உனக்கு பிடிச்சிருந்தா கண்ணா எடுத்துக்கோடி, அவ்வளவுதான். சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணி. அப்ப ஆண்டாள் கோபிகைகள்லாம் இந்த அலங்காரத்துக்கு ஆசைப்படுறவாளான்னா நம்மளும் அலங்காரம் பண்ணிப்போம். அலங்காரம் பண்ணாம யாரும் வெளில வரவே மாட்டோம். ஆண்டாள் பண்ணிக்கலாம். எதுக்குடானா, இது கண்ணன் அனுபவிக்கக்கூடிய சரீரம், அதனாலே அலங்காரம். என் சரீரம்ன்ற அபிமானத்துல பண்ணா அது வேற. இது கண்ணனுடைய சரீரம். ஒரு சந்தர்ப்பத்துல பராசர பட்டர் ரொம்ப அழகா வைராக்கியத்தை பத்தி உபன்யாசம் விடுறார் ஸ்ரீரங்கத்துல. அமக்கலமான உபன்யாசம். அடுத்த நாள் காத்தால எல்லாரும் வந்துட்டா கோவில பெருமாளை சேவிக்க, அழுக்கு அழுக்கா பல்லு தேய்க்காம குளிக்காம முடியலாம் பேசினேன். ருத்ரகணங்கள் மாதிரி வந்து நின்றுட்டா ரங்கராஜன் சன்னிதியில. பராசரப்பட்டர் பார்த்தா நன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா குளிச்சுட்டு பட்டு உடுத்திண்டு உடம்பு முழுக்க சந்தனம் பூசிண்டு பன்னீர் திருமணிட்டு கையில எல்லாம் எம்னு போட்டு கடா எல்லாம் போட்டு அப்படி வரா கோபம் வந்துருச்சு. ஊருக்கு தான் உபதேசமா போய், எங்களுக்கெல்லாம் நீ எவ்வளவு வைராக்கியத்தை சொன்னீர், இன்னைக்கு ஆனா எவ்வளவு அலங்காரமோ அப்படின்னா. பராசரப்படி இப்படி சிரிச்சார். அப்ப கோவில்ல அழகா வெள்ளையெல்லாம் அடிச்சு அங்கங்கெல்லாம் அழகு பண்ணிட்டு இருந்தா. எதுக்கு இதெல்லாம் பண்றா? ரங்கராஜன் கோவில் உற்சவம் வருது, அதனால பண்றா. பராசரப்பட்டர் சொன்னார், இதுவும் அவன் கோவில், அதனாலே அலங்காரம். அவன் கோவில் கண்ணனுக்காக கண்ண ஜாகரம் பார்க்கலாம். இந்த தீபாவளி சமயத்துல மகாபிரிவாள ஜம்முன்னு உடுத்தின்னு வருவான், காவி உடுத்தின்னு வந்து பட்டாசு கொடுத்தார். அவர் ஏஜிக்கு ஒரு பட்டாசு வேணுமா? ஒரு சன்னியாசிக்கு போய் கம்பி பட்டாசு கொடுக்கணும் உண்டா? காஞ்சி பட்டம் அழகாக கொடுத்துவோம் பிரிவாள்லாம். தீபாவளி சாஸ்திரம்னு சொல்லி கொடுத்துருவோம். பகவத் விஷயம் வந்து கொடுத்தனா பண்ணலாம், தப்பு இல்லை. அலங்காரம் சிங்கேரியில பார்க்கணும். சிங்கேரியில் நவராத்திரி சமயத்துல சிங்கேரி பெரியவா போட்டுப்பா, கிரீடம் வச்சுண்டு ராஜ தர்பார் நடக்கும். ஜம்முன்னு இருப்பார், தலையில கிரீடம் வச்சுண்டு அவ்வளவு ஆபரணம். இந்த மேயர் எல்லாம் போடுறதுலாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி போடணும் உட்காருவார் ராஜ தர்பார்ல சிங்கேரி பெரியவா. நிஜமாவே யதிராஜனா இருப்பார். அது அழகுதான், பாக்கிறதுக்கே ஜோரா இருக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வர கல்யாணம் நடக்கும். சுந்தரேஸ்வரோட அலங்காரம் பண்றவாதம் பண்ணி அறிய பண்ணிப்பாங்க. தலையில கட்டுற டர்பன் என்ன, இடுப்புல கட்டுற அந்த அங்க வஸ்திரம் என்ன, கையில அந்த கடா போட்டுருப்பா பாருங்கோ, அப்படி இவ்வளவு வெடி இருக்கும். திருப்பதி பெருமாள் பக்கத்தில் இருக்க பட்டர் யாரா பிச்சைக்காரத்தமா நீங்க யாராவது ஒருத்தர் பாத்துக்க சொல்லுங்க. பாவமா அழுக்கு வேஷ்டியை கட்டிண்டு சோனியா நல்ல ஆஜான் பாகவாவுக்கு நிற்பா எல்லாரும். திருப்பதி பெருமாள் கேட்ட மாதிரி அலங்காரம் பண்ணி நிற்பா, கையில மோதிரங்கள், அவ காதுல இருக்க அந்த தோடு அந்த கடுக்கெல்லாம் டால் அடிக்கும். இந்த பிளட் லைட்ல அப்படியே அடிக்கும் டாலு. பெருமாள் பக்கத்துல நிக்கிறேன் அப்படின்னு அந்த நிக்கிறத அப்படி இருக்கு. ஏண்டாம் அவன் அந்த மாதிரி ஆண்டா சொல்றான், உன்னுடைய தோ ஏற்கனவே இவன் கழுத்த மாலைய போட்டு கண்ணாடியில நான் கண்ணனுக்கு ஜோடியா நின்னா நன்னா இருப்பேனான்னு பார்த்தவள். அதனால அவ்வளவு அழகா ஆண்டா சொல்றா, சூடகமே தோழ்வளையே தோடே செறிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். கண்ணனுக்கான அலங்காரம் நன்ன அலங்காரம் பண்ணிக்கணும். இது அவனுடைய சொத்து, அவனுடைய சொத்தாசன் சரீரத்தை நன்னா வச்சுக்கணும். பெரியவா சொல்றான், இது பாழா போன சரீரம்னு சொல்லாது, இது கண்ணன் வாழக்கூடிய சரீரம். 108 degree தேசம் இங்க இருக்கு, கண்ணன் உள்ளுக்குள்ள இருக்கான். அதனால இந்த உடம்பை ஜாகிரதையா பாத்துக்கணும். இது கண்ணனுடைய சரீரம். ஆண்டா சொல்றான், இந்த சரீரத்துக்கு அலங்காரம் இருக்குன்னா உனக்காக. அதனால சூடகமையை தோல்வளையே தோழையை செறிப்போவே பாடகமையை என்றனைய பல்கலனும் யாமணிவோ மாடை உடுப்போ. நல்ல பத்தாடையா கண்ணன் கேட்டான், எத்தனை? நான் என்னடா சொல்ல போறோம், கோவிலுக்கு வரும்பொழுது ஒண்ணு, அப்புறம் கூட சாப்பிடுறதுக்கு ஒண்ணு, சாப்பிட்டு முடிச்சு உன்னோட உட்காரத்துக்கு ஒண்ணு, திரும்பி சாயங்காலம் அப்படி வெளில போறதுக்கு ஒண்ணு, அப்புறம் ராத்திரி படுத்துக்கிறது, அது தனி. அப்படி லிச்சு போடுற ஆடை உடுப்போம் அதன் பின்னே அப்புறம் அப்படின்னா கண்ணன் இதுக்கு மேல என்னடி பாக்கி இருக்குன்னு. அதன் பின்னே பால் சோறு மூட, பால் சோறு மூடி என்னடா பண்ணா, பால் சோறு மூட நெய் பெய்து. நெய் தெளிச்சு இல்ல, நெய் விட்டு இல்ல, நெய் பெய்து தாழாதே சார்ந்தும் உதைத்த தரமழை மாதிரி. அவர் அக்கார் அடிச்சல் பண்ணணுமா எப்படி அப்படின்னா, நன்னா ஒரு படி பால நன்னா சுருக்கணுமா, ஒரு ஆளாக்கு பாலாகிற மாதிரி சுருக்கணும். அம்பலப்புழா கிருஷ்ணனுடைய பாயசம் மாதிரி அதுல போனா போன ஒரு அரைக்கைப்பிடி அரிசி அப்படி போடணும். ஒரு படி பாலை சுருக்கி அந்த அரைக்கைப்பிடி அரிசியை போட்டு மேல ஒரு படி நெய்யை விடணும். அப்படி எடுத்தா நெய் இப்படி வழியணும் கீழே திருப்பதி பிரசாதம் மாதிரி. திருப்பதியில் அப்படிய காலம்ல நின்ன பசியில நின்னம்னா அந்த வாசனையே மூக்க தொலைக்கும், தானா கழித்து திரும்பும். திருப்பதியில் அந்த கூண்டில் அடைச்சி வச்சிருப்பா, திடீர்னு கோவிந்தா 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 கத்துவா, அந்த வாசனையே இழுக்கும். பெருமாள் சித்தர் அவர் மாதிரி கொடுக்க யாராலையும் முடியாது. ஆண்டா சொல்ற, பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அப்படி எடுத்தடி விநியோகம் பண்ணணுமா கோஷ்டியில, விநியோகம் பண்ணுறதுக்குள்ள இந்த கையிலே இந்த நெய்யெல்லாம் வழிஞ்சு என்ன பண்றது, வயது வயது இந்த கையை அப்படி பிடிச்சிக்கணுமா, இப்படி ஒரு சக்கர பொங்கல் சாப்பிட்டா என்னதுக்கு ஆகுறது. அக்கார அடிச்சு நம்மத்தெல்லாம் சக்கர பொங்கல் பண்ணுவாங்க, நம்மாத்து மாமிகள்லாம் மகா சமத்து பண்ணிட்டு கடைசியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படி மேலே விடுவா பாருங்க, அப்படி மிதக்க 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 மிதக்க. அது சில கோவில்கள்ல அழகா அப்படி வச்சுட்டு அந்த மேலே அப்படி வெட்டி எடுத்து அப்படி தனியா வச்சுட்டு மீதி இருக்கிறதா விநியோகத்துக்கே வரும். மூட நெய் செய்து முழங்கை வழிவார தனியா டப்பால எடுத்து வச்சுட்டு மீதி எடுத்து கட 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 சேவையாகும். அந்த மாதிரி இல்லாம கடைசி வரைக்கும் அந்த நெய் அப்படி இந்த நெய் போகப்படாது, கையிலேந்து அரபு பொடி போட்டா கூட நெய் போகப்படாது, அப்படி இருக்கணுமா. மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாகனா. நாங்கள்லாம் நெய் சாப்பிடல, பால் சாப்பிடல, அலங்காரமே பண்ணிக்கலடா, ஏண்டானா நீ வேணும். இப்ப நீ வந்துட்ட இல்லையா, அப்ப கொண்டாடணும் இல்லையா. நன்னா சுமங்கலி பிரார்த்தனை ஸ்திரீகள் பண்ணுவா. இந்த காரடையா நோம்புன்னு ஒண்ணு, ஒண்ணும் சாப்பிடல, ஒண்ணும் சாப்பிடல, ஒண்ணும் சாப்பிடலன்னு காத்தாலே இருந்துட்டோம்னு சொல்லி அடைய அவாளே வச்சிருந்து அவாளே போட்டுண்டு அவாளே வெண்ணிய போட்டுண்டு கடைசியில ஒரு நாள் என் கணவன் என்னை விட்டு ஓடாம இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு மிச்ச மீதி அடைய அவருக்கு கொடுப்பா. பாவம்மா, நல்ல அடா வெண்ணெய் எல்லாம் முதல்ல வழிக்கு வழிக்கு உள்ள போயிடும், கடைசியில மிச்ச மீதி என்ன சாப்பிடுங்க கொடுக்கற மாதிரி இல்லாதபடி ஆண்டாள் சொல்றத நாங்கள் ஒண்ணுமே சாப்பிடடா கண்ணா, இப்ப ஒன்னோட சேர்ந்து சாப்பிடணும் தான். இத்தனை பிரயத்தனம் எதுக்குறான்னா ஒன்னு அடையறதுக்கு. நீ வந்துட்ட அப்ப கொண்டாடணும் இல்லையா. கண்ணன் வந்துட்டானா உன்னோட கூட, அப்ப கண்ணன் வந்துட்டான் அது குஷி அல்லவா, அது ஆனந்தமா. உன்னோட சேர்ந்து சாப்பிடணும்டா. வனபோஜனம் அவளுக்கு ரொம்ப நாள உத்தேசம் உண்டா, எங்க அண்ணா தம்பியோட வனபோஜனம் சாப்பிட்டோன்னு பிப்ரத்தேனும் சடரப்பட்ட யோகோ இடது கையில ததியோன்னு வச்சுட்டு சாப்பிட்டோன்னு கண்ணன் சொன்னான். என் தோழர்களோட நான் தயிர் சாதம் மாவிடு தாண்டி சாப்பிட்டேன். அவ டெய்லி சாப்பிடுறா, நீ நீ எங்களோட என்னைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிடுறா, அதனால மூட நெய் பெய்து முழங்கை வழிவா. சரி, ஏன்னா உன்னோட உட்கார்ந்துட்டு ஒரு போஜனம். புதுக்கோட்டையில நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடுவா கோபாலகிருஷ்ண பாகவதருடைய சன்னிதானத்துல, பாகவதெல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவா. அவன் சாப்பிடும்போது நிறைய பகவன் நாமத்தை சொல்லிட்டு இப்படி சாப்பிடுவா. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த எச்சலையில உருள்றதுக்கு கூட்டம் வரும். ஏன்னா அந்த கூட்டத்துல பாகவதா உட்காந்துருக்கா, பெருமாள் வந்திருக்கான். அப்ப இந்த எச்சலையில உருண்டம்னா அந்த வியாதி சரியாயிடும், பிரார்த்தனைகள் நடக்கும்னு வருவா. இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு புதுக்கோட்டை நரசிம்ம ஜெயந்தியில. இன்னைக்கும் கேரளாவில் எனக்கு இடம் மறந்து போயிடுத்து, அழகா அங்க நல்ல பாகவதம் எல்லாம் நடக்கும். அப்புறமா எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவான். சாப்பிடும் பொழுது திடீர்னு எங்க இருந்தா இதெல்லாம் பறக்கும். கண்ணன் ஒரு தடவை அந்த மாதிரி அந்த கோஷ்டியில வந்து விளையாடிட்டான். அதனால அங்க இடம் ஆனா சாப்பிடும் பொழுது ஆச்சரியமா ஒருத்தர் மேல ஒருத்தர் எச்சரித்து கடிச்சுப்பா, எங்கேருந்து வேணா எது வேணா பறந்து விடும். அது பெரிய உற்சவம் அங்க அழகா அங்கடான. அப்ப எங்கேயோ கண்ணன் குருவாயிருப்பு எங்கிருந்தோ நடிக்கிறான் அப்படின்னு அவளுக்கு பாவம். அவருக்கு பெரிய விசேஷமா கொண்டாடுவான். ஆண்டாள் சொன்ன அந்த மாதிரி உன்னோட சேர்ந்து கூடி இருந்து குளிர்ந்து இந்த ஆடிப்பெருக்கு காவேரி ஆத்தங்கள்ல உட்காந்து சாப்பிடுற மாதிரி, சித்ராபுரம் மொட்டமாடியில உட்காந்து அது அது ஒரு சுகம் தானே. ஏதோ ஒரு மேகிய பண்ணி தனியா டிவியை பார்த்துட்டு உட்காந்து சாப்பிடறவா சுகம். கூடி இருந்து அந்த காலத்துல அக்கா சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க அத்தை பையன் மாமா பையன் வந்திருக்கான்னு சொல்லி எல்லாரும் அரணிக்கரை போட்டு எனக்கு உனக்கு என் கையை நீட்டிண்டு நீ இத்தினோண்டு பாத்திரத்துல வெத்த கொண்டு அது ஒரு சொட்டை எடுத்து அந்த தயிர் சாத்து மேல விட்டு அது அத்தனை பேருக்கும் வரும். அதே அதிசயமா இருக்கும். அது அம்மா கையா இல்லாட்டி அவளுடைய வாஞ்சையா நிறையவும் சாப்பிடுவோம். ஆனா அத்தனை பேருக்கும் ஒரு யாருக்கும் குறவே இல்லாம கூடி இருந்து குளிர்ந்து இதே சுக்கம் அப்படின்னா சும்மாவே இந்த காலத்து குழந்தைகளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. எனக்கு அழுகையே தான் வருது. இந்த கையில வாங்கி சாப்பிடுறது கூட இந்த குழந்தைகள் எனக்கு தெரிஞ்சதா நாங்களாம் எத்தனை வயசு வரைக்கும் வீட்டுல என்னைக்காவது மெனு கம்மி இருக்கிறது ஒரு மோர்ஸாலும் கொஞ்சோண்டு வெத்த குழம்பு ஊறுகாதான்னா ரைட்டு கையில போடுறோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு ஐட்டம் நிறைய இல்லை. ஐட்டம் நிறைய இல்லை ஆனா அன்பு நிறைய. மூட நெய் பெய்து முழங்கை வழிவார் அம்மாவுடைய வாஞ்ச வழிய வழிய கையில கொடுத்து வாங்கி நீயா நானா நீயா நானா நிடிச்சுண்டு அவன் ரெண்டாவது வாடி வாங்கிக்கிறான் சண்டை போட்டுண்டு கைய தள்ளிண்டு. நிஜமாவே இந்த காலத்து குழந்தைகளுக்கு அதெல்லாம் கிடைக்கணும். ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு இந்த காலத்து குழந்தைகளுக்கு அதெல்லாம் கிடைக்கணுமேனு ஒரு ஏக்கமா இருக்கு. என்னமோ சாப்பிடுறதுகள், என்னமோ ஓடுறதுகள், அவங்களாம் அந்த பழைய ட்ரெஸ் போடுறதே அது வழக்கமே இல்லாம எடுத்தேன். அண்ணா போட்ட ட்ரெஸ் அண்ணாவோட புது ட்ரெஸ் அது போட்டு அது வந்தாலா காட்டி அண்ணா ட்ரெஸ் அப்படின்னு அக்காவோட பாவாடை. இப்பெல்லாம் சண்டைக்கு வருதுகள். இந்த டிவியில ப்ரோக்ராம் பண்றான் பாருங்க, ஒரு குழந்தை சொல்றது எங்க அண்ணாவை போட்டு பழைய ட்ரெஸ் எங்க அம்மா என்ன போட சொல்ல மேல அக்கறையே இல்லைன்றது. அவனை வெட்டணும் ப்ரோக்ராம் நடத்துறான். வைத்தறிச்சலா இருந்தது. அப்படி இருந்த போதுதான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கரெக்டா ஒரு சிக்கனமா வாழ்ந்த ஒரு சமுதாயம். இன்னைக்கு எல்லாம் அபரிமிதமா போய் வாழ்க்கையே எங்கேயோ ஓடிந்துருக்கும். எதாவது தேவையோ தேவைக்கு வேண்டியது இருந்தா போதுமே. நிஜமாவே அதெல்லாம் அந்த கூடி இருந்தாலே ஒரு குஷி. எத்தனை ஆனந்தம் கூடி இருந்து குளிர்ந்து. எவ்வளவு சோறா இருக்கும், எத்தனை சோறா இருக்கும், எத்தனை ஆனந்தமா இருக்கும். மகாபரிவா முன்னாடி உட்காந்து அத்தனை பேர் காஞ்சி மடத்துல சாப்பிட்டோம்னா கூடி இருந்து குளிர்ந்து கிடைக்குமா? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் அழகா கையில மட்டும் ஜன வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்து அதுவா சுகம், பெரியவாரோட உக்காந்துண்டு சாப்பிட்டு சிரிச்சுண்டு பேசிண்டு. ஆண்டா சொல்றான், கிருஷ்ணா உன்னோட உக்காந்து சாப்பிடணும்டா. அந்த காலம் நிஜமாவே அந்த நாளும் வந்திடாது. அந்த காலங்கள்ல அந்த காலத்து குழந்தைகள் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். சத்தியமா சொல்ற ஒவ்வொரு நாள் பிரார்த்தனையும் அப்படிதான். அந்த மனுஷாலோட ஜீவனோட ஒரு அன்போட ஒரு அன்பு பரிமாற்றம். அங்க பெருசா ஐட்டம் கிடையாது, பெரிய மெனு கிடையாது, பெரிய ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு செல்வத்தோட ஒரு கூடிய ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆனா ஆனந்தத்துக்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, குறை ஒன்றும் இல்லாம தான் வாழ்ந்தோம். அதுல வேற இந்த கிழிஞ்ச டிராயர் போட்டுருந்தா போஸ்ட் பாக்ஸ் சொல்லி பேப்பரை வேற போடுவாங்க. அந்த ஆனந்தங்கள் நிஜமாவே அது அந்த ஒரு காலகட்டம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் இனிமே வரவே வராது. இந்த காலத்து குழந்தைகள் கிடைக்கணும்னு ஆசையா இருக்கு. எத்தனை ஆனந்தம், குடிமி பிடி சண்டை அடிச்சுண்டு பிடிச்சுண்டு. நான்டா சொல்றா, கண்ணா உன்னோட அந்த மாதிரி நாங்க சாப்பிடணும், உன் கூட இருந்துண்டு ஆனந்தமா. பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேரோ ரெம்பாவா. பக்த பகவானே உன்னோடையும் பாகவதாலோடையும் சேர்ந்துண்டு உன்னுடைய பிரசாதத்தை ஆனந்தமா சீகரிக்கணும். ஒண்ணும் வேண்டாம்டா கிருஷ்ணா, உன்னோட கூடி இருந்து குளிரணும். கண்ணன் கண்கள்ல கண்ணீர் வழியிறான், இதுக்காக இவ்வளவு பிரயத்தனப்பட்டாய். ஆமாண்டா கண்ணா, எங்களுக்கு என்னடா சாப்பிடும் போது என் பக்கத்துல நீ உட்காந்துக்கணும், படத்துக்கும் போது என் பக்கத்துல நீ இருக்கணும், கண்ணை முடிக்கும்போது உன்னை பார்க்கணும், கடைசியா சொல்றது உன் நாமமா இருக்கணும், கடைசியா கேட்டது உன் குரலா இருக்கணும், கடைசியா பார்த்தது உன் ரூபமா இருக்கணும். அப்படியே போயிடும். அது ஒரு சுகம்தான். கூடாரிலும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடையே செறிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமறிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னு பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் என்பார். அந்த ஒரு குளிர்ச்சி. உன்னை பிரிஞ்ச இந்த தாபங்கள்லாம் தீர்ந்த ஒரு நிறைய மனசுக்குள்ள கோயில ஒரு அன்னதானம் இல்லாட்டி காஞ்சி மடத்திலயோ சிங்கேரியில போய் சாப்பிடுவோம், என்ன சுகமா இருக்கு. அத்தனை பேரையும் உட்கார வச்சுட்டு சிங்கேரி உடுப்பி தர்மஸ்தலா அந்த கூட அவ்வளவு பெரிய வேர்ல்ட் பிக்கஸ்ட் கிச்சன்ல கொண்டு வந்து உட்காரிச்சு அப்படி பரிமாறுவா பாருங்க லைனா அப்படி அங்க தூக்கிட்டு வர முடியாது, உருட்டின்னு வருவா பாத்திரத்தை கண்ட கண்ட கண்ட. அங்க பெரிய மெனுவே கிடையாது, சிங்கேரிலாம் ஒன்றும் பெரிய மெனு எல்லாம் கிடையாது. அவ்வளவுதான், சோறு சாறு சோறு சாறு சோறு சாறு தான். ஒரு கறி ஒரு கூட்டு ஒரு காய் ஒரு ஊருக்காய் ஒரு அப்பளம், மெனுவே கிடையாது. அந்த சுகம் கூடியிருந்து குளிர்ந்து. ஆண்டா சொல்ற உன்னோட அப்படி கூடியிருந்து குளிர்ந்தா கிருஷ்ணா. கண்ணன் சிரிச்சான், சரிடி என்ன கேட்கறது எல்லாம் பண்ணித்தரேன். நீ இவ்வளவு தூரம் நாமஜபம் பண்ணிருக்கா, இத்தனை தூரம் இவ்வளவு கோஷ்டியை கூட்டு வந்திருக்கா, இந்த வைஷ்ணவர் கோவில்கள்லாம் பார்க்கணும், அங்க பிரசாதம் கொடுத்தா அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடணும். கோஷ்டி அச்சரிக அப்படின்வா உட்காந்துருவா, எல்லாருக்கும் கொடுத்தாச்சா எல்லாரும் சாப்பிட்டாச்சரிக அப்படின்வா. பெருமாள் முன்னாடி பெருமாள் பார்க்க அப்படியே வாங்கி சாப்பிடணும், இலையெல்லாம் கொடுக்க மாட்டான். ஆழ்வார்த்தனையில பாக்கணும் அது, இந்த கோஷ்டில வாங்குவா அப்படியே எச்சரிக்கை பண்ணப்படாது. அதை அப்படி ஒரு தூரத்தை போகும் கரெக்டா வாயில விடும். அப்படி சாப்பிட்டு அந்த நெய்யக்கு அப்படி தடவிட்டு சரியா பெருமாள் கோவில் பிரசாதம் சாப்பிட்டுட்டு தலையில தான் தடைக்கணும், அலம்பப்படாதுன்னு சாஸ்திரம். ஆனா பண்றதுல வச்சுக்கோங்க, அழகாக அது உடம்புல பேசிட்டு போயிடுவான். ஆத்துக்குள்ள நுழைஞ்சாலும் என்ன நீங்க ஷீராவா அப்படின்வா. அந்த பிரசாத வாசனை அழகா இருக்கும். ரிஷிகேஷ்ல எல்லாம் பாலாஜி மந்திரி உண்டு திருப்பதி தேவஸ்தானத்தோட, அப்படி காலத்துல மிளகோத்திரம் ஒன்று கொடுப்பா. நான் மெனு எல்லாம் சொன்னா அவ்வளவுதான் நீங்க, அத்தனை அழகா இருக்கும் அவ அந்த கொடுக்கிற அண்ணம். அப்ப அந்த பக்தாவளோட சேர்ந்து சாப்பிடுற அந்த சுகம். ஆண்டா சொல்றா, பக்தாவளோட உட்கார்ந்துட்டு உன் சன்னிதில உன் எதிர்க்க உன்னை பார்த்துண்டு நீ எங்களை பார்த்துண்டு சாப்பிடணும். கூடி இருந்து குளிர்ந்தேலோ என்பார். கிரகத்தை அப்படி சாப்பிடும் பொழுதும் கண்ணன் இருக்கான் அப்படின்னு பாவிச்சுக்கோங்க. இன்னைக்கும் பல பேரோட கிரகங்களை நான் பார்த்தேன், கண்ணனுக்குன்னு ஒரு தட்டை வச்சு இலை வச்சு அன்னம் போட்டு கண்ணனோட சாப்பிடுவார். சாதத்துல விஷ்ணு இலை ஒண்ணு போடுறோம் ஒண்ணு, அதுவே சுகமா இருக்கு அப்படின்னா கூடி இருந்து குளிர்ந்தேரோ என்பால. கண்ணா உன்னோட கூடணும், உன்னோட சாப்பிடணும், உன்னோட இருக்கணும். இதுதான் ஒண்ணு. ஆயுசில பக்தர்களோட பாகவதாலோட ஸ்வராஜ்யத்தில் இருந்து சாப்பிடுற அந்த சுகம், பணம் சம்பாதிச்சு யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருக்க மத்த வாங்கி உட்காந்து சாப்பிட்டு இருந்தா, குடும்பத்தோட இருக்கணும், குடும்பத்தோட கோவில் போகணும், குடும்பத்தோட கோவில்ல பிரசாதம் சாப்பிடணும், குடும்பத்தோட பகவான் அனுபவிக்கணும், இதானே சுகம். கூடி இருந்து குளிர்ந்தேலூர் என் பாவா, இந்த குளிர்ச்சி வேணும்னு ஆண்டாள் கேட்க கண்ணனும் சந்தோஷமா சரின்னு தடையாற்றான். ஆண்டாள் பார்க்கறா இப்படி ஒரு கிருபடா, இந்த கிருப வேணும் அப்படின்னு சந்தோஷப்படுறா. நீதி பாசனம் நாளைக்கு நாடையோட பூர்த்தி ஆகிறதுன்னு சொல்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு, அவர் வழி இல்லை, இந்த ஒரு 9 நாள் இப்படியா ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. கூடி இருந்து குளிர்ந்தோம் நிஜமாவே, நாளையோட இப்போதைக்கு இந்த திருப்பாள் தேசிகன் மாமா சொல்லும்போது சொன்னா 1 மாசம் வச்சுக்கலாம், 1 மாசம் எனக்கு சமயம் இல்லை, பிருந்தாவனம் எல்லாம் போகிறேன், அதுக்கப்புறம் வேற காரியங்கள்லாம் இருக்கிறதுனால 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தான் முடியும் அப்படின்னு. அது நிஜமாவே அந்த 10 நாள் பகவத் கிருபா, மழையெல்லாம் வந்தபோது கூட நினைச்சேன் மழையெல்லாம் வந்திருக்கேன் சரி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பெருமாளுடைய திருவுள்ளம் ஜோரா ஒரு திருப்பாவை பகவான் அனுபவிக்க வச்சான். இந்த மீதி பாசுரங்கள் நாளையோட பூர்த்தி ஆகிறது. ராதே கிருஷ்ணா, அவர் 2 நிமிஷம் பேசணும்னா சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா
சார். நமக்கு ரெண்டு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன்.